This sermon, A Thinking Man's Filter, was delivered on Sunday evening, August 22, 1965, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரன்னாம் அவர்களால் 1965 வருடம் ஆகஸ்ட் 22 ஞாயிறு மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரன்னாம் கூடாரத்தில் எ திங்கிங் மேன்ஸ் ஃபில்டர், ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்னும் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழ் அக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். சகோதரன் மேன், உங்களுக்கு நன்றி. நீங்கள் ஒரு சகோதரனை அழைத்து வந்ததை கண்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா காரியங்களும் கூடும், விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். நாம் ஜெபம் செய்வோம்.
Oh God, truly that's what our heart's desire is tonight, just only to believe.
ஓ தேவனே, உண்மையாகவே இன்றிரவு எங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை அதுவேதான், அதாவது விசுவாசிக்க மாத்திரம் செய்வதே.
As we've assembled here tonight in the tabernacle, the sun setting in the west, we pray, dear God, that you'll let us realize how close it is, that the sun is setting also upon time. It's running out.
நாங்கள் இன்றிரவு இங்கே கூடாரத்தில் ஒன்று கூடியிருக்கையில், மேற்கில் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கையில், அன்புள்ள தேவனே, நாங்கள் காலம் என்னும் சூரியன் கூட அஸ்தமிப்பதற்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கிறோம் என்பதையும், அது விரைந்தோடிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீர் எங்களை உணரச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
The day is far spent.
பொழுதும் போயிற்று.
We remember one time when the day was far spent, two travelers bid you come in and stay with them.
ஒரு சமயம் பொழுது போனபோது இரண்டு பிரயாணிகள் உம்மை அவர்களோடு தங்கும்படி உள்ளே அழைத்தனர் என்பதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
Then you made yourself known to them by explaining your word and letting them see that what Christ must suffer all these things first.
அப்பொழுது நீர் உம்மை அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை விளக்கி காண்பிப்பதன் மூலம் வெளிப்படுத்தி கிறிஸ்து முதலில் பாடுபட வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்தீர்.
So we pray, God, as the day is far spent, that you'll come into our houses and live with us and explain to us the word, Lord, that we so graciously hold as a treasure from you, as a gift in our heart.
எனவே தேவனே, பொழுதும் போயிற்று. நீர் எங்களுடைய வீடுகளுக்குள் வந்து எங்களோடு வசித்து, கர்த்தாவே, நாங்கள் மிகுந்த கிருபையுள்ளதாய் உம்மிடத்திலிருந்து வருகிற ஒரு பொக்கிஷத்தைப் போல பற்றிக்கொண்டுள்ள எங்களுடைய இருதயத்தில் ஒரு வெகுமதியாயுள்ள வார்த்தையை எங்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
May we never overstep it. May we always reverence it with all of our hearts.
நாங்கள் அதை ஒருபோதும் தாண்டி செல்லாதிருப்போமாக. நாங்கள் அதை எப்பொழுதும் எங்களுடைய முழு இருதயங்களில் பயபக்தியோடு கொண்டிருப்போமாக.
We thank you for what you did for those in the hospital this morning.
நீர் இக்காலையில் மருத்துவமனையில் அவர்களுக்காக செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
What you did for Brother Caps's little boy that laying almost dying and now here he is in the audience tonight.
ஏறக்குறைய மரித்து போகும் அளவிற்கு படுத்துக் கொண்டிருந்த சகோதரன் காப்ஸ் அவர்களுடைய சிறு பையனுக்காக நீர் செய்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இப்பொழுது அவன் இன்றிரவு இங்கே கூட்டத்தாரின் மத்தியில் இருக்கிறான்.
How we thank you, Father, for all these things.
இந்த எல்லா காரியங்களுக்காகவும் பிதாவே, நாங்கள் எவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Grant, Lord, that we may know how that we should give you praise.
நாங்கள் உமக்கு எப்படி துதி செலுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள அருள் புரியும்.
It's beyond our understanding to know how to give you praise.
உமக்கு எப்படி துதி செலுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது எங்களுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டதாயிருக்கிறது.
But Lord, receive our hearts as thanksgiving tokens that we love you.
ஆனால் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்ற ஸ்தோத்திர அடையாளங்களாக எங்களுடைய இருதயங்களை ஏற்றுக்கொள்ளும்.
And when we want to do what's right, show us what to do. We ask in Jesus' name. Amen.
நாங்கள் சரியானதை செய்ய விரும்பும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பித்தருளும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். நீங்கள் அமரலாம்.
Good evening to this great packed church tonight and out across the land on the telephones. They say they're hooked up again tonight.
இன்றிரவு ஜன நெருக்கடியை கொண்ட இந்த மகத்தான சபைக்கும் தொலைபேசி இணைப்புகள் மூலம் தேசத்தினூடாக இணைக்கப்பட்டுள்ள யாவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றிரவு அவர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளதாக இவர்கள்
கூறுகின்றனர்.
என்னுடைய மனைவியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் இந்த ஆராதனைக்கு பிறகு அவளை அழைக்கப் போகின்றபடியால் நான் அவளை இப்பொழுது அழைத்து பேசவில்லை.
Father being in such a condition that such an improvement has taken place, he may get to come home tomorrow.
நாங்கள் இக்காலையில் சகோதரன் ஜாக்சன் அவருடைய சகோதரன் இல்லை தந்தை, அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து அவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் நாளை அவர் வீட்டிற்கு திரும்பலாம் என்று எழுதி அனுப்பியிருந்த ஒரு குறிப்பை இங்கே வைத்திருக்கிறோம்.
Brother Capps's little boy, who he called me the other night, I don't know whether Brother Capps in the audience or not, but his little boy was very sick.
சகோதரன் காப்ஸ் அவர்களுடைய சிறு மகன். அவர் என்னை அன்றொரு இரவு தொலைபேசியில் கூப்பிட்டார். சகோதரன் காப்ஸ் கூட்டத்தில் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய சிறு பையன் சுகவீனமாயிருந்தான்.
It just happened to be that Joseph and I was down to the shooting range getting my little 22 rifle ready.
நான் என்னுடைய 22 ரக துப்பாக்கியை ஆயத்தம் செய்து கொண்டு ஜோசப்போடு லக்கு வைத்து சுடும் இடத்திற்கு செல்ல நேர்ந்தது.
I told you all about last week and he really
நான் கடந்த வாரம் அதை குறித்த எல்லாவற்றையும் உங்களிடம் கூறினேன். அவன் உண்மையாகவே சுடுவதில் சிறந்தவனாயிருக்க
போகிறான். எனவே
அவன் என்ன செய்தான் என்பதை கேரி அவர்களிடமும் லாரி அவர்களிடமும் நிச்சயமாக கூற வேண்டும் என்று
விரும்பினான்.
திரும்பி வருகையில் அவன் என்னிடம் கூறினான், நான் நீ அதை குறித்து சகோதரன் ஜீன் நார்மனிடம் கூற வேண்டும் என்றேன்.
He said, stop and tell Billy first, his brother.
அதற்கு அவனோ இதை முதலில் பில்லிக்கு அவனுடைய சகோதரனுக்கே கூற வேண்டும் என்றான்.
He showed him my good shots he made. He said, I keep off of my feet. See?
பிறகு இவன் எவ்வளவு நன்றாக சுட்டான் என்பதை அவனுக்கு காண்பித்தேன். அப்பொழுது ஜோசப், சுடுவதை குறித்து நான் நன்கு அறிந்து கொண்டபடியால் அதை கற்றுத்தர என்னிடத்தில் வரவேண்டாம் என்று கூறிவிட்டான். பார்த்தீர்களா?
And just as we got there, well, the phone rang, and Billy ran in to ask, I said, maybe a sick call now.
நாங்கள் இங்கு சென்றபோது தொலைபேசி மணி ஒலித்தது. அப்பொழுது பில்லி யார் என்று கேட்க ஓடினான். அதற்கு நானோ ஒரு கால் அது ஒரு வியாதியஸ்தரின் அழைப்பாயிருக்கலாம்
என்றேன்.
நாங்கள் உள்ளே நுழைந்தோம். அங்கு சகோதரன் காப்ஸ் இருந்தார். அவருடைய சிறு பையனுக்கு அடிவயிற்று உட்பகுதியை சூழ்ந்துள்ள நீரடங்கிய இரட்டை சவு பையில் கோளாறு இருந்தது. எனவே உயிர் வாழ எவ்வித வழியும் இல்லாதிருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை சுகமாக்கியிருந்தார்.
அன்றொரு
இரவு திருமதி வுட் அவர்கள் அவன் ஏதோ ஒரு விதமான வலியினால் அவதியுற்றுக் கொண்டிருந்தான் என்று என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார்.
He was leaving in a hurry. Now I said, Miss Woods, it's so late now, 10 o'clock. I doubt him let me in out there at the hospital. I said, I'm going up home and just close the door.
நாங்கள் அவசரமாக புறப்பட்டுக் கொண்டிருந்தோம். எனவே நான், திருமதி வுட்ஸ் இப்பொழுது 10 மணியாகிவிட்டபடியால் மிகவும் காலதாமதமாகிவிட்டது, எனவே அவர்கள் என்னை அங்கே மருத்துவமனையில் அனுமதிப்பது சந்தேகம் என்று கூறினேன். மேலும் நான் வீட்டுக்கு சென்று கதவை தாழிட்டுக் கொண்டு ஜெபிக்கப் போகிறேன்
என்றேன்.
அவ்வாறே நான் மேலே சென்று ஜெபித்தேன். அந்த சிறு பையன் இன்றிரவு கூட்டத்தில் இருக்கிறான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாங்கள் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் நன்றியுள்ளவர்களாகவே இருக்கிறோம்.
Now we're holding on. We haven't heard yet. If Brother Leo Mercer and Sister Mercer is listening in, we haven't heard as yet from your father.
இப்பொழுது நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுவரையிலும் கேள்விப்படவே இல்லை. சகோதரன் லியோ மெர்சியரும் சகோதரி மெர்சியரும் கேட்டுக் கொண்டிருப்பார்களேயானால் நலமாயிருக்கும். நாங்கள் இதுவரை உங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து எதையுமே கேள்விப்படவில்லை.
We hope to hear in a little while. How he is doing.
அவர் எப்படி இருக்கிறார் என்று இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேள்விப்படுவோம் என்று நம்புகிறோம்.
But I'm almost sure he'll be all right. So we're trusting that to Almighty God that God will take care of that dear old sainted man. an old veteran minister of the gospel.
ஆனால் அவர் நலமாயிருப்பார் என்று நான் கிட்டத்தட்ட நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். ஆகையால் தேவன் அந்த அருமையான வயோதிக பரிசுத்த மனிதனை, நீண்டகால அனுபவம் உள்ள அந்த வயோதிக சுவிசேஷ ஊழியரை கவனித்துக் கொள்வார் என்று சர்வ வல்லமையுள்ள தேவனையே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்.
Now, oh, there's so many things that needs to be done in such a short time to do it. So we'll put all of our efforts now in what we can do for our Lord.
இப்பொழுதோ, ஓ, செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் உள்ளன. அதை செய்ய குறைந்த நேரமே உள்ளது. ஆகையால் நம்முடைய கர்த்தருக்காக நாம் செய்ய முடிந்ததை நம்முடைய முழு முயற்சியுடன் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
நான் சற்று
முன்னதாகவே
வந்துவிட்டேன்.
நான் மிகவும் நன்றாக இருப்பதாக உணரவில்லை.
நான்
களைப்படைந்து விட்டேன். உண்மையாகவே களைப்படைந்து விட்டேன். நான் இந்த பிற்பகல் படுத்து கிடந்தேன். நான் இன்னமும் மதிய உணவை அருந்தவே இல்லை. ஆகையால் நான் சென்று மதியம் முழுவதுமே படுத்துக் கிடந்தேன். எனக்கு சுகமாயிருப்பதாக தோன்றவில்லை. ஆகவே அங்கே
படுத்திருந்தேன்.
அதன் பின்னர் எழும்பி ஜெபித்தேன். பிறகு நான் சற்று மேலாக சுகமடைந்ததை உணர்ந்தேன். அதன் பிறகே எழும்பி என் உடைகளை உடுத்திக் கொண்டு சபைக்கு வந்தேன்.
We are trusting to the Lord Jesus now that he will bless our efforts together tonight as across the nation we try to join this part of the body of Christ that I have been giving the right to feed his sheep.
ஆகவே அவருடைய ஆடுகளை போஷிக்கும் அதிகாரம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும், நாம் தேசத்தினூடாக உள்ள கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த பாகத்துடன் இணைய முயற்சிக்கும் போது ஒருமித்த நம்முடைய முயற்சிகளை இன்றிரவு அவர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளோம்.
And I will only do the very best of my knowledge in giving out the right food that I know for the sheep.
எனக்கு தெரிந்த மட்டில் ஆடுகளுக்கென்று நான் அறிந்துள்ள சரியான ஆகாரத்தை மாத்திரமே அளிப்பேன்.
I'm anxiously waiting for the hour to where we can all congregate in one place and preach on those seven plagues and seven vials. And the trumpets and so forth.
நாம் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி அந்த ஏழு வாதைகள், ஏழு கலசங்கள், எக்காளங்கள் போன்றவைகளின் பேரில் பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்திற்காக மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம்.
They all happen right in a cluster.
அவை யாவும் சரியாக ஒரு கொத்தாகவே அமைந்துள்ளன.
That's the reason it'll take us about a week, 10 days or more to get through it in one single meeting, if we can.
அந்த காரணத்தினால்தான் அதனை பிரசங்கிக்க நமக்கு ஒரே கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரமோ 10 நாட்களோ அல்லது அதிகமாகவோ ஆகலாம்.
Thank you, it's very sufficient.
அது மிகவும் போதுமானதாக இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள்.
Now, many of you are traveling far.
இப்பொழுது உங்களில் அநேகர் தொலைதூரத்திலிருந்து பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள்.
Look out here, I just noticed a while ago the folks in Tucson, Mrs. South, and I see Brother Fred arrived, all right. I seen him in the audience this morning.
நான் இங்கு நோக்கி பார்த்தபோது நான் சற்று முன்னர் டூசானில் உள்ள சபையினரை கவனித்தேன். திருமதி சாத்மேன் மற்றும் சகோதரன் ஃப்ரெட் வந்துவிட்டதை நான் காண்கிறேன். இந்த காலையில் நான் அவரை கூட்டத்தில் கண்டேன். இன்றிரவு சகோதரன் டான் ரடல் அங்கே பின்னாக அவருக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். சகோதரன் டான் உள்ளே இருப்பதை காண மகிழ்ச்சி
அடைகிறேன்.
ஜூனியர் இருக்கிறாரா அல்லது அவர் அவருடைய சபையில் இருக்கிறாரா? அவர்கள் இன்றிரவு தங்களுடைய சபையில் தொலைபேசி இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளனர் என்று நான்
யூகிக்கிறேன்.
ஆகையால் சகோதரராகிய நீங்கள் எல்லோருமே, நீங்கள் இன்றிரவு எங்களோடு இருப்பதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
And trusting in the Lord that someday we, when the life's day is finished and our little light of mortal life begins to grow dim and going out, we'll fear no evil. Or down through the
என்றோ ஒரு நாளில் இந்த ஜீவியம் முடிவடையும் போது நம்முடைய சிறிய ஒளியாகிய மானிட ஜீவியம் மங்க துவங்கி வெளியே செல்ல துவங்கும் போது நாம் பொல்லாங்கிற்கு பயப்படுவோம். அதற்காக நாம் கர்த்தரை நம்பியிருக்கிறோம்.
Just got a report to you up at Arizona, up at Prescott. Brother Coggins has been dismissed from the hospital.
எனக்கு சற்று முன்புதான் அரிசோனாவிலிருந்து பிரஸ்காட்டிலிருந்து செய்தி கிடைத்தது. சகோதரன் காகின்ஸ் மருத்துவமனையிலிருந்து அனுப்பிவிடப்பட்டாராம். ஆகையால் நாம் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நல்லது, அது அருமையாயிருக்கிறது. எனவே நாம் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். சகோதரி மெர்சியர், உங்களுடைய தந்தை இப்பொழுது சுகமாகிக் கொண்டு வருகிறார். நாங்கள் ஜபித்த பிறகு அவர் நலமாகி விடுவார் என்பதை நான் உணர்ந்தேன். ஆகையால் அவர்களும் தொலைபேசி இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கலாம். அவர்கள் தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் தொலைபேசியில் இணைக்கப்பட்டுள்ளனர் என்று நான் நினைக்கிறேன்.
So we are very grateful for that our brother is all right and I'm going to be all right.
எனவே நாங்கள் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த நம்முடைய சகோதரன் இப்பொழுது நலமாகவே இருக்கிறார், சுகமடைய போகிறார்.
So we thank the Lord for all these things.
ஆகையால் நாம் இந்த எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி கூறுகிறோம்.
Had a request last night. A dear brother here, I guess he may not be with us today, a brother from down in Kentucky called me about his daughter.
கடந்த இரவு ஒரு வேண்டுகோள் அளிக்கப்பட்டது. இங்குள்ள ஒரு அருமையான சகோதரன், அவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கவில்லை என்று நான் யூகிக்கிறேன். கென்டக்கியிலிருந்து வந்துள்ள ஒரு சகோதரன் தன்னுடைய மகளை குறித்து என்னை தொலைபேசியில் கூப்பிட்டார்.
Lovely family. And the girl is going to be operated, a young mother, with cancer in the back.
அருமையான குடும்பம். அந்த பெண் அறுவை சிகிச்சை செய்யப்பட போகிறாள். முதுகில் புற்றுநோயோடு உள்ள ஒரு வாலிபத்தாய்.
We pray that God will deliver this young woman. I believe he will. If we just...
ஆகையால் தேவன் இந்த வாலிப பெண்மணியை விடுவிக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். அவர் விடுவிப்பார் என்றே நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
The congregation, all of us together, join in and pray for these people. All together.
சபையோராகிய நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜனங்களுக்காக ஜபிப்போம்.
That's what we must do as a unit.
அதைத்தான் நாம் ஒரு குழுவாக செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
As the days grow closer and closer and the narrow the path, we want to go closer together.
நாட்கள் நெருங்க நெருங்க நெருக்கமான பாதையில் நாம் ஒன்று சேர்ந்து நெருங்கி வர வேண்டும்.
We must be just one body.
என்னே, நாம் ஒன்றாய் ஒரே சரீரமாய் இருக்க வேண்டும்.
We must move together, forgetting one another's sins and our differences. Just sticking closer and closer and closer as we see that day approaching.
நாம் ஒருவர் மற்றவருடைய பாவங்களையும் நம்முடைய வேறுபாடுகளையும் மறந்து ஒன்றாக சேர்ந்து முன்னேறி மிகவும் நெருக்கமாக 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 இணைந்து அந்த நாள் சமீபித்து வருவதை நாம் காணும்போது,
assembling ourselves together all with one accord in one heart.
நாம் ஏக சிந்தையும் ஏக மனதும் கொண்டவர்களாய் சபைக்கு கூடி வர வேண்டும்.
If a brother or sister gets out of the way in any way, don't do nothing but pray for that person and love, always consider one another.
ஒரு சகோதரனோ சகோதரியோ எந்த வழியிலாவது பாதையை விட்டு விலகினால் அந்த நபருக்காக ஜெபம் செய்வதை தவிர வேறொன்றும் செய்யாதீர்கள். அன்பில் ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் தயை காட்டுங்கள்.
Don't never let one of you get away. Stay together.
உங்களில் ஒருவரேனும் வழி விலகி செல்ல அனுமதிக்காதீர்கள். ஒன்று சேர்ந்து தரித்திருங்கள்.
If you can add more to it constantly all the time.
உங்களால் கூடுமானால் எல்லா நேரத்திலும் தொடர்ந்து எண்ணிக்கையை அதிகரியுங்கள்.
Brother Neville, I got your request here concerning Brother Wright. Brother George Wright sitting here.
சகோதரன் நெவில், நான் சகோதரன் ரைட். இங்கு அமர்ந்துள்ள சகோதரன் ஜார்ஜ் ரைட் அவர்களை குறித்த உங்கள் வேண்டுகோளை பெற்றுக் கொண்டேன்.
We're glad Brother Wright and Sister Wright here.
சகோதரன் ரைட் மற்றும் சகோதரி ரைட் இங்கு இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
Little Edith, one day when we come, we want to have a little memorial service here.
Siru Edith, oru naal naangal varumbodhu naangal inge oru siriya ninaivu naal kootathai nadatha virumbugirom.
I didn't get back for Edith, and when she went,
Edith maritha bodhu avalai paarka naan varavillai.
But Sister Wright, you remember the dream she had about a couple years ago?
Aanal sagodari Wright, இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவள் கண்டிருந்த அந்த சொப்பனம் உங்களுக்கு நினைவிருக்கும்.
When I told you then, I said it's Little Edith won't stay with us very long now because the Lord had already told her that she was going through that dream that she had, and I got the interpretation of it was that she was going to meet God.
அப்பொழுது நான் அதை உங்களிடம் கூறினேன். அதில் நான் சிறு எடித் நீண்ட காலம் நம்முடன் இருக்க மாட்டாள் என்று கூறினேன். ஏனென்றால் அவள் கண்டிருந்த சொப்பனத்தினூடாகவே அவள் மரித்துக் கொண்டிருந்தாள் என்பதை கர்த்தர் ஏற்கனவே கூறியிருந்தார். அவள் தேவனை சந்திக்கப் போகிறாள் என்ற அதனுடைய வியாக்கியானத்தை நான் பெற்றுக்
கொண்டேன்.
சுமார் 2 ஆண்டுகள் கழித்து அவள் தேவனை சந்திக்க
சென்றாள்.
இப்பொழுது அவள் அழிவிற்கும் அழியாமைக்கும் இடையே உள்ள பிரிவின் எல்லைக்கோட்டை தன்னுடைய தந்தையும் தாயும் கடப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னால் கூடுமானால் நான் இப்பொழுதே உங்களை சந்திக்கும்படி முயற்சிக்க விரும்புகிறேன். ஆகவே தேவன் உங்களோடும் ஷெல்பியோடும் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. இக்காலையில் நான் ஷெல்பியை கண்டேன் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் அது எனக்கு நிச்சயமாக தெரியாது. மேற்கூரை இந்த விதமாக இறங்கி இருப்பதால் உங்களால் இங்கு மிகவும் தெளிவாய் காண முடியாது. அது அதை போன்ற வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. எனவே உங்களால் புள்ளிகளையே காண முடியும், ஆனால் உங்களால் ஜனங்களை தெளிவாக காண முடியாது. இப்பொழுது நேரடியாக செய்திக்கு செல்வோம்.
This is a message I want to read from Numbers 19:9 and Ephesians 5:26.
நான் எண்ணாகமம் 19:9 மற்றும் எபேசியர் 5:26 இருந்து இந்த ஒரு செய்திக்காக வாசிக்க விரும்புகிறேன்.
And if you people who keep down the records of the texts and so forth, well, you may jot it down.
ஜனங்களாகிய நீங்கள் வேத பாட புத்தக குறிப்பு புத்தகங்களை வைத்திருப்பீர்களேயானால் நீங்கள் இதை குறித்துக் கொள்ளலாம்.
And now remember, if this is being taped, I don't know, I can't see anyone.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது ஒலிப்பதிவு செய்யப்படுகின்றதா என்று எனக்கு தெரியாது. என்னால் பதிவு செய்யும் எவரையுமே காண முடியவில்லை.
Yes, I do see Brother Terry over in the recording room.
ஆம், நான் காண்கிறேன். நான் ஒலிப்பதிவு அறையில் சகோதரன் டேரியை காண்கிறேன்.
And if this is being taped to any ministers at any place, any time, this is not directed in disregards to your teachings. This is not even directed to your sheep.
இது பதிவு செய்யப்படுகிறதென்றால் எந்த இடத்திலும் உள்ள ஊழியக்காரனுக்கும் உங்களுடைய உபதேசங்களுக்கும் அவமதிப்பை ஏற்படுத்த அளிக்கப்படுகிறதில்லை. இது உங்களுடைய ஆடுகளுக்காக அளிக்கப்படுகிறதும் கூட அல்ல.
This message and all other messages that I speak on is directed to my congregation.
இந்த செய்தியும் நான் பேசுகிற மற்ற எல்லா செய்திகளுமே என்னுடைய சபையோருக்காகவே
அளிக்கப்படுகின்றன.
அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் ஒழிய அது உங்களுடைய சபையோருக்கானதல்ல.
ஆனால்
இதுவோ இங்குள்ள இந்த ஜனங்களுக்காகவே அளிக்கப்படுகிறது.
ஜனங்களோ
இந்த ஒலிநாடாக்களை
வாங்குகிறார்கள்.
உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள் இந்த ஒலிநாடாக்களை வாங்கி இவர்களை
கேட்கின்றனர்.
அநேக முறை அவர்கள் எனக்கு
எழுதுகிறார்கள்.
அவர்கள் ஏதோ ஒரு சபையின் அங்கத்தினர்களாக இருப்பார்களாயின் அப்பொழுது நான் உங்கள் போதகரை பாருங்கள் என்று நான் எப்பொழுதும் அவர்களிடம்
கூறுகிறேன்.
இப்பொழுது போதகரே, நீங்கள் இதை அறிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். நான் இந்த காரியங்களை என்னுடைய சபையோருக்கு மாத்திரமே
பேசுகிறேன்.
அதை செய்ய எனக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் இந்த ஆடுகளை கண்காணிக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவரால் நான்
நியமிக்கப்பட்டிருக்கிறேன்.
நான் சத்தியம் என்று எதை கருதுகிறேனோ அதை அவர்களுக்கு எடுத்துரைக்கவில்லை என்றால், அது வருகிற வழியை நான் எடுத்துரைக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ.
But it's not for the world or the rest of the churches. You do whatever God tells you to do.
ஆனால் இது உலகத்திற்கோ அல்லது மற்ற சபைகளுக்கோ அல்ல. தேவன் உங்களை என்னவெல்லாம் செய்யும்படி கூறுகிறாரோ அதை செய்யுங்கள்.
I cannot answer for you, neither can you answer for me.
நான் உங்களுக்காக பதில் கூற முடியாது, நீங்களும் எனக்காக பதில் கூற முடியாது.
But we must each answer before God for our ministry.
ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஊழியத்திற்காக பதில் கூற வேண்டும்.
Therefore, if I have to answer for my ministry, I must preach it in the way that I see it and the way it's revealed to me.
ஆகையால் நான் என்னுடைய ஊழியத்திற்கு பதில் கூற வேண்டுமென்றால் நான் அதை புரிந்து கொள்கிற விதத்திலும் அது எனக்கு வெளிப்படுத்துகிற விதத்திலும் நான் அதை பிரசங்கிக்க வேண்டும்.
So let that be known now.
ஆகையால் இப்பொழுதே அது அறிந்து கொள்ளப்படட்டும்.
Now in Numbers 19:9, we want to read this text or this scripture rather.
இப்பொழுது எண்ணாகமம் 19:9 நாம் இந்த பொருளை இல்லை சரியா கூறினால் இந்த வேத வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறோம்.
And a man that is clean shall gather up the ashes of the heifer and shall lay them up without the camp in a clean place, and it shall be kept for the congregation.
சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக.
Watch now.
இப்பொழுது கவனியுங்கள்.
For the congregation of the children of Israel for a water a separation, it is a purification for sin.
அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்திற்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும்.
Notice, not to everybody, to the congregation of the children of Israel, the waters of separation.
கவனியுங்கள், எல்லோருக்கும் அல்ல, இஸ்ரவேல் புத்திரரின் சபையோருக்கு மாத்திரமே அந்த தீட்டு கழிக்கும் ஜலம்.
Now, in Ephesians, the 5th chapter, and beginning with the 22nd verse.
இப்பொழுது எபேசியர் 5 அதிகாரத்தில் 22 வசனம் தொடங்கி வாசிப்போம்.
Wives, submit yourselves unto your own husbands as unto the Lord.
மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள்.
For the husband is the head of the wife, even as Christ is the head of the church, and he is the savior of the body.
கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷரும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார்.
Therefore, as the church is in subject unto Christ, so let the wives be to their own husbands in everything.
ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
Husbands, love your wives, even as Christ also loved the church and gave himself for it.
புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து.
Now here's what I want to say now.
இப்பொழுது நான் இங்கு இதை கூற விரும்புகிறேன்.
That he might sanctify and cleanse it with the washing of the water by the word.
தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முடுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இன்றிரவு இந்த சிறிய பாடப்பகுதியை நான் இதை ஒரு பாடப்பொருள் என்று அழைக்க வேண்டுமானால்,
and I trust that people here and also out in the telephone hookups will not disregard this and think that it's meant in a way of sacrilegious.
இங்குள்ள ஜனங்களும் வெளியில் தொலைபேசி இணைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளவர்களும் கூட இதை அலட்சியப்படுத்தாமல் இது பரிசுத்த குலச்சலான வழியில் பொருட்படுத்தப்படுகிறது என்று கருத மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இதை போன்ற ஒரு பாடப்பொருளை எடுப்பது பரிசுத்த குலச்சலாக தோன்றும்.
The subject that I'm using for tonight is a thinking man's filter.
இன்றிரவு நான் உபயோகிக்கும் பாடப்பொருள் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்பதாகும்.
That sounds very radical for a subject for a minister that's so opposed to smoking would take a text like that. A thinking man's filter.
இது ஒரு பாடப்பொருளுக்கு மிகவும் கடூரமான காரியமான ஒன்றாக தோன்றுகிறது. ஏனென்றால் புகைப்பிடித்தலுக்கு விரோதமாயுள்ள ஒரு ஊழியக்காரன் இதை போன்ற ஒரு பாடப்பொருளை தேர்ந்தெடுப்பது, அதாவது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்ற பொருள்.
It come to pass that the other morning when I went squirrel hunting,
நான் அந்த ஒரு காலை அணில் வெட்டைக்கு சென்றபோது இது நடந்தது.
If you people out on the telephone wave could have seen the expression on this congregation's face when I announced my text, you'd have had a laugh out of it. A thinking man's filter.
வெளியே வானொலியிலும் தொலைபேசி இணைப்பின் மூலமும் இதை கேட்கிற ஜனங்களாகிய நீங்கள் என்னுடைய பாடப்பொருளை நான் இந்த சபையோருக்கு அறிவித்த போது அவர்களுடைய முகபாவத்தை நீங்கள் பார்த்திருக்க முடிந்திருந்தால் நீங்கள் அதை குறித்து சிரித்து விட்டிருப்பீர்கள். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி.
Well, it all happened up where the angels of the Lord appeared to me one morning and them squirrels spoke into existence.
ஒரு நாள் காலையில் கர்த்தருடைய தூதர்கள் எனக்கு பிரத்யட்சமான இடத்திலேயே இது சம்பவித்தது. அந்த அணில்கள் பேசி
சிருஷ்டிக்கப்பட்டன.
அது சம்பவித்தது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்கும்.
And also just at the top of the hill where I was standing for just before preaching the seven church ages going hunting one morning before daylight.
ஏழு சபை காலங்களை பிரசங்கிப்பதற்கு முன்பு நான் ஒரு குன்றின் உச்சியில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பொழுது விடுவதற்கு முன்னரே நான் ஒரு நாள் அணில் வேட்டைக்கு சென்றிருந்தேன்.
There stood, I thought the sun was coming up about 4 o'clock in the morning.
அங்கே நின்று கொண்டிருந்த போதோ காலை சுமார் 4 மணி அளவில் சூரியன் மேலே எழும்பிக் கொண்டிருக்கிறது என்று நான் எண்ணினேன்.
Unusual. I seen that light and I turned around and there stood the seven golden candlesticks standing up there on top of the hill with like rainbows coming up through the pipes and feeding out.
ஆனால் வழக்கத்துக்கு மாறாக நான் அந்த ஒளியை கண்டேன். நான் திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகள் அங்கே மலையின் உச்சியில் நின்று கொண்டிருக்க ஒரு வானவில்லை போன்ற ஒன்று அந்த குழாய்களினூடாக பாய்ந்து அவைகளுக்கு எண்ணெயை தந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னர் உடனடியாக கர்த்தராகிய இயேசு எனக்கு பிரத்யட்சமானார்.
And right then I heard a voice that said, the Jehovah of the Old Testament is Jesus of the New.
அப்பொழுது ஒரு சத்தம், பழைய ஏற்பாட்டின் யெகோவா புதிய ஏற்பாட்டின் இயேசு என்று உரைத்ததை நான் கேட்டேன்.
There he was after a while, revealed after those seven golden candlesticks.
அந்த ஏழு குத்து விளக்குகளுக்கு சற்று பிறகு அதோ அவர் வெளிப்பட்டார்.
Then notice that, how many remembers that text?
ஆகையால் இதை கவனியுங்கள், அந்த பாடப்பொருள் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது?
I wrote it on the back of a box of cartridges I had in my pocket. Jehovah of the Old Testament is Jesus of the New.
நான் அதை என்னுடைய ஜோபியில் வைத்திருந்த தோட்டாக்களின் பெட்டியின் பின்பாகத்தில் எழுதி வைத்தேன். பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு.
God in heaven knows that was true.
பரலோகத்தில் உள்ள தேவன் அது உண்மையாயிருந்ததென்பதை அறிந்திருக்கிறார்.
When I crossed that place where he had appeared to me a little later on about the squirrels.
சற்று கழித்து அவர் எனக்கு பிரத்யட்சமான அந்த அணில்கள் உண்டாயிருந்த இடத்தை நான் கடந்து சென்றேன்.
Then, when I called my good friend Jack Moore a few months later to ask when I started to preach the seven church ages, Revelations 1.
அதன் பின்னர் ஒரு சில மாதங்கள் கழித்து நான் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம், அதாவது 7 சபை காலங்களை குறித்து பிரசங்கிக்க துவங்கின போது என்னுடைய நல்ல நண்பர் ஜாக் மூர் அவர்களிடம் அதை குறித்து கேட்கும்படி தொடர்பு கொண்டேன்.
And he was standing white all over, his hair was like wool.
அவர் முழுவதும் வெண்மையாய் நின்று கொண்டிருந்தார். அவருடைய தலைமுடி வெண்பஞ்சை போல் இருந்தது.
How could he being just 33 years old and be white all over?
எப்படி 33 வயதுடராய் இருக்கிற அவர் முழுவதும் வெண்மையாய் இருக்க முடியும்?
And brother Moore, a very fine, a cultured Christian gentleman and a scholar, one of the best that I know of. And he said, Brother Bram, that was Jesus after his glorified condition. That's the way he looks now.
சகோதரன் மூர் ஒரு மிக அருமையான நாகரிகம் கொண்ட கிறிஸ்தவ பெருந்தகையோன் மற்றும் ஒரு மேதை. நான் அறிந்த மிகச்சிறந்த மேதைகளில் ஒருவர். எனவே அவர் சகோதரன் பிரண்ணாம், அது இயேசு மகிமையடைந்த பிறகு அவருடைய நிலையாகும், அந்த விதமாகவே இப்பொழுது அவர் காணப்படுகிறார் என்றார்.
But that didn't ring a bell with me.
ஆனால் அதுவோ எனக்கு சரியாக தென்படவில்லை.
And I kept praying until one day before I started the seven church ages, I couldn't get that first chapter straightened out right.
எனவே நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் 7 சபை காலங்களை பிரசங்கிக்க துவங்குவதற்கு முன்பு 1 அதிகாரத்தை என்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது.
How could a man 33 years old resurrected in the same body that the apostles recognized him, know him to be?
எப்படி 33 வயதில் அதே சரீரத்தில் உயிர்த்தெழுந்த மனிதரை அப்போஸ்தலர்கள் அடையாளம் கண்டுகொண்ட அவர், அவ்வாறு அறிந்து கொள்ளப்பட்ட அவர்,
And how could he be way up maybe an 80 or 90 years old, great white wool over his face and his beard white as snow?
அந்த விதமாய் எழும்பின அவர் எப்படி 80 அல்லது 90 வயது நிரம்பினவராய் அவருடைய முகம் முழுவதும் வெண்பஞ்சை போலவும் அவருடைய தாடி உறைந்த மழையைப் போல் வெண்மையாயும் இருக்க முடியும்?
I read over in the book of the of Daniel where he came to the Ancient of Days whose hair was as white as wool.
நான் தானியேலின் புத்தகத்தில் வாசித்திருக்கிறேன். அதில் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்தார். அவருடைய தலைமுடி பஞ்சை போல வெண்மையாயிருந்தது.
And I've seen that Ancient of Days, he was that Ancient of Days. The same yesterday, today, forever.
அப்பொழுது நான் அந்த நீண்ட ஆயுசுள்ளவரை கண்டேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நீண்ட ஆயுசுள்ளவராயிருந்தார்.
See, it was a symbol and
பாருங்கள், அது ஒரு அடையாளமாயிருந்தது.
Why the white wool?
அப்படியானால் ஏன் இந்த வெண்பஞ்சு?
And then the Holy Spirit seemed to speak to me about a picture I saw one time of an ancient judge.
அதன் பிறகே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நான் ஒருமுறை கண்ட ஒரு பழங்கால நியாயாதிபதியின் புகைப்படத்தை குறித்து என்னிடம் பேசுவது போன்று தென்பட்டது.
Then I went to the history. I went back into the Bible history and all find out.
அதன் பின்னர் நான் சரித்திரத்துக்கு சென்றேன். பின்னர் நான் வேதாகம சரித்திரத்துக்குள்ளாகவும் மற்ற எல்லாவற்றினூடாகவும் கண்டறியும்படிக்கு சென்றேன்.
And the old judges, like the high priest in Israel, he had to have that white, gray, woolly like hair and beard because the white over him signified that he was supreme authority of the judges in Israel.
பண்டைய கால நீதிபதிகள் இஸ்ரவேலில் இருந்த பிரதான ஆசாரியர்களைப் போலவே அவர்கள் வெண்மையான பஞ்சை போன்ற தலைமுடியையும் தாடியையும் அணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அணிந்துள்ள அந்த வெள்ளை இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளின் பிரதான அதிகாரமுடையவர் என்பதனை எடுத்துக் காட்டுவதாயிருந்தது.
And even in today, down to a few hundred years ago, maybe a couple of hundred years ago, maybe not like that. Later than that.
இன்றைக்கும் கூட ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர், ஒரு கால் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது அதற்கும் சற்று குறைவாக இருக்கலாம்.
All the English judges, no matter how young they was or how old they was, when they went in for judgment, they wore a white wig. And to show that there's no other authority in that kingdom above their word.
எல்லா ஆங்கில நீதிபதிகளும் அவர்கள் எவ்வளவு வாலிபமாயிருந்தாலும் அல்லது எவ்வளவு வயோதிபர்களாயிருந்தாலும் கவலையில்லை. அவர்கள் நியாய தீர்ப்பை கூற செல்லும் போது அவர்கள் ஒரு வெள்ளை தலையங்கியை அணிந்து கொள்வார்கள். அதாவது அந்த ராஜ்யத்தில் அவர்களுடைய வார்த்தைக்கு மேம்பட்ட எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை காண்பிப்பதற்காகும்.
Their word is the ultimate of the kingdom.
அவர்களுடைய வார்த்தையே ராஜ்யத்தின் முடிவாகும்.
What they say, that's all of it.
அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை குறித்தது அவ்வளவுதான் என்பதேயாகும்.
And now, then I seen that.
எனவே அப்பொழுது நான் அதை கண்டேன்.
There he was standing there. You're a young man, but the white wig on, he was the full supreme authority. He was the word. And he's having wearing the white wig.
அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அதே சமயத்தில் ஒரு வாலிப மனிதனாய் ஆனால் வெள்ளை தலையங்கியை அணிந்திருந்தார். அவர் முழுமையான பிரதான அதிகாரமுடையவராயிருந்தார். அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் வெள்ளை தலையங்கியை அணிந்து கொண்டிருந்தார்.
Then later on when we got through and the sermon and went out west and when the angels of the Lord appeared out there for the seven seals and it went up into the air.
அதன் பின்னர் சற்று கழித்து நாங்கள் அந்த பிரசங்கத்தை முடித்துக் கொண்டு மேற்கு பாகத்திற்கு சென்றபோது ஏழு முத்திரைகளுக்காக கர்த்தருடைய தூதர்கள் பிரத்யட்சமாயினர். அது ஆகாயத்திலே சென்றது.
Which we have the picture of it here and around over the country.
நாம் இங்கே அதை குறித்த புகைப்படத்தை வைத்திருக்கிறோம். தேசம் முழுவதிலும் அந்த புகைப்படம் உள்ளது.
There he was standing there still wigged with that supreme authority.
அங்கே அவர் இன்னமும் தலையங்கி அணிந்தவராய் பிரதான அதிகாரத்துடன் நின்று கொண்டிருந்தார்.
He is the head of the church, he's head of the body.
அவர் சபைக்கு தலையாயிருக்கிறார். அவர் சரீரத்திற்கு தலையாயிருக்கிறார்.
There's nothing like him anywhere. He made all things by himself. He made all things for himself and without he there was nothing made.
அவரை போன்று எங்குமே எதுவுமே இல்லை. அவர் எல்லா காரியங்களையும் தம்மை கொண்டே உண்டாக்கினார். அவர் எல்லா காரியங்களையும் தமக்காக உண்டாக்கினார். உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் வேறொன்றாலும் உண்டாகவில்லை.
He has all authority in heavens and earth and everything belongs to him. And in him dwells the fullness of the Godhead bodily.
அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவராயிருக்கிறார். எல்லா காரியமும் அவருக்கு சொந்தமானதாயிருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது.
And the word was God and made flesh among us.
வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார்.
He was the one who revealed the entire secret of the whole plan of salvation, all the prophets and wise men spoke of.
எல்லா தீர்க்கதரிசிகளும் ஞானவான்களும் கூறியிருந்த ரட்சிப்பின் முழு திட்ட ரகசியத்தையும் வெளிப்படுத்தினவர் அவரே.
He alone was that wigged one and supreme authority.
அவர் மாத்திரமே தலையங்கி அணிந்து பிரதான அதிகாரமுடையவராயிருக்கிறார்.
Now, I stopped up on the hill the other morning. Looked like there'd been some squirrels been cutting up there.
இப்பொழுது அன்று நாள் காலையில் நான் மலையின் மேல் நின்றேன். அங்கே சில அணில்கள் துண்டு துண்டாக எதையோ கடித்து வைத்திருந்தது போன்று காணப்பட்டது.
I started to sit down.
நான் அங்கேயே உட்கார்ந்து கொண்டேன்.
And I'd just been there a moment when the bushes struck by me in a some great big fellow with a double barrel musket of a thing come walking out through the bushes there like scared the daylights out of me.
சிறிது நேரத்தில் எனக்கு அருகில் இருந்த புதர்கள் அசைய துவங்கின. அங்கு பெரிய திடகாத்திரமான நபர் இரட்டை குடல் துப்பாக்கியோடு அந்த புதரின் வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பகல் வெளிச்சம் என்னை விட்டு அகன்றது போன்று எனக்கு பயம் உண்டாயிற்று.
Went on over, scooted down. I was afraid to move, afraid he'd shoot me.
நான் சற்று நகர்ந்து சென்று அமர்ந்து கொண்டேன். அவன் என்னை சுட்டு விடுவானோ என்று நகர பயமடைந்திருந்தேன். புதர்கள் அசைந்தபடியால் நான் உண்மையிலேயே அப்படியே அமைதியாக
இருந்தேன்.
ஒரு அணில் மலையின் மேல் ஏறத் துவங்கிறது. அவன் தன்னுடைய இரட்டை குடல் துப்பாக்கியினால் அதை சுட்டான். ஆனால் அவன் அதை குறிதவறி சுட்டுவிட்டான். ஆகையால் அந்த அணில் மலையின் கீழே ஓடினது. அப்பொழுது நானோ, இப்பொழுது நான் நகர்ந்து விடலாம், ஆனால் சத்தமோ எதிரொலித்துக் கொண்டிருக்கிறதே, அவனுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் தீர்ந்து விட்டன என்று
எண்ணினேன்.
எனவே நான் மலையிலிருந்து கீழே செல்ல துவங்கினேன். அப்பொழுது அந்த மனிதன் சரியாக எனக்கு முன்னால் சுட்டான். எனவே நான் இந்த வழியாக திரும்பினேன்.
Go down another way and a 22 rifle started and the bullets buzzing above me. I said, "See, I'm in an awful place."
பின்னர் நான் வேறொரு வழியாக அங்கிருந்து கீழே செல்ல துவங்கினேன். அப்பொழுது புள்ளி 22 ரக துப்பாக்கியால் சுட துவங்கினான். எனவே தோட்டாக்கள் எனக்கு மேலே பறந்தன. அப்பொழுது நான் மிகவும் பயங்கரமான இடத்தில் இருக்கிறேனே என்று கூறிக்கொண்டேன்.
So I turned around and went down by the river and I thought, I'll go down here and hide till they get done so I can get out.
எனவே நான் திரும்பிச் சென்று ஆற்றங்கரையை அடைந்தேன். அப்பொழுது நான், அவர்கள் சுட்டு முடிக்கும் வரை நான் இங்கே கீழே சென்று ஒளிந்து கொள்ளலாம், அப்பொழுதுதான் நான் வெளியேற முடியும் என்று எண்ணிக்கொண்டேன்.
And on the road down, I have to draw my attention. I was drawn to look over to my right side.
கீழே செல்லும் பாதையில் என்னுடைய கவனம் என்னுடைய வலப்பக்கமாக பார்க்கும்படி கவரப்பட்டது.
Then as I did, there laid an empty cigarette package where one of them had thrown down. And all the running of the when the squirrels were going through the bushes.
நான் அங்கு பார்த்தபோது யாரோ ஒருவர் அணில்களை புதர்களினூடாக துரத்தி செல்லும்போது வீசி எறிந்த ஒரு காலி சிகரெட் பெட்டி கிடந்தது.
And I picked up this certain cigarette pack and was looked.
நான் இந்த குறிப்பிட்ட சிகரெட் பெட்டியை எடுத்து பார்த்தேன்.
I never picked it up, I beg your pardon, I looked down at it.
நான் அதை ஒருபோதும் எடுத்ததே இல்லை. நான் உங்களுடைய மன்னிப்பிற்கு மன்றாடுகிறேன். நான் அதை கீழ்நோக்கி பார்த்தேன்.
I didn't pick it up because I don't like the smell of the things to begin with.
நான் அதை கையில் எடுக்கவில்லை. ஏனென்றால் முதலாவது அதனுடைய வாசனையே எனக்கு பிடிக்கிறதில்லை.
And I looked down there and it's a certain tobacco company that I guess I shouldn't call their name, but you know.
நான் அங்கே கீழ்நோக்கி பார்த்தபோது அது ஒரு குறிப்பிட்ட புகையிலை நிறுவனத்தினர் என்று நான் அறிவிக்கிறேன். நான் அவருடைய பெயரை சொல்லக்கூடாது, ஆனாலும் நீங்கள் அதை அறிவீர்கள்.
It said on there, thinking man's filter. And a smoking man's taste.
அங்கே அதன் மேல் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி மற்றும் ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய சுவை என்று அச்சிடப்பட்டிருந்தது.
I looked at that thing and I thought, a thinking man's filter.
நான் அந்த காரியத்தை நோக்கி பார்த்தேன். நானோ ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா என்று எண்ணினேன்.
I thought if the man could think at all, he wouldn't smoke at all.
பின்னர் நான், அந்த மனிதனால் சிந்திக்க முடிந்ததானால் அவன் புகைப்பிடிக்கவே மாட்டானே.
How could it be a thinking man's filter? A thinking man wouldn't smoke at all.
எனவே அது எப்படி ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா இருக்க முடியும்? ஒரு சிந்திக்கும் மனிதன் புகைப்பிடிக்கவே மாட்டானே என்று எண்ணினேன்.
All right. Now, I thought how deceiving that is.
சரி, இப்பொழுது நான் அது எவ்வளவு வஞ்சனையாய் உள்ளது என்று எண்ணி பார்த்தேன்.
Now, that tobacco companies are supposed to be American.
இப்பொழுது அந்த புகையிலை நிறுவனத்தினர் அமெரிக்கர்களாயிருக்க வேண்டும்.
Oh, if we live to our policy, we will be working to help one another. If we have a feeling one for the other.
Oh, நாம் நம்முடைய கொள்கையில் ஜீவிப்போமேயானால் நாம் ஒருவருக்கொருவர் உதவி புரிய பணிபுரிவோம். நாம் ஒருவருக்கொருவர் உணர்வு கொண்டிருப்போமேயானால் நலமாயிருக்கும்.
How hypocritical.
எவ்வளவு மாய்மாலத்தனமாயிருக்கிறது.
The reason I never call the company's name, I've got to say some bad things about them.
நான் இந்த நிறுவனத்தின் பெயரை ஒருபோதும் கூறாததற்கு காரணம் என்னவெனில், நான் அவர்களை குறித்த சில மோசமான காரியங்களை கூற வேண்டியவனாயிருக்கிறேன்.
How hypocritical can anybody be to make money?
பணத்தை சம்பாதிக்க ஒருவர் எவ்வளவு மாய்வாளத்தனமாயிருக்க முடிகிறது.
A thinking man won't smoke at all.
ஒரு சிந்திக்கும் மனிதன் ஒருபோதும் புகைக்கவே மாட்டான்.
But how are the American public fall for it? They think that that's wonderful.
ஆனால் அமெரிக்க பொதுமக்கள் அதில் எப்படியாய் விழுந்து விடுகிறார்கள்? அவர்களோ அது அருமையானது என்றே கருதுகிறார்கள்.
Now look, you cannot ask anybody scientist as you cannot have smoke without having tar.
இப்பொழுது பாருங்கள், உங்களால் முடியாது, உங்களால் இயலாது. நீங்கள் விரும்பினால் யாரை வேண்டுமானாலும் விஞ்ஞானிகளையும் கேட்டு பாருங்கள், தார் இல்லாமல் உங்களால் புகைக்க முடியாது.
If there's one little speck of smoke comes through, that's tar.
கொஞ்சம் புகை எடுமினாலும் அது தாரினாலேயே உண்டாகிறது.
If you don't get any smoke, well, you don't get any tar, you don't get anything. You're just drawing against a solid stick.
உங்களுக்கு புகை உண்டாகாமல் இருந்தால் நல்லது. உங்களுக்கு எந்த தாரும் உண்டாகாது. அப்பொழுது நீங்கள் எதையுமே பெற்றுக் கொள்ளுகிறதில்லை. நீங்கள் வெறுமென ஒரு கெட்டியான குச்சியையே புகைக்கும்படி இழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
But as long as you get any smoke at all, you're drawing in cancer. Nicotine.
ஆனால் நீங்கள் புகையை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் புற்றுநோயையும் புகையிலையின் விஷத்தையும் உள்ளே இழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
If you've been with me last year, or year before last, I believe it was at the World's Fair, when you were bringing all of us up around demonstrations.
நீங்கள் கடந்த வருடம் என்னுடன் கூட வந்திருந்தால் அல்லது அதற்கு முந்தின வருடம் என்னோடு கூட வந்திருந்தால் அது உலக சந்தை என்று நான் நினைக்கிறேன். அதில் யூல் பிரின்னரும் மற்றவர்களும் பரிசோதனைகளை செய்து காண்பித்தனர்.
And you see him take that cigarette, put it in something and pull it across a piece of marble.
அவர்கள் சிகரெட்டை எடுத்து அதை ஏதோ ஒன்றில் போட்டு அதை இழுத்து ஒரு துண்டு சலவைக்கல்லின் மேல் படிய செய்கிறதை நீங்கள் காணலாம்.
That doctor taking a swab, rolled across there and got the nicotine off of it and put it on the back of a white rat and put him in a cage.
அதன் பின்னர் அந்த மருத்துவர் பஞ்சினால் சுற்றப்பட்ட ஒரு குச்சியினால் அந்த புகையை துடைத்து அந்த புகையிலையின் விஷத்தை துடைத்து எடுத்து அதை ஒரு வெள்ளை எலியின் முதுகில் தடவி பின்னர் அதை ஒரு குண்டில் அடைத்து வைத்தார்.
Every 7 days they took him out and the rat was so full of cancer he couldn't walk from the nicotine out of one cigarette.
7 நாட்களுக்கு ஒருமுறை அவர்கள் அதை வெளியே எடுத்தனர். அப்பொழுது அந்த எலி ஒரு சிகரெட்டிலிருந்து எடுக்கப்பட்ட புகையிலையின் விஷத்தை தடவியதால் நடக்க முடியாதபடி புற்றுநோயினால் முற்றிலுமாக பீடிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அவர், உங்களுக்கு தெரியும், உங்களால் அதை ஒரு வடிகட்டியின் மூலம் நீக்கிவிட முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர்
என்றார்.
மேலும் அவர், புகையிலையின் விஷத்தை நீக்கும் எந்த வடிகட்டியும் புகையையும் நீக்கிவிடும் என்றார்.
Said because you have to have smoke, they have tar to make the smoke, and it's the tar that gives the cancer.
மேலும் புகையை உண்டாக்க தார் வேண்டியதாக இருக்கிறது, எனவே தாரே அந்த புற்றுநோயை அளிக்கிறது என்றார்.
And then he went pulled it through water and said sometimes you think you could filter it through.
அதன் பின்னர் அவர் சென்று தண்ணீரினூடாக அதை இழுத்து சில நேரங்களில் நீங்கள் அதை வடிகட்ட முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்றார். மேலும் அதை செய்யும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை எங்கு இழுத்தாலும் கவலை இல்லை என்றார். தொடர்ந்து அவர்களோ நான் அதை உள்ளே இழுப்பதில்லை என்று கூறி அதன் பின்னர் அதை தங்களுடைய வாய்க்குள் இழுத்து அதை வெளியே விடுகின்றனர் என்றார். அவர் அதை துடைத்து எடுத்து அதை ஏதோ ஒன்றின் கீழ் தடவி அது இன்னமும் புற்றுநோயாகவே இருந்தது என்று காண்பித்தார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அதை உங்களுடைய தொண்டைக்குள்ளேயே விழுங்குகிறீர்கள். புரிகின்றதா?
And no matter what you do, it's still death. See?
நீங்கள் என்ன செய்தாலும் கவலை இல்லை, அது இன்னமும் மரணமாயிருக்கிறது. புரிகின்றதா?
And then to think that a company would deceive a man enough or try to deceive their own people.
ஆகவே ஒரு நிறுவனம் ஒரு மனிதனை போதுமான அளவிற்கு வஞ்சிக்கிறது அல்லது அவர்களுடைய சொந்த ஜனங்களை வஞ்சிக்க முயற்சிக்கிறது.
It's like a vulture living off of its own kind.
அது ஒரு பருந்து அதனுடைய சொந்த இனத்தைக் கொண்டே வாழ்வது போன்றே உள்ளது.
Money making, selling death to the country and a young man.
பணம் சம்பாதித்தல், நாட்டிற்கும் வாலிபர்களுக்கும் மரணத்தை விற்பது.
Go out there on the battlefront and die for them. Then turn around and sell such a thing as that under a false pretense.
ஆனால் அங்கோ வாலிபர்கள் வெளியே போய் போர்க்களத்திற்கு சென்று அவர்களுக்காக மறிக்கின்றனர். இவர்களோ ஒரு போலியான பாசாங்கின் கீழ் இதை போன்ற ஒரு காரியத்தை விற்கின்றனர்.
A thinking man's filter, but a smoking man's taste.
ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, ஆனால் புகைக்கும் மனிதனுடைய சுவை.
You'd have to have the smoke to get the taste.
நீங்கள் அந்த சுவையை பெற புகைக்க வேண்டும்.
Smoking man says,
புரிகின்றதா? ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய சுவையா?
How the people fall for it, they get it.
அப்படி இருந்தும் ஜனங்கள் எப்படியாய் அதற்காக விழுந்து போகிறார்கள்? அவர்கள் அதை
வாங்குகின்றனர்.
இப்பொழுதோ இது உங்களை அதிகமாக வஞ்சிக்கிறதற்கு மாத்திரமே உள்ளது. பாருங்கள், அது பிசாசா இருக்கிறது.
They ain't got no feeling for you.
அவர்கள் உங்களுடைய ஜீவியத்திற்காக கவலைப்படுகிறதில்லை. அவர்களுக்கு உங்கள் மீது எந்த உணர்வுமே கிடையாது.
They sell you that stuff just to watch you die, as long as they get money.
அவர்களுக்கு பணம் கிடைக்கும் வரை இப்படிப்பட்ட பொருளை நீங்கள் மறிப்பதை காணும்படியாகவே உங்களுக்கு அவர்கள் இருக்கின்றனர்.
Like politics and war.
அரசியலையும் யுத்தத்தையும் போன்றே.
I don't believe in war. I don't believe that we all ever should have ever had a war.
எனக்கு யுத்தத்தில் நம்பிக்கை கிடையாது. நான் எப்போதுமே ஒரு யுத்தத்தை உடையவர்களாயிருக்க கூடாது என்றே நான் நினைக்கிறேன்.
I believe in the great kingdom that God's bringing, the great civilization that will be brought in under his own great dominion. There will never be another war.
தேவன் கொண்டு வருகின்ற அந்த மகத்தான ராஜ்யத்தில், அவருடைய சொந்த மகத்தான ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்படும் அந்த மகத்தான நாகரிகத்தில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். அங்கே வேறொரு யுத்தமே இருக்காது.
Nation won't lift up spears against nation.
ஒரு தேசம் மற்றொரு தேசத்திற்கு எதிராக ஈட்டிகளை தூக்காது.
They'll all be peace, eternal peace.
அவர்கள் யாவரும் சமாதானமாய் நித்திய சமாதானமாய் இருப்பார்கள்.
So this kind of a civilization brings war.
ஆகையால் இந்த விதமான ஒரு நாகரிகமே யுத்தத்தை கொண்டு வருகிறது.
The more civilized we get out of this, the more war we have.
நாம் அதிக நாகரிகம் உடையவர்களாகும் போது நாம் அதிக யுத்தங்களை உடையவர்களாயிருக்கிறோம்.
One trying to be more civilized, the other and more civilized makes more war.
ஒருவர் மற்றவரை பார்க்கலும் அதிக நாகரிகம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றே முயற்சிக்கிறோம். அதிக நாகரிகம் அதிக யுத்தங்களை உண்டாக்குகிறது.
புரிகின்றதா?
இந்த நாகரிகத்தின் கீழ் உள்ள ஒரு நபர் அதை போன்ற அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்யும் போது அது என்ன என்பதை நோக்கி பாருங்கள். அது ஒரே ஒரு காரியத்தை செய்கிறது. அது உங்களை அதிகமான சிகரெட்டுகளை வாங்க செய்யும்படியாக மாத்திரமே வஞ்சிக்கிறது.
For if a man smokes cigarettes, and I believe it is of the devil, and there's a nicotine devil in a man and a woman.
ஒரு மனிதன் சிகரெட்டுகளை புகைப்பானேயானால் அது பிசாசினால் உண்டானதாயிருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். அது ஒரு மனிதனுக்குள் அல்லது ஒரு ஸ்திரீக்குள் இருக்கும் புகையிலையின் விஷ பிசாசு ஆகும்.
And if one cigarette will satisfy that nicotine devil, till they leave you alone and quit haunting you with one cigarette.
ஒரு சிகரெட்டு அந்த புகையிலை விஷ பிசாசை திருப்திப்படுத்துமானால் அது ஒரு சிகரெட்டோடு உங்களை தனிமையாக விட்டுவிடும். உங்களை அலகழிப்பதையும் விட்டுவிடும்.
Then you take a filter that sets one third of that smoke through there, then or one third of that nicotine through there, then you'll take three cigarettes to take the place of that one, and you'll smoke 3-1.
அதன் பின்னர் நீங்கள் ஒரு வடிகட்டும் சிகரெட்டை புகைக்கிற போது அது மூன்றில் ஒரு பாகம் புகையே, அதாவது மூன்றில் ஒரு பாகம் புகையிலை விஷத்தையே அதன் வழியாக அனுப்புகிறது. அப்படியானால் ஒரு சிகரெட்டின் இடத்தை மூன்று சிகரெட்டுகள் எடுத்துக் கொள்ளும். எனவே நீங்கள் ஒன்றுக்கு பதிலாக மூன்றை
புகைப்பீர்கள். to sell cigarettes.
பாருங்கள், அது ஒரு ஏமாற்று திட்டமாய், சிகரெட்டுகளை விற்க முயற்சிக்கும் ஒரு திட்டமாய் மாத்திரமே உள்ளது.
They can sell more that way than they can by just letting the man smoke the straight tobacco in his pipe or in his cigarette.
ஒரு மனிதன் தன்னுடைய புகைக்கும் குழாயில் நேரடியாக புகையிலே புகைக்க அனுமதிப்பதை காட்டிலும், அல்லது அவனுடைய சிகரெட்டை புகைக்க அனுமதிப்பதை காட்டிலும், இவர்கள் இவ்வழியில் அதிகமான சிகரெட்டுகளை விற்க முடியும். இப்பொழுது பாருங்கள், இது பிசாசினால் உண்டானதாயிருக்கிறது.
நான்
அங்கு நின்று கொண்டு அதை பார்த்தபோது, அது எவ்வளவு வஞ்சனையாய் உள்ளது என்பதை குறித்து சிந்தித்த போது இந்த கேள்வி எனக்கு உண்டானது.
And I stood back, looked at the pack again, and it just seemed like something said to me, but the slogan is all right. A thinking man's filter, a smoking man's taste.
அப்பொழுது நான் குனிந்து அந்த சிகரெட் பொட்டலத்தை மீண்டும் நோக்கி பார்த்தேன். அப்பொழுது ஏதோ ஒன்று என்னிடத்தில் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, ஒரு புகைக்கும் மனிதனுடைய சுவை என்ற கவர்ச்சிகரமான சிறு வாக்கியம் சரியே என்று கூறுவது போன்று தென்பட்டது.
It came to me that that deceitfulness also in the natural realm there into the tobacco is something on the order of the churches of today. See? A deceitfulness.
அது வஞ்சனை என்றே எனக்கு தோன்றிற்று. இயற்கையில் உள்ள புகையிலையில் அது ஏமாற்றக்கூடியதாய் உள்ளது போலவே இன்றைய சபைகளின் ஒழுங்கிலும் ஏமாற்றக்கூடிய ஒரு காரியமாய் உள்ளதை பாருங்கள்.
It's come to the whole world has become a great deception of what is really true and what's right.
எது உண்மையானது சரி, எது சரியானது என்று முழு உலகமும் அறியக்கூடாத ஒரு பெரிய வஞ்சனைக்குள்ளாக வந்துள்ளது.
See, even in politics and in social affairs, in school, in everything, it becomes a deceitfulness.
பாருங்கள், அரசியலிலும் கூட, சமுதாய விவகாரங்களிலும், பள்ளியிலும், ஒவ்வொரு காரியத்திலும் கூட அது ஒரு வஞ்சனையாகவே மாறியிருக்கிறது.
A young fellow was telling me the other day that he was down to an army camp and a young soldier got run over by a tank. His lungs, his stomach, or whatever was punctured.
ஒரு வாலிபனவர் அன்று நாளினிடம் இதை கூறிக்கொண்டிருந்தார். அதாவது, அவர் ராணுவ முகாமில் இருந்தபோது ஒரு வாலிப ராணுவ போர் வீரன் மேல் ஒரு பீரங்கி மோட்டார் வண்டி ஏறி அவனுடைய நுரையீரல்களும் அவனுடைய வயிறும், அதாவது என்னவெல்லாம் இருந்ததோ அவையாவும் காயமடைந்து விட்டனவாம்.
And they went up to the hospital. They had three or four doctors stand there in line. And everybody stand in line.
அப்பொழுது அவர்கள் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கே மூன்று அல்லது நான்கு மருத்துவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். ஒவ்வொருவருமே வரிசையில் நின்று கொண்டிருந்தனர்.
Two or three soldiers holding their buddy up. Him just barely could breathe.
இரண்டு அல்லது மூன்று போர் வீரர்கள் தங்களுடைய நண்பனை தூக்கி பிடித்திருந்தனர். அவரால் மூச்சு கூட விட முடியவில்லை.
Every time he breathed, that rib would stick right into his lungs and make him bleeding inwardly.
ஒவ்வொரு முறையும் அவன் சுவாசிக்கும் போது அந்த விலா எலும்பு அவனுடைய நுரையீரல்களை குத்தியதால் அது அவனுக்கு உட்புறத்தில் ரத்தத்தை கசிய செய்தது.
And they let that young man stand there in that line, way back in the back of the line. And let them, some of them guys with nothing but an earache or something, go ahead.
அவர்கள் அந்த வாலிபனை அங்கு வரிசையில் நிற்க அனுமதித்து விட்டு, வரிசையின் கடைசியில் தூரத்தில் நிற்க செய்து விட்டு, ஒன்றுமே இல்லாத காது வலி அல்லது அது போன்ற சாதாரணமான காரியங்களை உடையவர்களை வரிசையின் முன்னால் செல்ல அனுமதித்தனர்.
About time he got up there, some colonel come in with a little child that had rash. His little boy or girl had rash on his hand.
அவன் சிகிச்சை அளிக்கும் இடத்தை கிட்டத்தட்ட அடைந்த போது ஒரு பெரிய ராணுவ படைத்தளபதி சொறிபிடித்த ஒரு சிறு பிள்ளையோடு, தன்னுடைய சிறிய பையனோ அல்லது பெண்ணோ தன்னுடைய கரத்தில் சொறிபிடித்திருந்த ஒரு பிள்ளையோடு உள்ளே வந்தார்.
And they stopped that line to put the colonel's child in and that boy punctured dying.
அப்பொழுது அவர்கள் அந்த வரிசையை நிறுத்தி அந்த ராணுவ தளபதியினுடைய பிள்ளையை உள்ளே அனுப்பின போது அந்த காயமடைந்த பையன் மரித்தே போய்விட்டான்.
There you are.
அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும்.
Oh, if that colonel would have been a genuine feeling for his brother out there in the line, he would have said, this kid can wait. Get that man up here quickly. Do something for him.
Oh, அந்த ராணுவ படைத்தலைவன் அங்கே வரிசையில் இருந்த தன்னுடைய சகோதரனுக்காக ஒரு உண்மையான உணர்வை உடையவராய் இருந்திருப்பாரேயானால் அப்பொழுது அவர், இந்த பிள்ளையால் காத்திருக்க முடியும், எனவே அந்த மனிதனை இங்கே துரிதமாக அழைத்து வந்து அவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்யுங்கள் என்று கூறியிருந்திருப்பார்.
But every man wants to show his authority.
ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அதிகாரத்தையே காண்பிக்க விரும்புகிறான். இப்பொழுது அவர்கள் எல்லோரும் அந்த விதமாகவே இல்லை, இல்லை, அவர்கள் எல்லோருமே அதை போன்றிருக்கவில்லை. ஆனால் அநேகர் அந்த விதமாக இருக்கின்றனர், அவர்களில் அநேகர் அந்த விதமாக
இருக்கின்றனர். Not thinking about that poor boy standing there mashed under a tank, the very tank and maybe the very boy that would save his life someday on the battlefront.
ஆனால் அந்த மனிதன் அவன் சிந்தித்துக் கொண்டிருந்ததெல்லாம் தன்னுடைய சொந்த சிறு மகனின் கரத்தில் சொறி பிடித்திருந்ததை குறித்து மாத்திரமே அன்றி ஒரு பீரங்கி மோட்டார் வண்டியின் கீழ் அடிபட்டு நொறுங்கி போயிருந்த அந்த ஏழை பையன் அங்கு நின்று கொண்டிருந்ததை குறித்து சிந்திக்கவே இல்லை. அதே பீரங்கி வண்டியினால் ஒரு கால் அதே பையன் யுத்த களத்தில் அந்த ராணுவ அதிகாரியின் உயிரை காப்பாற்றக்கூடும். பாருங்கள், அவர்கள் அதை குறித்து சிந்திக்காமல் தங்களை குறித்தே சிந்திக்கிறார்கள். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய
வடிகட்டி. அப்பொழுது
நான் அதை நோக்கி பார்த்தேன். அப்பொழுது நான், அது இன்றைய ஸ்தாபனங்களைப் போல நாம் பெற்றுள்ள சபைகளைப் போன்ற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது என்று எண்ணினேன்.
Each one of them has their own filter. They have their own type of filter.
அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த வடிகட்டியை உடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த மாதிரியை கொண்ட வடிகட்டியே உடையவர்களாய் உள்ளனர்.
They let just what come in they want to and what not come in. What they filter in and filter out with their own kind of a filter.
அவர்கள் விரும்புகிறதை உள்ளே அனுமதிக்கின்றனர், விரும்பாததை உள்ளே அனுமதிப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த வடிகட்டியை கொண்டே உள்ளேயும் வெளியேயும் வடிகட்டுகின்றனர்.
They just let so much of the world get in to satisfy the unbelievers that's in there.
அவர்கள் அங்குள்ள அவிசுவாசிகளை திருப்திப்படுத்தவே அதிகமான உலக காரியங்களை உள்ளே அனுமதிக்கின்றனர்.
They will take them in no matter what they are if they got money.
அவர்கள் யாராயிருந்தாலும் கவலைப்படாமல் அவர்கள் பணம் வைத்திருந்தால் அவர்களை இவர்கள் உள்ளே ஏற்றுக் கொள்வார்கள். அவர்கள் யாராயிருந்தாலும் கவலைப்படாமல் அவர்கள் புகழ் வாய்ந்தவர்களாயிருந்தால் அவர்கள் இவர்களை உள்ளே ஏற்றுக்
கொள்வார்கள். ஆனால்
அதை குறித்த ஒரு காரியம் உண்டு. நீங்கள் அதை போன்று தேவனுடைய சபையில் சேர முடியாது. இப்பொழுது ஸ்தாபனங்களை குறித்து கூறவில்லை, நான் உண்மையான அசலான தேவனுடைய சபையையே
கூறுகிறேன். இன்றைய
புகையிலை நிறுவனங்களைப் போன்றே கூறப்பட்ட இந்த சபைகளுக்குள்ளாக அல்லது ஸ்தாபனங்களுக்குள்ளாக வருகிற ஜனங்களுக்கு ஒரு சுவை உண்டு. அந்த சுவை உலகத்தின் முதல் தரமான சுவையாகும்.
And each denomination has their own filter. And they filter out all the true Christians that would say amen when he was preaching. And bring in all the bobbed haired, painted face, Jezebels that's in the country as long as they are popular.
ஒவ்வொரு ஸ்தாபனமும் தங்களுடைய சொந்த வடிகட்டியை உடையவர்களாயிருக்கின்றனர். எனவே அவர்கள் பிரசங்கிக்கும் போது ஆமென் என்று கூறும் எல்லா உண்மையான கிறிஸ்தவர்களையும் இவர்கள் வடிகட்டிவிட்டு குட்டையாக தலைமுடியை வெட்டிக்கொண்டு தேசத்தில் முகவர்ணம் பூசிக்கொண்டுள்ள எசவேல்களை அவர்கள் புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கும் வரையில் உள்ளே கொண்டு
வருகின்றனர்.
இந்தார் ஒரு திரைப்பட நட்சத்திரம், ஒரு மகத்தான நபர் எங்களுடைய சபைக்கு வருகிறார். அந்த விதமான வடிகட்டியையே அவர்கள் உபயோகிக்கிறார்கள்.
Our denomination, so-and-so, the president or the colonel or the somebody belongs to our denomination.
எங்களுடைய ஸ்தாபனம் இன்னார் இன்னார் தலைவர் அல்லது ஒரு ராணுவ அதிகாரி அல்லது யாரோ ஒருவர் எங்களுடைய ஸ்தாபனத்தை சேர்ந்திருக்கிறார்.
See what kind of a filter they use?
அவர்கள் என்ன விதமான ஒரு வடிகட்டியை உபயோகப்படுத்துகிறார்கள் என்று பார்த்தீர்களா?
That filter, of course, is of the world, the people of the world.
அந்த வடிகட்டி உண்மையாகவே உலகத்தினுடையதாய் உலக ஜனங்களினுடையதாயும் இருக்கிறது.
The people... They know what they want.
ஜனங்களோ அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள்.
So if they have to get what they want, then they'll have to have a certain kind of filter and enough of the world speak through to satisfy the worldly taste.
அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்பொழுது அவர்கள் தங்களுடைய உலக பிரகாரமான சுவையை திருப்திப்படுத்த போதுமான அளவு உலக பிரகாரமானவற்றை பேசும் ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட வடிகட்டியையே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
A thinking man's filter, a smoking man's taste.
ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, ஒரு புகைவெடிக்கும் மனிதனுடைய சுவை.
A religious world's filter and a worldly man's taste.
ஒரு மார்க்க சம்பந்தமான உலக வடிகட்டி, ஒரு உலக பிரகாரமான மனிதனுடைய சுவை.
They want to be religious.
அவர்கள் பயபக்தியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
They think they must be religious because they have a soul.
அவர்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கின்றபடியால் அவர்கள் பயபக்தியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
When we first come to this country, you found the Indian worshiping suns and so forth because why? He is a human being.
நான் முதலில் இந்த தேசத்திற்கு வந்தபோது நீங்கள் இந்தியர்கள் சூரியனை வழிபடுவதை கண்டீர்கள். ஏனென்றால் அவன் ஒரு மானிட வர்க்கமாயிருந்தான்.
We go back in the far jungles of Africa, we find the natives worshiping something.
நாம் தூரத்தில் உள்ள ஆப்பிரிக்க காடுகளுக்கு செல்வோமேயானால் நாம் ஏதோ ஒன்றை வழிபடும் சுதேசிகளை கண்டறியலாம்.
Why? They're human beings. And they what must worship.
ஏன் அவர்கள் மானிட வர்க்கங்களாயிருக்கின்றனர், எனவே அவர்கள் வழிபட வேண்டும்.
So the human being, no matter how fallen he is, he still knows there's something somewhere.
ஆகையால் மானிட வர்க்கம் மானிடன் எவ்வளவாய் விழுந்து போயிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஏதோ காரியம் எங்கோ உள்ளது என்பதை அவன் இன்னமும் அறிந்திருக்கிறான்.
But he's got such a taste for the world that he cannot take the correct filter. He has to have his own made filter.
ஆனால் அவன் உலகத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு சுவையை உடையவனாய் இருக்கிறபடியால் அவனால் சரியான வடிகட்டியை எடுக்க முடியவில்லை. எனவே அவன் தன்னுடைய சொந்த வடிகட்டியை உண்டாக்கிக் கொள்ள
வேண்டியவனாயிருக்கிறான்.
ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு விதமான சொந்த வடிகட்டியை உண்டாக்கிக்
கொள்ளுகின்றனர்.
ஒவ்வொரு சிகரெட் நிறுவனமும் தங்களுடையவைகளின் பேரில் பெருமை எடுத்துக் கொள்கின்றன. அவர்கள் செய்யக்கூடியது என்னவென்றால் ஒரு உண்மையான வடிகட்டி, இதுவே சிறந்த வடிகட்டியாயுள்ளது, எல்லாவற்றை காட்டிலும் முன்னிலையில் உள்ளது என்பதை போன்று
கூறுகின்றன.
மேலும் சுவையை உண்டாக்குகிறது அல்லது அதை போன்று ஏதோ காரியமாக முன்னிலையில் உள்ளது என்று
கூறுகின்றன.
ஓ, சிறப்புடையதாக்குவதற்காகவே முன்னிலையில் உள்ளதா?
What's on the back end of it all?
அப்படியே முன்னிலையில் இருந்தாலும் அதனுடைய முடிவிற்கு பின்னே என்ன இருக்கிறது? அது நிச்சயமாகவே ஒரு சிந்திக்கும் மனிதனால் அல்லது ஒரு சிந்திக்கும் ஸ்திரீயா இருக்க முடியாது. ஆனால் அந்த விதமாகவே அவர்கள் வெறுமன எளிதாய் ஜனங்களை வஞ்சிக்கும்படி
கூறுகின்றனர்.
இப்பொழுதோ ஜனங்கள் ஒரு சுவையை பெற்றுள்ளனர் என்பதை நம்முடைய நாளில் நாம் கண்டறிந்துள்ளோம்.
And why does a man smoke a cigarette? It's to satisfy a taste.
ஒரு மனிதன் ஏன் ஒரு சிகரெட்டை புகைக்கிறான்? ஒரு சுவையை திருப்திப்படுத்தவா? ஸ்திரீயானவள் என்னத்திற்காக ஒரு சிகரெட்டை புகைக்கிறாள்? ஒரு சுவையை திருப்திப்படுத்தவே.
What does a woman smoke a cigarette for? Satisfy a taste.
ஸ்திரீயானவள் என்னத்திற்காக ஒரு சிகரெட்டை புகைக்கிறாள்? ஒரு சுவையை திருப்திப்படுத்தவே.
And then if the church has figured out a religious group they to get people in there, they've got to have a certain kind of a filter to give the people the taste that they want.
ஆகையால் சபையானது ஒரு மார்க்கரீதியான குடுவை அங்கே உள்ளே சேர்த்துக் கொள்ள வேண்டுமானால் அப்பொழுது அவர்கள் ஜனங்கள் விரும்புகிற சுவையை அளிக்க ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட வடிகட்டியை உடையவர்களாயிருக்க வேண்டும்.
So if they don't get any taste that they don't want the cigarette.
எனவே ஜனங்கள் விரும்புகிற எந்த ருசியையாவது அவர்கள் அளிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் சிகரெட்டை விரும்ப மாட்டார்கள்.
And if they can't get the taste that they want in religion, they don't take the religion.
எனவே அவர்கள் விரும்புகிற சுவையை அவர்களால் மார்க்கத்தில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை.
Now, just as plain as it can be.
இப்பொழுது இது எவ்வளவு தெளிவாக இருக்க முடியுமோ அவ்வளவு தெளிவாக இருக்கிறது.
Women with shorts, bobbed hair, painted faces, sexy dressed. They want that. They love that.
ஸ்திரீகள் குட்டைக்கால் சட்டைகளோடும் குட்டையாக தலைமுடியை வெட்டிக்கொண்டவர்களாயும் வர்ணம் தீட்டப்பட்ட முகங்களோடும் பாலுணர்வை தூண்டும் ஆடைகளை உடுத்தினவர்களே அவர்களுக்கு தேவை. அவர்கள் அதை
விரும்புகின்றனர்.
நான் இக்காலையில் கடந்த ஞாயிறு காலையிலும் பேசின போது அந்த சக்கரத்துக்கு மத்தியில் சக்கரம், அதாவது அந்த சிறு ஆத்மாவின் உட்புறத்தின் உட்புறத்தில் உள்ள ஆவி என்பதை குறித்து
பேசினேன்.
எப்படி சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் நடுவே வெளிப்புறத்தில் உள்ள அந்த ஆவி பரிசுத்த ஆவியினால் முற்றிலுமாக அபிஷேகிக்கப்பட்டிருக்க முடியும்? நீங்கள் எல்லோரும் அதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது அந்த செய்தியின் தொடர்ச்சியை கவனியுங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவன், கடைசி நாட்களில் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற இந்த செய்திகளையும்
கவனியுங்கள்.
அந்த வெளிப்புறத்தில், அந்த வட்டத்தின் மையத்தில், முதலாவது வட்டம் மானிட உணர்வுகளாகும்.
Will, self-will, desire, and so forth.
இரண்டாவது வட்டம் ஆவியின் உணர்வுகள், விருப்பம், சுய விருப்பம், வாஞ்சை போன்றவைகளாகும்.
But the inside is the soul. That soul was predestinated.
ஆனால் உட்புறமோ ஆத்மா ஆகும். அந்த ஆத்மா முன்குறிக்கப்பட்டது.
So they can anoint this spirit to make the outside body come in subject to the spirit.
ஆகவே வெளிப்புறத்தில் உள்ள சரீரத்தை ஆவியின் கீழ்ப்படிதலுக்கு கொண்டு வர அவைகள் இந்த ஆவியை அபிஷேகிக்க முடியும்.
But the soul that sinneth, that soul shall die.
ஆனால் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
The soul that rejects in unbelief the word of God which it is a part of, that soul shall eternally has always.
அவ்விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற ஆத்மா அதன் ஒரு பாகமாக உள்ளது. அந்த ஆத்மா நித்தியமாக இருந்து வருகிறதாகவே உள்ளது.
I believe in an eternal death, same as I believe in an eternal heaven, but not an eternal hell.
நான் நித்திய பரலோகம் உண்டு என்று விசுவாசிப்பது போலவே நித்திய மரணம் உண்டு என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நித்திய நரகம் என்று ஒன்று இல்லை.
No such a thing as eternal hell.
Amen.
நித்திய நரகம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது.
There is an eternal death for the people that are, many of them religious in the world today, has always been dead.
ஆனால் ஜனங்களுக்கு நித்திய மரணம் என்பது உண்டு. ஜனங்களில் அநேகர், இன்றைய உலகில் பக்தியாயுள்ள ஜனங்கள் எப்பொழுதுமே மரித்தவர்களாகவே இருந்து வருகின்றனர்.
The woman that liveth in pleasure with her bobbed hair and painted face is dead while she is alive.
தன்னுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக்கொண்டு முகத்தில் வர்ணம் தீட்டிக்கொண்டு சுகபோகமாய் வாழுகிற ஸ்திரீ உயிரோடே செத்தவள்.
The Bible said so.
வேதம் அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. புரிகின்றதா?
See, she may be religious, but she never was saved.
பாருங்கள், அவள் பக்தியுள்ளவளாயிருக்கலாம், ஆனால் அவள் ஒருபோதும் ரட்சிக்கப்படவே இல்லை.
She's got an outward motion.
அவள் வெளிப்புற அசைவையே பெற்றுள்ளாள்.
She might sing in the choir, or she might dance in the spirit. She might speak in tongues and have all the manifestations of the spirit.
அவள் பாடற்குழுவில் பாடலாம், அல்லது அவள் ஆவியில் நடனமாடலாம், அவள் அந்நிய பாஷையில் பேசலாம், அவள் ஆவியின் எல்லா வெளிப்படுத்தல்களையும் பெற்றிருக்கலாம்.
But unless that soul on the inside is God's daughter, see, she's gone. No matter what she does.
ஆனால் உட்புறத்தில் உள்ள அந்த ஆத்மாவானது தேவனுடைய குமாரத்தியாக இராமற் போனால், பாருங்கள், அவள் என்ன செய்தாலும் கவலையே இல்லை, அவள் இழக்கப்பட்டிருக்கிறாள்.
Israel is all outwardly, spiritually, all filled with God's goodness and how they reverence God. And so forth, but that didn't work.
இஸ்ரவேலர் எல்லோரும் வெளிப்புறத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய நன்மையினால் நிறையப்பட்டிருந்தனர். அவர்கள் எப்படியாய் தேவனுக்கு பயபக்தியாய் நடந்து கொண்டனர், ஆனால் அது கிரியை செய்யவில்லை. அவர்களுடைய உட்புறமோ வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமற் போயிற்றே.
But when you're born of the Spirit of God, then you are a son of God, and you always was a son of God, and you always will be a son of God.
நீங்கள் தேவனுடைய ஆவியில் பிறக்கும்போது நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய குமாரனாய் இருந்தீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய குமாரனாய் இருப்பீர்கள்.
No way to separate it because it's you have eternal life and eternal never did begin, neither will it ever end.
அதை பிரிக்க எந்த வழியுமே இல்லை. ஏனென்றால் அது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுள்ளீர்கள். நித்தியம் ஒருபோதும் துவங்கவே இல்லை, அதற்கு ஒருபோதும் முடிவே இல்லை.
Oh, for the grace of God that He'd give us understanding of such great mysteries.
Oh, தேவனுடைய கிருபையின் நிமித்தமாகவே அவர் இப்படிப்பட்ட மகத்தான ரகசியங்களை நம்மை புரிந்து கொள்ளும்படி செய்வார்.
As Paul spoke here further on down in Ephesians, speaking of the husband and wife, and said, this is a mystery, how the women should be in respect to their husband.
பவுல் இங்கே கூறினபோது எபேசியரில் அவன் தொடர்ந்து புருஷனையும் மனைவியையும் குறித்து பேசி இது ஒரு ரகசியம் என்றும் எவ்வாறு ஸ்திரீகள் தங்களுடைய கணவன்மார்களிடத்தில் மரியாதையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினான்.
Even the second place I believe it is the entire Bible that reverence has ever spoke to.
இரண்டாவது இடத்திலும் கூட வேதம் முழுவதிலுமே எப்போதும் அந்த பயபக்தியை குறித்து கூறப்பட்டுள்ளது என்றே நான் நம்புகிறேன்.
Said the women seeing she reverence her husband. Reverence her husband.
மேலும் ஸ்திரீயானவள் அவள் தன்னுடைய புருஷனிடத்தில் பயபக்தியாய் நடந்து கொள்ள வேண்டும், அவளுடைய புருஷனிடத்தில் பயபக்தியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றே கூறப்பட்டுள்ளது.
Then a husband ought to live such a life before his wife that his wife could reverence him as the son of God.
அதன் பின்னர் ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி அவரை ஒரு தேவனுடைய குமாரன் என்று எண்ணி பயபக்தியாய் நடந்து கொள்ளும்படி தன்னுடைய மனைவிக்கு முன்பாக அத்தகைய ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும்.
And if he doesn't live that kind of life, well, then, of course, she wouldn't reverence him because she knows what he's made of.
அவன் அந்த விதமான ஜீவியம் ஜீவிக்கவில்லை என்றால் அப்பொழுது உண்மையாகவே அவள் அவனிடத்தில் பயபக்தியாய் நடந்து கொள்ள மாட்டாள். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள்.
But when it is a man that is reverent, man, reverent, clean with his wife and before his family, a real servant of God, then the women, children, all should respect that servant of God with reverence.
ஆனால் ஒரு மனிதன் பக்தியுள்ள மனிதனாக பயபக்தியோடும் சுத்தமுள்ளவனாகவும் தன்னுடைய மனைவி மற்றும் அவனுடைய குடும்பத்தினருக்கு முன்பாக நடந்து கொள்ளும் போது ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கும் போது அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் மற்ற எல்லோருமே அந்த தேவனுடைய ஊழியக்காரனுக்கு பயபக்தியோடு மரியாதை செலுத்த வேண்டும்.
Notice now, woman, they want to have bobbed hair. They want to wear shorts, paint, makeup.
இப்பொழுது கவனியுங்கள், ஸ்திரீகள் அவர்கள் குட்டையாக தலைமுடியை வைத்துக் கொள்ள விரும்புகின்றனர். அவர்கள் குட்டைக்கால் சட்டைகளையும் ஆண்களின் நீண்ட கார்ச்சட்டைகளையும் உடுத்திக் கொள்ளவும் வர்ணந்திட்டுதலை அழகு சாதனங்களை உபயோகிக்கவும் விரும்புகின்றனர்.
These little bikinis and things that they wear nowadays, they want to do it, and yet they want to go to church.
இந்த சிறு நீச்சல் ஆடைகள் போன்றவற்றை அவர்கள் இந்நாட்களில் அணிந்து கொள்கின்றனர். அவர்கள் அதை அணிந்து கொள்ள விரும்புகின்றனர். அதே சமயத்தில் அவர்கள் சபைக்கும் செல்ல விரும்புகின்றனர்.
You see that anointing upon the spirit, not upon the soul.
நீங்கள் ஆவியின் மேலுள்ள அந்த அபிஷேகத்தை காண்கின்றீர்களே என்று ஆத்துமாவின் மேலுள்ள அபிஷேகத்தை அல்ல. புரிகின்றதா?
Sir, wants to be a Christian and also do these things and the pastor says it's okay.
ஒரு கிறிஸ்தவனாகவும் இருந்து இந்த காரியங்களையும் கூட செய்ய விரும்புகின்றனர். அவர்களுடைய போதகரும் அது சரி என்றே கூறுகிறார்.
Then if he says it's okay, you can be a member, your name can be on my church book here, it's okay, then he's given her his denominational filter to suit a worldly woman's taste.
ஆகவே அவரது பரவாயில்லை என்று கூறுவாரானால் அப்பொழுது நீங்கள் ஒரு சபை அங்கத்தினராக இருக்கலாம், உங்களுடைய பெயர் இங்கே என்னுடைய சபை புத்தகத்திலே இருக்கும், அதெல்லாம் சரி என்றே கூறுகிறார். அதன் பின்னர் அவர் அவளுக்கு தன்னுடைய ஸ்தாபன வடிகட்டியை உலக பிரகாரமான ஸ்திரீனுடைய சுவைக்கு ஏற்ப அளித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உலகத்தை நேசிக்கிறாள், அவள் அதனுடைய சுவையை
விரும்புகிறாள்.
ஆகவே அவர் அவளுக்காகவே அந்த ஒரு வடிகட்டியை வைத்திருக்கிறார். ஆனால் அவளோ ஒரு சிந்திக்கும் ஸ்திரீயிலிருந்து தூரமாய் சென்று
விடுகிறாள்.
ஆனால் நீங்கள் அங்குதான் அதை கவனிக்க வேண்டும். அங்கேதான் நான் இந்த பாடப்பொருளை கண்டேன். இல்லை, அவள் ஒரு சிந்திக்கும் ஸ்திரீயா இருக்கவில்லை. அவள் சிந்தித்துக் கொண்டிருப்பாளேயானால் அப்பொழுது அவள் சபையானது அவளை கடைசி நாளில் நியாயந்திருக்க போகிறதில்லை என்பதை
அறிந்திருப்பாள்.
சபையானது இப்பொழுது அவள் அங்கத்தினராக இருப்பதன் மூலமும் அவள் சார்ந்துள்ள வட்டாரங்களில் உள்ள சங்கங்களின் மூலமும் அவள் கொண்டுள்ள உத்தமத்தின் அடிப்படையிலுமே அவளை நியாயந்தீர்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்பொழுது அவளை அதன் மூலமே நியாயந்தீர்த்துக்
கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் தேவன் அவளை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கப் போகிறார். ஆகையால் அவளோ அதை சிந்தித்துக் கொண்டிருக்கவே இல்லை.
He loves a cigarette so well until his thinking faculties has become numbed with nicotine.
புகைபிடிக்கும் மனிதரை போன்றே உள்ளது. அவருடைய சிந்திக்கும் மனோசக்திகள் புகையிலையின் விஷத்தினால் மறுத்து போகும் அளவிற்கு அவன் சிகரெட்டை அவ்வளவாய் விரும்புகிறான்.
And the woman's desires have so numbed her thinking faculties until she'll do these things that's evil in the sight of the Lord. Because she wants to do it, it satisfies a worldly woman's taste.
ஸ்திரீயானவள் கர்த்தருடைய பார்வையில் இந்த பொல்லாத காரியங்களை செய்யும் அளவிற்கு அவளுடைய வாஞ்சைகளும் சிந்திக்கும் மனோசக்திகளும் மறுத்து போயிருக்கின்றன. ஏனென்றால் அவள் அதை செய்ய விரும்புகிறாள். அது உலக பிரகாரமான ஸ்திரீயினுடைய சுவையை திருப்திப்படுத்துகிறது.
So she takes a worldly church's filter. She goes right through it fine. Nothing to bother.
ஆகவே அவள் ஒரு உலக பிரகாரமான சபையினுடைய வடிகட்டியை எடுத்துக் கொள்கிறாள். அவள் அதனுடாகவே சரியாக அருமையாக செல்கிறாள். ஒன்றுமே தொல்லைப்படுத்துகிறதில்லை. இப்பொழுதோ அது உண்மையாயிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். போதகரோ, அது சரியாகவே இருக்கிறது, அதை செய்கிற ஸ்திரீகளை நாம் கடிந்து கொள்கிறதில்லை, அது பரவாயில்லை என்றே கூறுகிறார்.
That's through his filter.
அதற்குள் போதுமான அளவு பாவம் உண்டு, அது அவனுடைய வடிகட்டினூடாகவே உள்ளது.
Shows that they went through a theological filter and they got a theological taste and they had a theological taste.
அவர்கள் ஒரு வேத சாஸ்திர வடிகட்டினூடாகவே சென்றார்கள் என்பதை அது காண்பிக்கிறது. அவர்கள் ஒரு வேத சாஸ்திர சுவையை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் ஒரு வேத சாஸ்திர சுவையை உடையவர்களாயிருந்தனர்.
But it certainly didn't go through God's filter. No, sir.
ஆனால் அது நிச்சயமாக தேவனுடைய வடிகட்டினூடாக செல்லவே இல்லை. இல்லையா?
Now, if there is a theological filter for the theological thinker,
இப்பொழுது ஒரு வேத சாஸ்திர சிந்தனையாளனுக்காக ஒரு வேத சாஸ்திர வடிகட்டி இருக்குமேயானால்,
there is a church filter for the church thinker.
ஒரு சபை சிந்தனையாளனுக்காக ஒரு சபை வடிகட்டி உண்டாயிருக்குமானால்,
a cigarette filter for the cigarette thinker.
ஒரு சிகரெட் சிந்தனையாளருக்காக ஒரு சிகரெட் வடிகட்டி உண்டாயிருக்குமேயானால்,
there's got to be a real filter somewhere for the real thinker.
ஒரு உண்மையான சிந்தனையாளருக்காக ஒரு உண்மையான வடிகட்டி எங்கோ இருக்க வேண்டும்.
And God has a filter. And that's his word.
தேவரோ ஒரு வடிகட்டி உடையவராயிருக்கிறார். அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது.
It's a separator for us, the waters of separation for sin.
அது ஒரு வேறு பிரித்தலாயிருக்கிறது. ஏனென்றால் அது பாவத்திற்கான வேறு பிரிதலின் தண்ணீர்களாய் உள்ளது.
Now that's the thinking man or the holy man's taste.
இப்பொழுது அதுவே சிந்திக்கும் மனிதனாய் அல்லது பரிசுத்த மனிதனுடைய சுவையாயிருக்கிறது.
And if a man goes through this kind of a filter of the world, he's got a worldly taste.
ஒரு மனிதன் இந்த விதமான உலக வடிகட்டினூடாக செல்வானேயானால் அவன் ஒரு உலக பிரகாரமான சுவையே
பெற்றிருக்கிறான்.
புகையிலை நிறுவனத்தை போன்று அவன் இந்த வடிகட்டினூடாக அவர்களை தள்ளுவதால் தன்னுடைய சபையில் அதிக அங்கத்தினர்களை பெற்றுக்
கொள்கிறான்.
அவர்களோ ஆண்களை காட்டிலும் அதிகமாக பெண்களை சபைக்கு செல்கிறார்கள் என்று கூறுவார்களேயானால்
that may be also true when she can go and do anything she wants to. That's right.
அது அவண்டமாகவே இருக்கலாம். இப்பொழுது அது எல்லாமே உண்மையா இருக்கலாம். அவள் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்யும்படி அவள் செல்ல முடியும். அது உண்மை.
She'll join up with anything. But she went through that church filter.
அவள் செய்வாள். அவள் எந்த காரியத்துடனும் சேர்ந்து கொள்வாள். ஆனால் அவள் அந்த சபை வடிகட்டியூடாகவே சென்றாள்.
If she went through God's filter, she'd come out different from that.
அவள் தேவனுடைய வடிகட்டியினூடாக சென்றிருப்பாளே ஆனால் அவள் அதிலிருந்து வித்தியாசப்பட்டவளாய் வந்திருப்பாள். புரிகின்றதா?
She couldn't go through God's filter and come out with bob hair. She just can't do it.
அவளால் தேவனுடைய வடிகட்டியினூடாக செல்ல முடியாதபடியால் குட்டையான தலைமுடியை வெட்டி கொண்டவளாய் வெளியே வருகிறாள். அவளால் அதை செய்ய முடியாது.
Now, this is going to be a little bitter maybe to somebody.
இப்பொழுது இது ஒரு கால் சிலருக்கு சற்று கசப்பாக இருக்க போவதாக இருக்கலாம்.
But when she started through God's filter and it says in there for them not to cut their hair, then what? She lodges on the other side.
ஆனால் அவள் தேவனுடைய வடிகட்டினூடாக செல்ல துவங்கும் போது அது அவர்கள் தங்களுடைய முடியை வெட்டக்கூடாது என்று கூறுகிறது. அப்படியானால் என்ன? அவள் மற்றொரு பக்கத்தில் தங்கிவிடுகிறாள்.
It said it's a sin for a woman to do such and she's dishonorable to do such.
ஒரு ஸ்திரீ அப்படிப்பட்ட காரியத்தை செய்வது பாவமாயிருக்கிறது என்று அது கூறியிருந்தால் அப்பொழுது அவள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வது கனவீனமாயிருக்கிறது. அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவாளேயானால் அப்பொழுது அவன் அப்படியானால் அதை சிரைத்து போடு என்று கூற
வேண்டும். ஒரு
ஸ்திரீ தன்னுடைய தலையை சிரைத்துக் கொள்வது ஒரு அவமானம் என்று நாம் அறிந்துள்ளோம். அப்படியானால் அவள் தன்னுடைய தலையை முக்காடிட்டுக் கொள்ளட்டும் என்றே கூறப்பட்டுள்ளது.
And her hair is her covering, not a hat lady. Her hair is her covering, the Bible says.
வேதமோ அவளுடைய தலைமுடியே அவளுக்கு முக்காடு என்றும் பெண்மணியே ஒரு தொப்பி அல்லவென்றும் அவளுடைய தலைமுடியே அவளுக்கு முக்காடு என்றும் கூறியுள்ளது. சரி.
So she's a Nazarite unto the Lord.
அது அவள் கர்த்தருக்கென்று நசரேயளாயிருக்கிறாள் என்பதை காண்பிக்கிறது.
Long hair to a woman means a Nazarite to the Lord.
ஒரு ஸ்திரீக்கு நீண்ட தலைமுடி இருப்பது என்பது அவள் கர்த்தருக்கென்று நசரேயளாய் இருக்கிறாள் என்றே பொருள்படுகிறது.
Now, we find that that's true.
இப்பொழுது அது உண்மை என்பதை நாம் கண்டறிகிறோம்.
But we find if the thinking man, so called in the world, can smoke and still get his taste, he ought to have sense enough to know he's getting tar from the tobacco.
ஆனால் உலகத்தில் சிந்திக்கும் மனிதர் என்று அழைக்கப்படுபவன் புகைத்து இன்னமும் தன்னுடைய சுவையை பெற்றுக் கொள்வானேயானால் அப்பொழுது அவன் அந்த புகையிலிருந்து தாரை பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ள போதுமான உணர்வை பெற்றிருக்க
வேண்டும். ஆனால்
இதுவோ அதிகமான சிகரெட்டுகளை விற்கவும் அவனை அதிகமான சிகரெட்டுகளை வாங்க செய்யவுமே இது செய்யப்பட்டுள்ளது.
And the church filter gets the membership and things like that. When they let them get through with anything and still belong to the church, they get more members.
சபை வடிகட்டி அங்கத்தினர்களையும் அதை போன்ற காரியங்களையும் பெற்றுக் கொள்கிறது. அவர்கள் எந்த காரியத்தையும் செய்யும்படி அதனூடாக அனுமதித்து சபையை இன்னமும் சார்ந்திருக்க செய்யும் போது அவர்கள் அதிகமான அங்கத்தினர்களை பெற்றுக் கொள்கிறார்கள்.
What if we went to the church tonight and filtered everybody out besides those who were genuine word-born Christians?
உண்மையான வார்த்தையினால் பிறந்த கிறிஸ்தவர்களை தவிர மற்ற எல்லோரையும் வடிகட்டி விட்டு இன்றைய நாம் சபைக்கு சென்றால் எப்படி இருக்கும்? அப்பொழுது இன்றிரவு சுவற்றிற்கே பிரசங்களை செய்வது போன்றிருக்கும். அது உண்மை. ஏனென்றால் அது வடிகட்டியூடாக சென்று
விட்டது.
நான் என்னுடைய இதயத்தில் ஒரு வாஞ்சையை பெற்றிருப்பேனேயானால் எனக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவரே உங்களுடைய வடிகட்டியூடாக என்னை ஏற்றுக் கொள்ளும் என்று அதே காரியத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றே நான் நம்புகிறேன்.
David said, try me and prove me and see if there be any evil in me. Then take it out, Lord.
David kurinadu pole, Kartave, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதை எடுத்து போடும். பார்த்தீர்களா?
I want God's filter.
எனக்கு தேவனுடைய வடிகட்டி தேவை.
Okay, what the world does, what the church has, I want to be a thinking man. To think who I'm going to be standing by one of these days for judgment.
உலகம் என்ன செய்கிறது? சபை எதை உடையதாக இருக்கிறது என்பதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. இந்நாட்கள் ஒன்றில் நியாய தீர்ப்புக்காக நான் யார் பக்கத்தில் இருக்கப் போகிறேன் என்று சிந்திக்கும்படியான ஒரு சிந்திக்கும் மனிதனாக இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன்.
Notice the tobacco company does it to sell more cigarettes, the church does it to get more members.
கவனியுங்கள், புகையிலை நிறுவனம் அதிக சிகரெட்டுகளை விற்க அதை செய்கிறது, சபையோ அதிக அங்கத்தினர்களை பெற்றுக்கொள்ள இதை செய்கிறது.
A woman with short hair wearing shorts will be caught in God's filter.
குட்டையாக வெட்டப்பட்ட தலைமுடியோடும் குட்டைக்கால் சட்டைகளையும் அணிகிற ஒரு ஸ்திரீ தேவனுடைய வடிகட்டியில் பிடிக்கப்படுவாள்.
She could not go through it with short hair because the Bible said she shouldn't do it.
குட்டையாக வெட்டப்பட்ட தலைமுடியோடு அவளால் அதனூடாக செல்ல முடியாது, ஏனென்றால் அவள் அதை செய்யக்கூடாது என்று வேதம் கூறியுள்ளது.
She dishonors her head when she does it.
அவள் அதை செய்கிற போது அவள் தன்னுடைய தலையை கனவீனப்படுத்துகிறாள்.
We should go.
நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
But she goes right through the church. All right. All the rest of them.
ஆனால் அவளோ சபையினுடாகவும் மற்ற எல்லாவற்றினுடாகவும் சரியாகவே செல்கிறாள்.
I stand sometimes not disregarding anybody. I'll never speak personally about any person, but it's sin in the church. You bear me record of that.
நான் சில நேரங்களில் நின்று நான் யாரையும் அவமதிக்கவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நபரை குறித்தும் பேசவே இல்லை. ஆனால் அது சபையில் உள்ள பாவமாகும். நீங்கள் அதை குறித்து எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள்.
I didn't say Miss So-and-so is so-and-so, or Mr. So-and-so, or Reverend So-and-so is so-and-so. No, sir. I say sin is sin.
நான் குமாரி இன்னார் 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 அல்லது திரு இன்னார் இன்னார் அல்லது சங்க இன்னார் 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 என்று கூறவே இல்லை. இல்லையா, நான் பாவம் பாவமாய் இருக்கிறது என்றே கூறுகிறேன்.
If it's in my family, it's in me, it's in whoever it is, it's still sin.
அது எனது குடும்பத்துக்குள் இருந்தாலும் அது எனக்குள் இருந்தாலும் அது யாருக்குள் இருந்தாலும் அது இன்னமும் பாவமாகவே இருக்கிறது.
Not as an individual, I don't speak against individuals. I speak against sin.
ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கிற காரணத்தினால் அல்ல, நான் தனிப்பட்ட நபர்களுக்கு விரோதமாக பேசவில்லை, நான் பாவத்திற்கே விரோதமாக பேசுகிறேன்.
I don't care if it's me or whoever it is, starts through God's filter, any sin will stop you right there.
அது எனக்குள் இருந்தாலும் அல்லது யாருக்குள் இருந்தாலும் கவலைப்படாமல் தேவனுடைய வடிகட்டியுடாக வடிகட்ட துவங்கினால் அது எந்த பாவத்தையும் சரியாக அங்கேயே தடுத்து நிறுத்திவிடும்.
Notice, but the woman who wants to have short hair and wear shorts or wear paint and anything, she can go right through a Pentecostal filter just as easy as pie. Nothing about it. Right into death.
கவனியுங்கள், ஆனால் குட்டையான தலைமுடியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குட்டைக்கால் சட்டைகளை அறிந்து கொள்ள விரும்புகிற ஸ்திரீ அல்லது முகவர்ணம் தீட்டிக்கொள்ள விரும்புகிற ஸ்திரீ ஒரு பெந்தேகோஸ்தே வடிகட்டியினூடாக எளிதில் கடந்துவிடக்கூடும். அதை குறித்து ஒன்றுமே இல்லை, அது மரணத்திற்குள்ளாக செல்கிறது. ஏனெனில் அவள் அதில் எவ்வித தீங்கும் இல்லை
என்கிறாள்.
நீங்கள் உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை என்பதாகும்.
Down to the spirit then she can pull down into her soul things that isn't of God and against God's word if that's a taste in the soul.
அப்படியானால் இந்த ஆவியினூடாக அவள் தேவனுடையதா இராத காரியங்களையும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களையும் தன்னுடைய ஆத்மாவிற்குள் எடுத்துக் கொள்ள முடியும். அதுவே ஆத்மாவில் உள்ள சுவையாக இருக்குமானால் அவ்வாறே ஆகும்.
It can come through the taste, see, taste. It can come through the think, through the reasoning. There's no harm in it. I have taste. I have feelings. I have a feeling that this is all right.
அது சுவையினுடாகவே வர முடியும். பாருங்கள், சுவை அது. அதில் எந்த தீங்கும் இல்லை. எனக்கு சுவை உண்டு, எனக்கு உணர்வுகள் உண்டு, யாவுமே சரியாக உள்ள ஒரு உணர்வு எனக்கு உண்டு என்று சிந்திப்பதன் மூலமாகவும் யோசனையின் மூலமாகவுமே வர முடியும்.
She come right on down to that and right into her soul if her soul is of that type.
அவளுடைய ஆத்மா அந்த விதமான இருக்குமானால் அவள் அதனுடாகவே வர முடியும், அவளுடைய ஆத்மாவுக்குள்ளாக வர முடியும்.
Shows that she isn't drawn through God's filter.
அது அவள் தேவனுடைய வடிகட்டும் பொருளினூடாக வடிகட்டப்படவில்லை என்பதையே காண்பிக்கிறது.
But if she's got bobbed hair, wearing makeup, shorts, pants, looks like man, all these slacks, what they call them, saying those kind of things and doing those things and living for the world, she'll stop.
ஆனால் அவள் வெட்டப்பட்ட தலைமுடியை கொண்டவளாயும் முக ஒப்பனைக்கான அழகு சாதனங்களை தடவி குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து ஆண்களின் முழுக்கால் சட்டைகளை அணிந்து மனிதரைப் போல் காணப்படுவாளையானால் இந்த எல்லா தளர்கால் சட்டைகளை அணிவாளையானால் அவர்கள் அவைகளை அவ்வாறே அடைக்கின்றனர். அந்த விதமான காரியங்களை கூறிக்கொண்டும் அந்த விதமான காரியத்தை செய்து கொண்டு உலகத்திற்காக ஜீவிப்பாளையானால் அவள் வடிகட்டப்பட்டு
நிறுத்தப்படுவாள்.
அவள் அங்கே தேவனுடைய வடிகட்டியோடாக செல்ல முடியாது. முடியாது ஐயா, அது அவளை துவக்கத்திலேயே தடுத்து நிறுத்திவிடும்.
What she's got, a real thinking man won't look at her.
கவனியுங்கள், ஒரு மனிதன் ஸ்திரீயினுடைய அழகான சிகப்பு உதடுகளையும் வர்ணந்திட்டப்பட்ட முகத்தையும் குட்டைக்கால் சட்டைகளையும் இரு துண்டு துணிகளை மாத்திரமே கொண்ட நீச்சல் உடைகளையும் இன்னும் அவள் அணிந்துள்ள மற்றவைகளையும் உற்று நோக்குகிறான். ஆனால் ஒரு உண்மையான சிந்திக்கும் மனிதன் அவளை நோக்கி பார்க்கவே மாட்டான்.
Now a man that's a church member will look at her, admire.
இப்பொழுதோ சபை அங்கத்தினாய் இருக்கிற ஒரு மனிதன் அவளை நோக்கி பார்த்து
புகழுவான்.
ஆனால் அவன் கண்களுக்கு எவ்வளவு அழகாக காணப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு சிந்திக்கும் மனிதன் தன்னுடைய தலையை திருப்பிக்
கொள்வான்.
அவன் தேவனுடைய வடிகட்டியூடாக கடந்து வந்திருக்கிறான். அவளை நோக்கி பார்ப்பது தன்னுடைய இதயத்தில் விபச்சாரம் செய்வதாகும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவள் அழகாயிருக்கிறாள் என்று அவன் நினைக்கிறதில்லை. அவள் அழகா இல்லையா என்று கூறுகிறார்கள். அவனுக்கோ அவள் அழகாகவே இல்லை. அவளோ ஒரு சிந்திக்கும் மனிதருக்கு அசுத்தமான தோற்றம் உள்ளவளாயும் பரிதவிக்கப்படத்தக்கதான இழிவான யெசபேலாகவுமே
இருக்கிறாள்.
ஒரு தேவனுடைய குமாரன் அவள் சார்ந்துள்ள குடும்பத்தையே சார்ந்துள்ளதால் அவன் அவளை நோக்கி பார்த்து வெட்கமடைகிறான். அது உண்மை.
என்னுடைய
சகோதரி அந்த விதமாய் எப்படி நடந்து கொள்ள முடியும்? பாருங்கள், அவள் ஒரு வடிகட்டியோட கடந்து வந்தாள், இவனோ வேறொரு வடிகட்டியோட கடந்து
வருகிறான்.
எனவே அவள் அழகாயிருக்கிறாள் என்று அவன் சிந்திக்க மாட்டான், சிந்திக்கவே மாட்டான். ஒரு உண்மையான தேவனுடைய மனிதருக்கு அது அழகே அல்ல.
Remember, one time before the blood of Jesus Christ become the filters we'll get to in a few minutes, the sons of God looked upon the daughters of man that they were fair and taken unto them wives.
நினைவிருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வடிகட்டும் பொருளாக ஆவதற்கு முன்னர் ஒரு சமயம், நாம் அதற்குள்ளாக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் செல்வோம், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள்.
God never did forgive it.
தேவன் அதை ஒருபோதும் மன்னிக்கவே இல்லை.
Again it happened in the march of Israel. God never did forgive it and everyone of them perished.
அது மீண்டும் இஸ்ரவேலரின் பவனியில் நடந்தது. அப்பொழுதும் தேவன் அவர்களை ஒருபோதும் மன்னிக்கவே இல்லை. எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் அழிந்து போயினர்.
A thinking man's filter.
ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி.
I come out of the meeting here. There's a little Ricky standing back here behind the church one night. Said to me about 3 or 4 years ago. Said the reason you say that you're an old man.
நான் இங்கே கூட்டத்திலிருந்து வெளியே வந்தேன். அப்பொழுது ஒரு நவீன நாகரிகம் கொண்ட உலக பிரகாரமான சிறு பையன் ஓரிரவு சபைக்கு பின்னே இங்கே நின்று கொண்டு ஏறக்குறைய 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இடத்தில் நீர் அதை கூற காரணம் என்னவெனில் நீர் வயோதிப மனிதனாக இருக்கிறீர் என்றான். மேலும் அவன், அவர்கள் காண்பதற்கு அருமையாக இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன்
என்றான்.
அப்பொழுது நானோ என்னால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறது என்றேன். அவனை சற்று பார்க்கும் பொழுது அவன் எப்படி காணப்பட்டிருப்பான் என்று உங்களால் கூற முடியும்? அதற்கு நானோ, நான் உனக்கு ஒரு காரியத்தை கூறட்டும், உன்னுடைய வயது எவ்வளவு என்று கேட்டேன். சுமார் 30 வயதாகிறது
என்றான்.
அப்பொழுது நானோ, நான் உன்னை காட்டிலும் 15 வயது இளைவனாக இருந்த போதே நான் அதே காரியத்தை தான் நினைத்தேன் என்றேன். சரி, அது இன்னமும் அசுத்தமாகவே உள்ளது. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாயிற்றே.
If he has been his mind filtered to the word of God, God's filter, he won't look upon her.
இப்பொழுது அவனுடைய சிந்தனை தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய வடிகட்டி மூலம் வடிகட்டப்பட்டிருக்குமேயானால் அவன் அவளை நோக்கி பார்க்க மாட்டான்.
He won't think she's pretty. He'll think she's a Jezebel.
அவள் அழகாயிருக்கிறாள் என்று அவன் நினைக்க மாட்டான். அவள் ஒரு யெசபேல் ஆகியிருக்கிறாள் என்று அவன் நினைப்பான்.
He'll think behind those red lips is poison fangs that would sting him.
அந்த சிகப்பு உதடுகளுக்கு பின்னே அவனை கடிக்கக்கூடிய விஷப்பற்கள் உண்டு என்பதையே அவன் எண்ணி பார்ப்பான்.
And the Bible said her gates is the gates of hell, and a man walks into them like an ox going to his slaughter.
வேதமோ அவளுடைய வாசல்கள் பாதாளத்தின் வாசல்கள் என்றும் அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படுகிற காளையைப் போல ஒரு மனிதன் அதற்குள் பிரவேசிக்கிறான் என்றும் கூறியுள்ளது.
There's a thinking man. Filter.
அதுவே ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாகும்.
What do you desire?
நீ எதை விரும்புகிறாய்?
When the woman comes down the street dressed like that, and you man turn your head, gaze around like that, you're not using a thinking man's filter.
ஒரு ஸ்திரீ அந்த விதமாக உடையுடுத்திக் கொண்டு வீதியில் வரும்போது நீ உன்னுடைய தலையை திருப்பி அவளை இந்த விதமாக உற்று பார்க்கும் மனிதனே, நீ ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உபயோகப்படுத்துகிறதில்லை.
Because when you do that, you're committing adultery. For the filter said, whosoever looketh upon a woman to lust after her hath committed adultery with her already.
ஏனென்றால் நீங்கள் அதை செய்யும் போது நீங்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் வடிகட்டியோ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறியுள்ளது. சிந்திக்கும் மனிதனே, உன்னுடைய தலையை திருப்பிக்கொள்.
Get away from her. She's not pretty. She's a serpent. It's right, twists like one, acts like one, stings like one.
அவளை விட்டு விலகிச்செல். அவள் அழகாயிருக்கவில்லை, அவள் ஒரு சர்ப்பமாயிருக்கிறாள். அது உண்மை. அவள் சர்பத்தைப் போல நெளிந்து, சர்பத்தைப் போல நடந்து, சர்பத்தைப் போல கடிக்கிறாள்.
Keep her away from her.
அவளிடத்திலிருந்து விலகியிரு.
Oh yes, the word of God is the thinking man's filter. Anyone knows that.
தேவனுடைய வார்த்தை ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாயிருக்கிறது. அதை எவரும் அறிந்துள்ளனர்.
That's what your soul is filtered through, the word of God.
அந்த விதமாகத்தான் உங்களுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தைகளூடாக வடிகட்டப்பட்டிருக்கிறது.
And it makes, when you come to God, when a thinking man comes to God's filter, it gives him a holy man's taste. Right.
நீங்கள் தேவனின் மூலமாக வரும்பொழுது, ஒரு சிந்திக்கும் மனிதன் தேவனுடைய வடிகட்டியினூடாக வரும்பொழுது, அது அவருக்கு ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை தருகிறது. அது உண்மை.
When you come to God's filter, then your taste is a holy man's taste.
நீங்கள் தேவனுடைய வடிகட்டியினூடாக வரும்போது அப்பொழுது உங்களுடைய சுவை ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையாயிருக்கிறது.
It makes a righteous man's taste.
அது ஒரு நீதிமானுடைய சுவையை உண்டாக்குகிறது.
The slogan certainly is okay.
அந்த கவர்ச்சி வாசகம் நிச்சயமாகவே சரியாகவே உள்ளது.
Now we find out how this was done in a type. In Israel, for the congregation of Israel only.
இப்பொழுது இது இஸ்ரவேலில் எவ்வாறு மாதிரியாக செய்யப்பட்டது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏனென்றால் அது இஸ்ரவேல் சபையாருக்கு மாத்திரமே செய்யப்பட்டது.
As Jesus speaking this now, if ministers disagree on anything it's said, this is for my congregation that the Lord's given me to preach to.
அந்த காரணத்தினால்தான் இப்பொழுது இதை பேசுகிறேன். ஊழியர்கள் கூறப்பட்டுள்ள எந்த காரியத்தின் பேரிலும் இணங்காமற் போனாலும் கர்த்தர் நான் பிரசங்கிக்கும்படி எனக்கு அளித்திருக்கிற என்னுடைய சபைக்காக மாத்திரமே இது என்பதை கூறுகிறேன்.
Notice in Exodus 19, I want you to read it when you go home, when you have more time.
கவனியுங்கள், யாத்ராகமம் 19 நீங்கள் வீட்டிற்கு செல்லும் போது உங்களுக்கு அதிக நேரம் இருக்கும், எனவே அப்பொழுது நீங்கள் இதை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Notice when Israel had committed a sin, first they took a red heifer. Which had never had a yoke on her neck.
கவனியுங்கள், இஸ்ரவேலர் பாவம் செய்திருந்த போது அவர்கள் முதலில் நுகத்துக்கு உட்படாத சிவப்பான ஒரு கிடாரியை கொண்டு வந்தனர்.
That means she never was yoked up with anything.
அது எதனோடு ஒருபோதும் நுகத்தடியில் பிணைக்கப்படவில்லை என்பதே அதன் பொருளாகிறது.
And she had to be red.
அது சிகப்பாய் இருக்க வேண்டியதாக இருந்தது.
The color red is an atonement color.
சிவப்பு நிறம் பாவ நிவாரணத்திற்கான நிறமாயிருக்கிறது.
Your science knows that if you take red and look through red to red, it's white.
நீங்கள் சிவப்பு நிறத்தினூடாக சிவப்பு நிறத்தை நோக்கி பார்த்தால் அது வெண்மை நிறமாக காணப்படுகிறது என்று விஞ்ஞானம் அறிந்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவப்பினூடாக சிவப்பை நோக்கி பார்த்தால் அது வெண்மையாயிருக்கிறது.
He looks through the red blood of the Lord Jesus and our red sins become as white as snow. Red to red.
அவர் நம்முடைய சிவப்பான பாவங்களை கர்த்தராகிய இயேசுவின் சிவப்பான இரத்தத்தினூடாகவே நோக்கி பார்க்கும்போது அது உறைந்த மழையைப் போல வெண்மையாகிறது. சிவப்பினூடாக சிவப்பை பார்க்கும்போது அவ்வாறு ஆகிறது.
And the heifer was killed in the evening time by the whole congregation of Israel.
முழு இஸ்ரவேல் சபையினராலும் அந்த கிடாரி சாயங்கால நேரத்தில் கொல்லப்பட்டது.
And there was put seven stripes of her blood upon the door. Well, the whole congregation had to enter, type of the seven church ages by the blood.
இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் பிரவேசிக்கின்ற வாசலின் மேல் அதனுடைய இரத்தத்தை ஏழு பட்டைகள் பூசினர். அது இரத்தத்தின் மூலம் ஏழு சபை காலங்களில் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாகும்.
And then her body was taken and burnt.
அதன் பின்னர் அதனுடைய சரீரம் கொண்டு செல்லப்பட்டு சுட்டரிக்கப்பட்டது.
It was burnt with the hoof, with the skin, with the intestines, with the dung. Everything was burnt together.
அதன் குளம்புகளும் தோலும் குடல்களும் சாணியும் சுட்டரிக்கப்பட்டது. அவை அனைத்துமே சேர்த்து சுட்டரிக்கப்பட்டன.
It had to be picked up by a clean man. And had to be put in a clean place outside the congregation.
அதன் பின்னர் அது சுத்தமுள்ள ஒரு மனிதனால் வாரிக்கொள்ளப்பட்டு சபைக்கு புறம்பே உள்ள ஒரு சுத்தமான இடத்தில் கொட்டப்பட வேண்டியதாயிருந்தது. ஆகையால் இஸ்ரவேலருக்கு உண்டாயிருந்த மாதிரியை மாத்திரமே புரிந்து கொள்ளக் கூடுமானால் நலமாயிருக்கும்.
This word of God must not be handled by dirty hands of unbelief.
இந்த தேவனுடைய வார்த்தை அவ்விசுவாசமுள்ள அசுத்த கரங்களினால் கையாளப்படக்கூடாது.
It's got to be a clean man.
அது சுத்தமுள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும்.
If he's clean, he had to come through God's filter.
அவன் சுத்தமுள்ளவனாக இருப்பானேயானால் அவன் தேவனுடைய வடிகட்டினூடாக வந்திருக்க வேண்டும்.
A clean man, clean hands, and had to be kept in a clean place.
அது ஒரு சுத்தமுள்ள மனிதனால் சுத்தமுள்ள கரங்களால் ஒரு சுத்தமான இடத்தில் வைக்கப்பட வேண்டியதாயிருந்தது.
Not a place where Jezebels and Rickies and everything were taken, take the communion and things when they're running around with wives and husbands and all kinds of filth.
இஸ்ரவேலர்களும் ரிக்கிகளும் இருக்கும் இடத்தில் அல்ல, எல்லாவற்றிலும் பங்கு கொண்டு பின்னர் ராபோஜனத்தில் பங்கு பெற்று மற்ற மனைவிமார்களுடனும் மற்ற கணவன்மார்களுடனும் சுற்றி திரிந்து எல்லா விதமான அசுத்தங்களையும் நடப்பித்து
going to dances and parties and wearing bobbed hair and shorts and everything else and calling themselves Christians.
நடனங்களுக்கு சென்று விருந்துகளுக்கு சென்று குட்டையாக தலைமுடியை வெட்டிக்கொண்டு குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் செய்து கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அடைத்துக் கொள்பவர்கள் இருக்கின்ற இடத்தில் அல்ல.
It's to be kept in a clean place and handled with clean hands.
அது ஒரு சுத்தமான இடத்தில் வைக்கப்பட வேண்டியதாயும் சுத்தமான கரங்களில் கையாளப்பட வேண்டியதாயும் இருக்கிறது.
And then when Israel sinned and recognized that they had done wrong, then they were sprinkled with these ashes of this heifer upon them.
இஸ்ரவேலர் பாவம் செய்தபோது அவர்கள் தாங்கள் தவறு செய்திருந்ததை உணர்ந்தபோது இந்த கிடாரியின் சாம்பல் அவர்கள் மேல் தெளிக்கப்பட்டது.
And that was a water of separation, of purification for sin.
அது தீட்டுக்கடிக்கும் ஜலமாகவும் பாவத்தை பரிகரிப்பதாகவும் இருந்தது.
Notice, here it is.
கவனியுங்கள், இதோ அது உள்ளது.
And with Israel, before they could come into fellowship in the worship, they had to first pass through the waters of separation.
இஸ்ரவேலர் அவர்கள் ஆராதிக்கும்படியான ஐக்கியத்துக்குள் வருவதற்கு முன்னர் அவர்கள் முதலில் தீட்டுக்கடிக்கும் ஜலத்தினூடாக கடந்து செல்ல வேண்டியதாயிருந்தது.
Justification by faith cometh by hearing, hearing the word.
விசுவாசத்தினால் நீதிமானாகுதல், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்.
Then they entered into the congregation under those seven stripes of blood to show that something died and went before them for their sin.
அப்பொழுது அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக முன் சென்று ஏதோ ஒன்று மறித்தது என்பதை காண்பிக்கும்படியாக அந்த ஏழு பட்டைகளை கொண்ட இரத்தத்தின் கீழ் சபைக்குள்ளாக பிரவேசித்தனர்.
They were separated by hearing the word, the waters of separation. Then entered into fellowship.
அவர்கள் வார்த்தையை கேட்பதினாலும் தீட்டுக்கடிக்கும் ஜலத்தினாலும் வேறு பிரிக்கப்பட்டு அதன் பின்னரே ஐக்கியத்திற்குள்ளாக பிரவேசித்தனர்.
The only place that God met a man was behind that order.
தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிற ஒரே இடம் அந்த ஒழுங்கிற்கு பின்னால் மாத்திரமே ஆகும்.
He wouldn't meet him anywhere else.
அவர் அவனை வேறெங்கும் சந்திக்கவே மாட்டார்.
He had to come behind that order.
எனவே அவன் அந்த ஒழுங்கின் பின்னே வரவேண்டியவனாயிருக்கிறான்.
God only met Israel in one place.
தேவன் இஸ்ரவேலரை ஒரே இடத்தில் தான் சந்தித்தார்.
And God only meets you today in one place. That's in Jesus Christ. And he is the word, the waters of separation.
தேவன் இன்றைக்கு உங்களை ஒரு இடத்தில் மாத்திரமே சந்திக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவிலே ஆகும். அவர் வார்த்தையாயும் தீட்டுக்கடிக்கும் ஜலமாயும் இருக்கிறார்.
And his blood was shed for all seven church ages.
அவருடைய இரத்தம் ஏழு சபை காலங்கள் முழுவதற்குமே சிந்தப்பட்டது.
And then by the Holy Spirit we enter into that fellowship which is only given to the church.
அதன் பின்னர் பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் அந்த ஐக்கியத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அது சபைக்கு மாத்திரமே அளிக்கப்பட்டிருக்கிறது.
Oh how great he is.
ஓ அவர் எவ்வளவு மகத்துவமானவராயிருக்கிறார்.
Also now we want to look at Ephesians 5:26 that it is a washing of the water by the word. A waters of separation.
இப்பொழுது நாம் எபேசியர் 5:26 நோக்கி பார்க்க வேண்டும். அதில் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கப்படுவதை குறித்து கூறப்பட்டுள்ளது. ஒரு வேறு பிரிதலின் தண்ணீர்.
What does it do?
அது என்ன செய்கிறது?
Then the filter of God is the word.
ஆகையால் தேவனுடைய வடிகட்டி வார்த்தையாயிருக்கிறது.
Waters of separation, washing of the waters of separation by the word. God's filter.
தீட்டுக்கடிக்கும் ஜலம் என்பது வார்த்தையினால் உண்டாகும் வேறு பிரிதலின் தண்ணீரால் கழுவப்படுதல் என்பதாகும். தேவனுடைய வடிகட்டி.
Then you can come into Christ through a church filter.
ஆகையால் நீங்கள் ஒரு சபை வடிகட்டியினூடாக கிறிஸ்துவுக்குள் வர முடியாது.
You cannot come by denominational filter or creed filter.
நீங்கள் ஒரு ஸ்தாபன வடிகட்டியின் மூலமாகவோ அல்லது ஒரு கோட்பாட்டின் வடிகட்டியின் மூலமாகவோ வர முடியாது.
There's only one filter that you can enter into that holy place. That's through the washing of the water by the word.
ஒரே ஒரு வடிகட்டி தான் உண்டு. அதன் மூலமே நீங்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அது திருவசனத்தை கொண்டு தண்ணீரினால் சுத்திகரிப்பதன் மூலமே ஆகும்.
The word of God is a thinking man's filter.
தேவனுடைய வார்த்தையே ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாயுள்ளது.
The church will judge you here whether you're a good member or not.
நீ ஒரு நல்ல அங்கத்தினரா அல்லது இல்லையா என்பதை சபையே இங்கு நியாயம் தீர்த்துவிடும்.
They'll give you a good funeral and half mass the flag at your death, send great wreaths of flowers and do everything for you.
அவர்கள் உனக்கு ஒரு நல்ல சபாடக ஆராதனையை அளித்து உன்னுடைய மரணத்தின் போது கொடியை அரக்கம்பத்தில் பறக்கவிட்டு மகத்தான மலர் வளையங்களை வைத்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து அனுப்பி வைப்பார்கள்.
But when it comes down to your soul facing God, it's got to have eternal life.
ஆனால் உன்னுடைய ஆத்மா தேவனை சந்திக்க வரும்பொழுது அது நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும்.
If it's an eternal life, it's part of the word.
அது நித்திய ஜீவனாய் இருக்குமே ஆனால் அது வார்த்தையின் பாகமாக உள்ளது.
And it's my own word cannot deny, my own hand cannot deny my hand.
என்னுடைய சொந்த வார்த்தையை மறுதலிக்க முடியாதது போலவே என்னுடைய சொந்த கரம் என்னுடைய கரத்தை மறுதலிக்க முடியாது.
My own eyes cannot deny my hand, or my foot, or my toe, or any part of me. It cannot deny.
என்னுடைய சொந்த கண்கள் என்னுடைய கரத்தை மறுதலிக்க முடியாது, அல்லது என்னுடைய பாதத்தை, என்னுடைய விரலை, அல்லது என்னுடைய எந்த பாதத்தையும் மறுதலிக்கவே முடியாது. அவைகள் இதை மறுதலிக்க முடியாது.
And neither can a man that's part of the word of God or a woman deny one part of the word of God.
தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகமாய் உள்ள ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரியோ தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகத்தை கூட மறுதலிக்கவே முடியாது.
Then women, when you think you can have bobbed hair and come in the presence of God, you're wrong.
அப்படியானால் ஸ்திரிகளே, நீங்கள் குட்டை தலைமுடியுடன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வரும்போது நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது புரிகிறதா?
You are wrong. You can't come through God's filter or you're washed by the water of the word.
நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையின் தண்ணீரால் கழுவப்படுகின்ற தேவனுடைய வடிகட்டியோடாக அவ்வாறு வரவே முடியாது.
Then you enter into the fellowship.
அவ்வாறு கழுவப்பட்ட பின்னரே நீங்கள் ஐக்கியத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள்.
You think you are, but you can't be until you come through the word. And every little spot
ஆனால் நீங்களோ ஐக்கியத்தில் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வார்த்தையின் ஒரு சிறு புள்ளியினூடாக, ஒவ்வொரு சிறு தேவனுடைய வார்த்தையினூடாக வரும் வரை நீங்கள் ஐக்கியத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைப்பான்.
அது அந்த வடிகட்டியினூடாகவே அதனூடாகவே வர வேண்டும்.
And that gives a righteous man's taste, because that's what he's looking for. Looking for something to cleanse him.
எனவே அது ஒரு நீதிமானுடைய சுவையை அளிக்கிறது. ஏனென்றால் அதைத்தான் அவன் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறான். அவனை சுத்திகரிக்கும்படியான ஏதோ காரியத்தையே அவன் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறான்.
The word of God is a thinking man's filler, and it makes a righteous man's taste. We know that truth.
வார்த்தை, தேவனுடைய வார்த்தையே ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாக இருக்கிறது. அதுவே ஒரு நீதிமானுடைய சுவையை உண்டாக்குகிறது. அது உண்மை என்பதை நாம் அறிவோம்.
Filters all the sin of unbelief out. There's no more disbelief when you come through the filter, because it is a true believer's taste.
எல்லா பாவத்தின் அவிசுவாசத்தையும் வெளியேற்றுகிறது. நீங்கள் அந்த வடிகட்டியாக வரும்போது அவிசுவாசமே இருப்பதில்லை. ஏனென்றால் அது ஒரு உண்மையான விசுவாசியினுடைய சுவையாயிருக்கிறது.
The true believer wants to be right regardless.
உண்மையான விசுவாசியோ என்னவானாலும் சரியாயிருக்க
விரும்புகிறான்.
அவன், நான் இந்த சமுதாயத்தில் மேன்மையான வரிசையை சார்ந்தவன், நான் சபையை சார்ந்தவன், இந்த பட்டணத்தில் உள்ள மிகப்பெரிய சபையை சார்ந்தவன் என்று கூற விரும்புகிறதில்லை.
I don't care if it's a mission on the corner, if it's a brush harbor somewhere. A thinking man knows that he's got to meet God.
அது ஒரு மூலையில் உள்ள ஊழியமாயிருந்தாலும், அது ஒரு சிறிய துறைமுகத்தில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஒரு சிந்திக்கும் மனிதன் தான் தேவனை சந்திக்க வேண்டியவராக இருக்கிறான் என்பதை அறிந்துள்ளான்.
In regards to what the church says or anybody else says, he's got to come on God's terms, and God's terms is God's word.
சபை என்ன கூறினாலும் அல்லது மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவன் தேவனுடைய நிபந்தனைகளின் பேரில் வர வேண்டியவராக இருக்கிறான். தேவனுடைய நிபந்தனை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நல்லது, அவர்களோ தேவனுடைய வார்த்தை
என்கிறார்கள்.
நிச்சயமாகவே அவர்கள் எல்லோருமே அது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் உங்களால் அதை வடிகட்டினுடாக வடிகட்ட முடியுமா? அப்படியானால் உங்களால் எப்படி ஒரு குட்டையான தலைமுடியை வெட்டிக்கொண்ட ஸ்திரீ உள்ளே வர அங்கே அனுமதிக்க முடியும்? நீங்கள் அதை எப்படி செய்ய
போகிறீர்கள்?
இந்த உபதேசத்தை ஆதரிக்கும் ஒரு மனிதனை நீங்கள் எவ்வாறு உள்ளே வரும்படி அனுமதிக்கப் போகிறீர்கள்? புரிகின்றதா?
It ain't a thinking man's taste. No.
அது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய சுவையா இருக்கவில்லை? இல்லை.
A thinking man will think twice before he jumps into something like that.
ஒரு சிந்திக்கும் மனிதன் சிந்திப்பான். ஒரு சிந்திக்கும் மனிதன் அதை போன்ற ஏதோ காரியத்தில் இறங்குவதற்கு முன்பு அவன் இரண்டு முறை சிந்திப்பான்.
Notice that word cannot deny itself.
கவனியுங்கள், அந்த வார்த்தை தன்னைத்தானே வருதலுக்க முடியாது.
Then it is satisfied, or it's a desire.
அப்படியானால் அது திருப்தி அடைகின்றது. இல்லை என்றால் அதுவே அதன் வாஞ்சையாக இருக்கிறது.
It's a desire of what?
அதனுடைய வாஞ்சை என்ன?
What made you desire in the first place?
முதலாவது நீங்கள் அதை விரும்பும்படி செய்தது எது?
Because down in your soul there was a predestinated seed which was eternal life always laying in there. Always was in there.
ஏனென்றால் உங்களுடைய ஆத்மாவில் முன்குறிக்கப்பட்ட ஒரு வித்து இருந்தது. அது நித்திய ஜீவனாய் இருந்தது. அது எப்பொழுதுமே அங்கே இருந்தது.
All that the Father has given me will come to me. There isn't any I'm going to be lost.
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவைகளில் ஒன்றும் இழக்கப்பட்டு போவதில்லை.
A thinking man's taste. When a thinking man hears the word of God, my sheep hear my voice. A stranger they will not follow. For down in there is life. And life connects with life.
ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய சுவை, ஒரு சிந்திக்கும் மனிதன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் அணியனுக்கு பின் செல்வதில்லை என்னும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அவருக்குள்ளாக அங்கே ஜீவன் இருக்கின்றபடியால் அந்த ஜீவன் ஜீவனுடன் தொடர்பு கொள்கிறது.
Sin connects with sin. And sin is so hypocritical until it thinks that it's saved.
பாவம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறது. பாவம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது அது ரட்சிக்கப்பட்டிருப்பதாக தன்னை எண்ணிக்கொள்ளும் அளவிற்கு அவ்வளவு மாய்மாலத்தனமாயிருக்கிறது. அது மாய்மாலத்தின் மிகுந்த ஆழத்தில் உள்ளது.
Church members want a denomination filter so that they can have their own desire and still be Christ religious people.
சபை அங்கத்தினர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படியே இருக்கவும் பக்தியுள்ள தரமான ஜனங்கள் என்றும் அழைக்கப்பட அவர்களுக்கு ஒரு ஸ்தாபன வடிகட்டி தேவையாயுள்ளது. நீங்களோ, ஓ, அவர் மிகவும் பக்தி உள்ளவன் என்று அவர்கள் கூறுவதை கேட்கிறீர்கள்.
In Africa, out there one day is talking about these, some of the kids are talking about these rock and roll songs. Elvis Presley and them singing, and Pat Boone and whatever more, Ricky Nelson and all them others.
ஆப்பிரிக்காவில் ஒரு நாள் இருந்தபோது அவர்கள் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். அங்கிருந்த சிறுவர்கள் இந்த சுழன்று உருண்டாடும் நடனத்திற்கான பாடல்களை பாடும் எல்விஸ் பிரிஸ்லி மற்றும் அப்பாடல்களை பாடுபவர்களை குறித்தும், பாட் பூம் இன்னும் மற்றவர்களை குறித்தும், ரிக்கி நெல்சன் மற்றும் அவர்கள் எல்லோரையும் குறித்தே பேசிக்
கொண்டிருந்தனர்.
அப்பொழுது நானோ அவர்கள் ஒரு கூட்ட துரோகிகள்
என்றேன்.
அப்பொழுது ஒரு சிறுப்பன், ஏன் அவர் மிகவும் பக்தி உள்ளவர் என்றால் அதற்கு நான் யூதாசும் அவனமே தான் இருந்தார் என்றேன்.
I said Judas only got 30 pieces of silver. Elvis Presley got several million dollars.
நான் யூதாஸ் வெறுமன 30 வெள்ளிக்காசை மாத்திரமே பெற்றுக் கொண்டான், ஆனால் எல்விஸ் பிரெஸ்லியோ பல கோடிக்கணக்கான டாலர்களை பெற்றுக் கொண்டானே என்றேன். பார்த்தீர்களா?
They both sold out their birthright. I said they're nothing, they're very worse than dead of the nation's God.
அவர்கள் இருவருமே தங்களுடைய பிறப்புரிமையை விற்று போட்டனர். புரிகின்றதா? நான் அவர்கள் இந்த தேசத்திற்கு அவமதிப்பை கொண்டு வருகிற இழிவானவர்களை இல்லாமல் வேறொன்றுமில்லை
என்றேன்.
அவர்கள் இன்னமும் சிகரெட்டின் வடிகட்டியை போன்று வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆயினும் இந்த ஸ்தாபனங்கள் அந்த நபர்கள் உள்ளே வர
அனுமதிக்கின்றன.
அவர்கள் பக்தி பாடல்களையே பாடக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்வது சட்டத்திற்கு விரோதமானது என்று கருதப்பட
வேண்டும். ஆனால்
முழு காரியமும் ஒரு பெரிய மாய்மால குவியலாக ஆகியிருக்கிறது. அங்குதான் அவர்கள் இன்றைக்கு
தரித்திருக்கிறார்கள்.
ஆத்மாவிற்கான உண்மையான வடிகட்டியோ, நீங்கள் உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை என்று கூறுகிறது. பாருங்கள், ராக் அண்ட் ரோல் நடனம் தேவனால் உண்டானது என்று உங்களால் கூற முடியாது. ராக் அண்ட் ரோல் நடனமானது உலகத்தினால்
உண்டானது.
அந்த நடனங்கள், ஆபாசமான அழுக்கான காரியங்கள் சரியாக கூறினால் அது உலகத்தினால் உண்டானதாயிருக்கிறது. அவை யாவுமே உலகத்தினால் உண்டானதாயிருக்கிறது. அந்த குட்டையான தலைமுடியை வெட்டிக் கொண்டுள்ள ஸ்திரீ தேவனால் உண்டானவள் என்று உங்களால் கூற முடியாது. அவ்வாறு இல்லை என்றே வேதம் கூறுகிறது. ஆகவே அது உலகத்தின் அழுக்காகவே இருக்கிறது.
The love of God's not even in you.
நீங்கள் ஒரு அணு அளவு உலகத்தை நேசித்தாலும் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளாக இல்லை.
See what's drawing it? It's something down on the inside drawing.
புரிகின்றதா? அது என்னவாயிருக்கிறது? அது எதை இழுக்கிறது? அது உட்புறத்தில் உள்ள ஏதோ ஒரு காரியத்தை இழுத்துக் கொண்டிருக்கிறது.
The soul is drawing your resource to the outside down through the spirit into the soul.
ஆத்துமாவானது வெளிப்புறத்தில் உள்ள உங்களுடைய ஆவியின் அணுகுமுறையினூடாக ஆத்துமாவிற்குள் இழுத்துக் கொண்டிருக்கிறது. ஆத்துமாவானது உலகத்தை நேசிக்குமே ஆனால் அது மரித்ததாகும். அது இங்கு வெளியே எவ்வளவுதான் அபிஷேகிக்கப்பட்டிருந்தாலும், அது இங்கு வெளியே எவ்வளவுதான் நீதி உள்ளதாக காணப்பட்டாலும், உள்ளேயோ அது
மரித்துவிட்டது.
ஏனென்றால் அவன் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கொண்டால் அவருக்குள்ளாக தேவனுடைய அன்பு இல்லை. அவன் எவ்வளவுதான் பக்தி உள்ளவனாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை.
The truth filter that way will set all those things out and bring nothing but the trueness of God, the word, into the real true soul.
உண்மையான வடிகட்டியோ அந்த வழியில் அந்த எல்லா காரியங்களையும் வடிகட்டிவிட்டு தேவனுடைய உண்மை தவிர வார்த்தையை தவிர வேறொன்றையும் உண்மையான அசலான ஆத்மாவுக்குள் கொண்டு வராது. அவர்களோ ஏசாவை போல வெளிப்புறத்தில் சரியாக இருக்கிறார்கள். ஏசா வெளிப்புறத்தில் பக்தி உள்ளவனாக
இருந்தான்.
அது பக்தி சம்பந்தமான காரியத்திற்கு வரும்போது ஏசா யாக்கோப்பை காட்டிலும் பக்தி உள்ளவனாகவே காணப்பட்டது போல தென்பட்டது. அவன் யாக்கோப்பை காட்டிலும் மேலான பக்தி உள்ளவனைப் போல் தென்பட்டான். ஆனால் அவனுடைய உட்புறத்திலோ அவன் அவ்வாறு இல்லை. அவன் வெளிப்புறத்தில் பக்தி உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய சிந்தை வடிகட்டப்படாதிருந்தது. அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து சரியாக சிந்தித்து பார்க்கவே இல்லை. புத்திரபாகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தேவன் கூறியிருந்தாரோ அந்த விதமாய் அவன் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை. அவனோ, நான் பசியாயிருக்கிறேன், இந்த சிரேஷ்ட புத்திரபாகத்தினால் என்ன பயன் உண்டாக போகிறது, உனக்கு வேண்டுமானால் நீ அதை எடுத்துக்கொள் என்று
கூறிவிட்டான்.
ஓஹோ, என்ன பார்த்தீர்களா, நான் சபைக்கு செல்கிறேன், நான் உன்னை போன்றே நல்லவனாக இருக்கிறேன். என்னுடைய ஸ்தாபனம் உலகத்தில் உள்ள பெரிய ஸ்தாபனங்களில் ஒன்றாயிருக்கிறது.
என்னுடைய
தாயார் அதை சார்ந்திருந்தார், என்னுடைய தகப்பனார் அதை சார்ந்திருந்தார், இந்த அனைத்தும் அது அந்த மற்றது அதை சார்ந்தது.
என்னுடைய
போதகர் கல்வி பயின்றவர், அவர் இன்னென்ன பட்டங்களை பெற்றுள்ளார், அதுவே அவரை தேவனிடத்திலிருந்து அதிக தூரம் விலக்கியுள்ளது. அது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி அல்ல. அப்படி அந்த பட்டம் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா இருக்குமானால் அப்பொழுது தன்னுடைய சொந்த பெயரையே கையொப்பமிட முடியாத பேதுரு எப்படி அந்நிலையில் இருந்திருக்க முடிந்தது? ஆனால் அவன் அந்த சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை
பெற்றிருந்தான்.
கவனியுங்கள், ஓ என்ன, சிரேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து தேவன் கூறியிருந்ததை ஏசா அது அந்த விதமாக பொருள்படவில்லை என்று
எண்ணிக்கொண்டான்.
அது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையேயான வித்தியாசமாயிருந்தது. ஏவாளை போல யூதாசை போல தங்களுடைய பிறப்புரிமையை நாகரிக அறிவின் சுவை திருப்திக்காக விற்று போட்டனர்.
That's exactly what Eve sold her birthrights for.
சரியாக அதற்காகவே ஏவாளும் அவளுடைய பிறப்புரிமையை விற்று போட்டாள்.
She sold it for a little taste of science, a little taste of worldly knowledge.
அவளதை ஒரு சிறு விஞ்ஞான சுவைக்காக, ஒரு சிறு உலக பிரகாரமான அறிவின் சுவைக்காக விற்று போட்டாள்.
A little better church, a little better class of people today it would be called. See?
ஒரு மேலான சபைக்காக இன்று அழைக்கப்படும் ஒரு சிறு மேம்பட்ட வகுப்பை சார்ந்த ஜனங்களுக்காக விற்று போட்டாள். புரிகின்றதா?
And Judas sold his birthright for 30 pieces of silver to make a few extra dollars.
யூதாஸ் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை 30 வெள்ளிக்காசுக்காக ஒரு சில கூடுதல் டாலர்களை சம்பாதிப்பதற்காக விற்று போட்டான்.
என்னுடைய
சபையால் எனக்கு இங்கு அதிக சம்பளம் கொடுக்க முடியும், எனவே நான் இங்கு பிரசங்கிப்பேன். பார்த்தீர்களா?
They said, Brother Branham, we believe that message is the truth, but we can't accept it. If we did, well, where would we preach at?
ஆகையால் நான் ஒரு பிரசங்கியாரானால் நலமாயிருக்குமே. அவர்கள், சகோதரன் பிரணாம், நாங்கள் இந்த செய்தி உண்மை என்று விசுவாசிக்கிறோம், ஆனாலும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோமானால் நாங்கள் எங்கே பிரசங்கிப்போம் என்று கேட்கிறார்கள்.
The world, brother, that's the parish.
உலகம், சகோதரனே, அதுவே சபையாயிருக்கிறது. நெச்சகமாகவே எந்த சகோதரனுமே என்னை ஆதரிக்க மாட்டாரே.
I'm looking for Jesus Christ to back me up because he stood by. He's the one who said it.
எந்த சகோதரனும் என்னை ஆதரிப்பான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்னை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவரே அதனை கொண்டு நின்றார், அவரே அதை கூறினவர்.
And when the true birthright, the blood, filtered out by the word all sin and the world and church and denominations and sectarianism is left outside.
உண்மையான பிறப்புரிமை ரத்தம் வார்த்தையினால் வடிகட்டப்படுகிறது. எல்லா பாவமும் உலகமும் சபையும் ஸ்தாபனங்களும் பிரிவினைகளும் வெளியே விடப்படுகின்றன.
Education, civilization, church, denomination, system, sin of all types is left outside. When a thinking man takes a thinking man's filter in God's estimation.
தேவனுடைய மதிப்பீட்டில் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி எடுக்கும்போது கல்வி, நாகரீகம், சபை, ஸ்தாபனம், முறைமை மற்றும் எல்லாவிதமான பாவங்களும் வெளியே விடப்படுகின்றன.
There's nothing left in it when a man draws his life through a God's filter.
ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியத்தை ஒரு தேவனுடைய வடிகட்டியூடாக எடுத்துக் கொள்ளும் போது அதில் ஒன்றுமே விடப்பட்டிருக்காது.
Notice, here your life is all messed up with sin because you were born in sin, shaped in iniquity, come to the world speaking lies.
கவனியுங்கள், இங்கே உங்களுடைய வாழ்க்கை பாவத்தில் உணர்ந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் நீங்கள் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்தீர்கள்.
I'm going to say something, as Brother McCullough used to say. Listen to me.
சகோதரன் மெக்கலா வழக்கமாக கூறுவது போன்று ஏதோ ஒரு காரியத்தை நான் கூறப்போகிறேன், எனக்கு செவி
கொடுங்கள்.
நீங்கள் இந்த உலகத்தில் வந்தபோது நீங்கள் பாவத்தில்
பிறந்தீர்கள்.
நீங்களோ ஒரு சண்டையிடும் தருணத்தோடு வரவில்லை.
You were born in sin, shaped in iniquity, come to the world speaking lies, within your own spirit, the desire of sin. A lover of sin because you were born in sin.
நீங்களோ பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்தீர்கள். உங்களுடைய சொந்த ஆவிக்குள் பாவத்தின் வாஞ்சை இருந்தது. நீங்கள் பாவத்தில் பிறந்த காரணத்தால் பாவத்தை நேசிக்கும் ஒருவராயிருந்தீர்கள்.
You didn't have a chance.
உங்களுக்கு ஒரு தருணம் அளிக்கப்படவில்லை.
But down inside of you somewhere, here you come. There was something in there that began to draw.
ஆனால் உங்களுடைய உட்புறத்திலோ எங்கோ ஓரிடத்தில் இதோ நீங்கள் வரும்போது அங்குள்ள ஏதோ ஒரு காரியம் இழுக்க துவங்கினது. தேவன் எங்கோ இருந்தார் என்று ஏதோ ஒரு காரியம் உங்களிடம் கூறினதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். எனவே நீங்கள் அவருடைய வார்த்தையை வாசித்தீர்கள்.
அதன்
பின்னரே நீங்கள் சபையை தெரிந்து கொண்டீர்கள். சபையின் கருத்துக்கள் மேலானவை என்று உங்களுக்கு கூறப்பட்ட போது நீங்கள் அவைகளையே ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உபயோகப்படுத்தவே இல்லை.
But when you use God's filter, which is the thinking man's filter, because all other filters will pass away, but mine shall not.
ஆனால் நீங்கள் தேவனுடைய வடிகட்டியை உபயோகிக்கும் போது மற்ற எல்லா வடிகட்டிகளும் ஒழிந்து போகும், என்னுடையதோ ஒழிந்து போகாது என்று கூறியுள்ள காரணத்தால் அதுவே ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாக இருக்கிறது.
And when you take God's filter and draw your life, your desires,
நீங்கள் தேவனுடைய வடிகட்டியை எடுத்து உங்களுடைய ஜீவியத்தை உங்களுடைய வாஞ்சைகளை உள்ளே இழுக்கும் போது,
if you draw your desires through God's filter, a thinking man's filter, there's nothing left but the Holy Ghost.
நீங்கள் உங்களுடைய வாஞ்சைகளை தேவனுடைய வடிகட்டியூடாக ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியூடாக எடுத்துக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை தவிர வேறொன்றுமே விடப்படுகிறதில்லை. இப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அத்தாட்சி வேண்டுமானால் அதுதான் இதுவாகும். உங்களுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தையோடு ஒவ்வொரு வகையிலும் இணைந்திருக்குமானால் அப்பொழுது உங்களுடைய ஜீவனை சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியினூடாக தேவனுடைய வடிகட்டியினூடாக பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. கவனியுங்கள், அது தேவனுடைய வடிகட்டியா?
He said we was washed by the water of the word.
அவர் நாம் திருவசனமாகிய தண்ணீரால் கழுவப்பட்டோம் என்றார்.
And when God gave Adam and Eve a filter in the Garden of Eden, He said, "Don't you draw none of this in there."
தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு வடிகட்டியை அளித்த போது அவர் இதில் ஒன்றையும் அதன் வழியாக பெற்றுக் கொள்ளாது என்றார்.
But Satan punched a hole in it and said, "Oh, it's a little bit, won't hurt."
ஆனால் சாத்தானோ அதில் ஒரு துளையை உண்டாக்கி, ஓ இது ஒரு சிறு துளி, இது புண்படுத்தாது என்று கூறினான்.
Just one drop through, it's all it took to set death into the human race.
வெறுமன அதனுடான ஒரு துளியே மானிட வர்க்கத்தை மரணத்திற்குள்ளாக்க போதுமானதாயிருந்தது.
That's all it takes, just one taste of nicotine. Then they're gone.
அது அவ்வளவுதான் எடுத்துக் கொள்கிறது. வெறுமன ஒரு புகையிலை விஷத்தின் சுவை, அதன் பின்னர் அவர்கள் போய்விட்டனர்.
There's nothing left but the Holy Ghost.
பரிசுத்த ஆவியை தவிர வேறொன்றுமே விடப்பட்டிருக்கவில்லை.
And then that shows that in you was that predestinated seed down in you that makes you hunger for God.
ஆகையால் அது உங்களுக்குள்ளே முன்குறிக்கப்பட்ட வித்து இருந்தது என்றும் அதுவே உங்களை தேவனுக்காக பசிகொள்ள செய்கிறது என்பதையும் காண்பிக்கிறது.
All the Father has given me to redeem.
பிதாவானவர் எனக்கு தந்துள்ள யாவும், மீட்கும்படியாக எனக்கு தந்துள்ள யாவும்,
they died with me at Calvary, they raised with me in the resurrection. All that he has given me will come to me.
அவை யாவுமே கல்வாரியில் என்னோடு மரித்து உயிர்த்தெழுதலில் என்னோடு அவைகள் எழுந்து விட்டன. அவர் எனக்கு தந்துள்ள யாவும் என்னிடத்தில் வரும்.
They'll be placed in the body, where foot, arm, nose, mouth, whatever it is, they'll be placed in there and they will come to me in their season.
அவைகள் சரீரத்தில் கால், கை, மூக்கு, வாய் என்னவெல்லாம் இருக்க வேண்டுமோ அதில் இருக்குமோ அந்த இடத்தில் அவைகள் பொருத்தப்படும். அவர்கள் தங்களுடைய காலங்களில் இடத்தில் வருவார்கள்.
Oh my, there is that real filtration of all the sin of the world and the love of the world is dead and the soul is drawing only one thing.
ஓ என்னே, அதுவே உலகத்தின் பாவம் அனைத்திற்குமான உண்மையான வடிகட்டி. உலக சிநேகம் மரணமாயிருக்கிறது. இந்த ஆத்மா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதோ அது இருக்கிறது, நினைவிருக்கட்டும், அதை மறந்து போக வேண்டாம். அங்கே தொலைபேசியில் இணைக்கப்பட்டுள்ளவர்களே, இதை உங்களுடைய மனதில் பதித்துக் கொள்ளுங்கள்.
Begins to think who he is going to stand before and what the word of God is. When he begins to think, then when he draws to that, there's nothing can get to it but the Holy Ghost.
ஒரு சிந்திக்கும் மனிதன் யார் அவனுக்கு முன்பாக இருக்கப் போகிறது என்பதையும் தேவனுடைய வார்த்தை என்னவென்பதையும் அவன் சிந்திக்க துவங்கும் போது, அவன் அதை சிந்திக்க துவங்கும் போது, அப்பொழுது அவன் அதனுடாக அதை இழுத்துக் கொள்ளும் போது அங்கு பரிசுத்த ஆவியை தவிர வேறொன்றுமே வர முடியாது.
What is it?
அது என்ன?
It's the germ seed word from the beginning that you was in God at the beginning standing here drawing the seed life.
அது ஜீவனாய் இருக்கிறது. துவக்கத்திலிருந்தே வார்த்தையான வித்தாய் உள்ளது. அது ஆதியிலேயே நீ தேவனுக்குள் இருந்ததாகும். எனவே இங்கு நின்று கொண்டு வித்தின் ஜீவனை இழுத்துக் கொண்டிருக்கிறாய்.
The seed is in your heart by foreordination. Hallelujah.
வித்தானது முன்குறித்தலின் மூலம் உன்னுடைய இருதயத்திற்குள் இருந்தது. அல்லேலூயா.
The seed is already in there by the foreknowledge of God predestinated.
முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய முன்னறிவினால் வித்தானது ஏற்கனவே அங்கு உள்ளே இருந்தது.
And when it draws, it can't draw through nothing else but the word.
எனவே அது இழுக்கும்போது அது வார்த்தையை தவிர வேறொன்றையும் அதனூடாக இழுக்க முடியாது.
And then it's a taste of the taking hand. The righteous man, the holy man, who sees the Bible that Jesus Christ is the same yesterday and forever.
அப்படியானால் அதுவே சிந்திக்கும் மனிதனுடைய சுபையாய், நீதிமானின் சுபையாய், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை வேதத்தில் காண்கிற பரிசுத்த மனிதனின் சுபையாயிருக்கிறது. அங்கே அந்த இடத்திற்குள் என்ன வருகிறது? அந்த வார்த்தை, அது இருதயத்தில் உள்ளது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் மறைத்து
வைத்தேன்.
அது என்னவாக இருக்கிறது? அது எப்பொழுதும் வார்த்தைகளுடாகவே இருக்கிறது.
There's only one thing that passes through the word. That's the Holy Ghost.
வார்த்தைகளுடாக ஒரே ஒரு காரியம் மாத்திரமே கடந்து செல்லும். அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது.
That's the only thing that can pass through the word is the Holy Ghost.
அந்த ஒரு காரியம் மாத்திரமே வார்த்தைகளுடாக கடந்து செல்ல முடியும். அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது.
And a thinking man's filter gives a holy man a taste.
ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியானது ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையை அளிக்கிறது.
Then he's tasted of the heavenly things. He's got the word of God in his heart.
அதன் பின்னர் அவன் பரலோக காரியங்களை குறித்து சுவைத்து பார்க்கிறான். அவன் தன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறான்.
He sees it manifested before him and his whole soul is wrapped into it and the world and all things is dead around him.
அது அவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டதையும் அவனுடைய முழு ஆத்மாவும் அதற்குள் சுற்றப்பட்டதையும் உலகமும் மற்ற எல்லா காரியங்களும் அவனை சுற்றி மறித்திருப்பதையும் அவன்
காண்கிறான்.
ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி மார்க்கத்தை குறித்தும், அதாவது நான் இப்பொழுது மார்க்கத்தை வடிகட்டுதலை குறித்து சிந்தித்துக்
கொண்டிருக்கிறேன்.
ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை அளிக்கும் போது பாருங்கள், அது அவருடைய சுவையை திருப்திப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அவன் காண்கிறான். அதுதான் காரியம். அவர் செய்த அதே காரியங்களை அவர் நமக்கு முன்பாக செய்கிறதை காணும் பொழுது அது பரிசுத்த மனிதனுடைய சுவையை அவனுடைய சிந்தனையை திருப்திப்படுத்துகிறது. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்பதை அப்பொழுது அவன் அறிந்து
கொள்கிறான்.
அவன் நேசிக்கிறான். அவன் வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறான்.
In each age he waits for it. For he is a holy man. And he's got a desire to see God.
ஒவ்வொரு காலத்திலும் அவன் அதற்காகவே காத்திருக்கிறான். ஏனென்றால் அவன் பரிசுத்த மனிதனாக இருக்கிறான். அவன் தேவனை காணும்படியான ஒரு வாஞ்சை கொண்டுள்ளான்.
Others just wants to join church.
மற்றவர்களோ வெறுமன சபையை சேர்ந்து கொள்ளவே விரும்புகிறார்கள்.
This man wants to see God.
ஆனால் இந்த மனிதனோ தேவனை காண விரும்புகிறான்.
He don't see him in a bunch of creeds.
அவரோ அவரை ஒரு கூட்ட கோட்பாடுகளில் காண்கிறதில்லை.
He don't see him in big fine pipe organs or cathedrals and high crosses or polished up scholars with their collars turned around.
அவன் அவரை பெரிய அருமையான இசைக்கருவிகளிலோ அல்லது ஆலயங்களிலோ உயரமான சிலுவைகளிலோ அல்லது கழுத்துப்பட்ட திருப்பி அணிந்துள்ள மெருகேற்றப்பட்ட வேத பண்டிதர்களிலோ காண்கிறதில்லை.
He doesn't see him in a theologian.
அவன் அவரை வேத சாஸ்திரத்தில் காண்கிறதில்லை, ஒரு வேத பண்டிதருக்குள்ளும் காண்கிறதில்லை.
He sees him in the confirmation of his word.
அவன் அவரை அவருடைய வார்த்தையின் உறுதிப்படுத்துதலேயே காண்கிறான்.
I've seen him in the watchfires.
நான் அவரை அதை குறித்த ராக்கால பாசறை நெருப்புகளில் கண்டிருக்கிறேன்.
My eyes have seen the glory of the coming of the Lord. He's tramping out the vintage where the grapes of wrath are stored.
கர்த்தருடைய வருகையின் மகிமையை என்னுடைய கண்கள் கண்டிருக்கின்றன. அவர் கோபாக்கிரையின் திராட்சை பழங்கள் சேகரிக்கப்பட்ட ஆலையை மிதித்துக் கொண்டிருக்கிறார்.
He's loose of faithful lightning with his terrible swift sword. His truth keeps marching all up.
அவர் தம்முடைய துரிதமான பயங்கரமான பட்டயத்தால் கேடு விளைவிக்கக்கூடிய மின்னல்களை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அவருடைய சத்தியம் பவனி சென்று கொண்டிருக்கிறது.
It will to the end. Yes, sir.
அதுவோ முடிவு வரைக்குமே செல்லும். ஆமையா.
See what I mean?
நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகின்றதா?
A filter man. Thinking man's filter, a man that wants to stand in the presence of God.
ஒரு வடிகட்டி மனிதன் இல்லை, ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க விரும்புகிற ஒரு மனிதன்.
What was God's filter? His word.
தேவனுடைய வடிகட்டி என்னவாக இருந்தது? அவருடைய வார்த்தை.
The day you die.
நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்.
Okay, what's happening out here? Don't you pass that word.
இங்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று கவலைப்படாதே. அந்த வார்த்தையை கடந்து செல்லாதே.
Washed by the waters of the word, a thinking man's filter.
திருவசனமாகிய தண்ணீரால் கழுவப்படுதல் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி.
Not a denomination, not a creed, not a church, not a cathedral, but a thinking man's filter. For you're going to be judged by the word.
ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஒரு கோட்பாடு அல்ல, ஒரு சபை அல்ல, ஒரு பெரிய தேவாலயம் அல்ல, ஆனால் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாயுள்ளது. ஏனென்றால் நீங்கள் வார்த்தையினால் நியாயம் தீர்க்கப்பட போகிறீர்கள்.
A thinking man will think that.
ஒரு சிந்திக்கும் மனிதன் அதை சிந்திப்பான்.
A foolish man or a taste of the world will just take anything, a substitute.
ஒரு புத்தியில்லாத மனிதன் உலகத்தின் சுவையை அல்லது வேறெந்த காரியத்தையாவது அதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்வான்.
Why a substitute when there's a real one?
அசலான ஒன்று இருக்கும் பொழுது ஏன் பதிலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்?
Think. Just think of a minute.
சிந்தியுங்கள். அதை குறித்து ஒரு நிமிடம் அப்படியே சிந்தியுங்கள்.
A woman speaking in tongues. with bobbed hair and lipstick on. And then the church still holds to it. That's evidence of the Holy Ghost.
ஒரு ஸ்திரீ குட்டையான தலைமுடியை வெட்டிக்கொண்டு உதட்டு சாயம் பூசிக்கொண்டு அந்நிய பாஷையில் பேசுகிறாள். அப்பொழுது சபையானது அதை ஆதரித்து அதுவே பரிசுத்த ஆவியின் அத்தாட்சியாக இருக்கிறது என்று கூறுகிறது.
Or a preacher from a seminary or some Bible school using the Trinitarian baptism or compromising with the word of some creed or denomination.
அல்லது வேதபாட வகுப்பிலிருந்து அல்லது ஏதோ ஒரு வேத பள்ளியிலிருந்து வந்த ஒரு பிரசங்கியார் திருத்துவ ஞானஸ்தானத்தை உபயோகித்து சில கோட்பாடுகளுக்காகவும் அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்காகவும் வார்த்தையை விட்டுக் கொடுக்கிறார்.
Is that a thinking man's filter?
அது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியா?
Not the way I see it, brother.
சகோதரனே, நான் அதை அந்த விதமாக காணவில்லை.
It's a foolish man drawing through that. Right.
அதுவோ ஒரு புத்தி இல்லாத மனிதன் அதனோட இழுத்துக் கொள்வதாகவே உள்ளது. அது உண்மை.
Could you imagine that?
உங்களால் அதை யூகித்து பார்க்க முடிகிறதா?
Instead of using God's word as a filter for his soul, letting that old creed and denomination piling on top of him like that, instead of taking God's word for a filter.
தன்னுடைய ஆத்துமாவுக்காக தேவனுடைய வார்த்தையை ஒரு வடிகட்டியாக உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை ஒரு வடிகட்டியாக எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக கோட்பாடுகளும் ஸ்தாபனமும் தன்மேல் குவியலாக குவிக்கப்பட
அனுமதிக்கிறான்.
அதன் பின்னர் அவன் முழுமையாக மாசுபடுத்தப்பட்டு மற்றவர்கள் அவனுக்குள் மனித கோட்பாடுகளை நுழைக்க அனுமதித்து ஏறக்குறைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியான காரியங்களை செய்து வார்த்தையை அசட்டை
செய்கிறான்.
அங்கு எடுத்துக் கொள்ளும்படியாக ஏதோ காரியம் இருக்குமாயின் அவன் தன்னுடைய சொந்த ஆத்மாவிற்கு அதை எடுத்துக்
கொள்ளுகிறான்.
ஆனால் அதுவோ முன்குறிக்கப்பட்ட வித்தாயிருக்குமானால் இதை தவறவிட வேண்டாம்.
If that predestinated seed is not in there, it will not draw through there, because it'll draw for its desire.
அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து அங்கு இல்லாதிருக்குமானால் அது அங்கே அதனுடாக இழுத்துக் கொள்ளாது. ஏனென்றால் அது அதனுடைய வாஞ்சையே இழுத்துக் கொள்ளும்.
If a smoking man wants a smoking man's taste, and if he's got a hold of a stick, I say, suck your finger. And he's still there sucking his finger.
ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுக்கு ஒரு புகைப்பிடிக்கும் மனிதனுடைய சுவை தேவைப்படுகிறது என்றால் அப்பொழுது அவன் ஒரு குச்சியை எடுத்துக்கொள்ள, நான் உன்னுடைய விரலை உறிஞ்சு என்று கூறினால் அவன் அங்கு நின்று தன்னுடைய விரலை உறிஞ்சுவானேயானால் எப்படி இருக்கும்? அவன் அது முட்டாள்தனமாக இருக்கிறது என்று
கூறுவான்.
ஏன்? அவனுடைய சுவையோ புகையிலை விஷத்தில் உள்ளது. எனவே அவன் ஒரு சிந்திக்கும் மனிதனாக இருக்கவில்லை. பாருங்கள், ஆனால் நீங்களோ, நல்லது, நான் ஒன்றையும் சுவைக்கவில்லை, நான் சுவைக்கவில்லை, நான் புகையிலையை சுவைக்க விரும்புகிறேன், நான் எந்த ஒரு சுவையையும் சுவைக்கவில்லை என்று கூறுகிறீர்கள்.
Give him a close bin, let him suck on that. Sure, let him suck on that.
அவனுக்கு ஒரு துணி கவியை கொடுங்கள், அவன் அதை உறிஞ்சட்டும். புரிகின்றதா? நிச்சயமாக அவன் அதை உறிஞ்சட்டும். அப்பொழுது அவனோ, நான் ஒன்றையுமே சுவைக்கவில்லையே என்று கூறுவான். அப்படியானால் அவன் எதற்காக அதை உறிஞ்ச வேண்டும் என்று
விரும்புகிறான்?
நீ புகையிலையின் விஷத்தை சுவைக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை உடையவனாயிருக்கிறாய்.
And still you women wear bobbed hair, painted faces, and this sexy dress, and you men look at them and all these other things and carry on the way you do.
நீங்கள் ஒரு சபை கோட்பாட்டை உறிஞ்சிக் கொண்டிருக்கும் போது ஸ்திரீகளாகி நீங்கள் இன்னமும் குட்டையான தலைமுடியை வெட்டிக்கொண்டு முகவர்ணம் தீட்டப்பட்ட முகங்களை கொண்டவர்களாய் பாலுணர்ச்சியை தூண்டும் வகையில் ஆடைகளை உடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். புருஷர்களாகிய நீங்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறீர்கள். இன்னும் மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய நினைக்கிற வழியிலேயே தொடர்ந்து செய்கிறீர்கள்.
What is it?
அது என்னவாக இருக்கிறது?
What's in there? The world's still in there. And you got a taste.
அங்கு என்ன உள்ளது? உலகம் இன்னமும் அங்கேயே உள்ளது. நீங்கள் ஒரு சுவையை பெற்றுக் கொண்டீர்கள். நீங்களோ ஒரு சுவைக்காகவே அதை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
I go to this church, you don't ever name that thing. They don't say nothing about this, nothing about that. None of these things are brought up.
நான் இந்த சபைக்கு செல்கிறேன். அவர்கள் அந்த காரியம் எதையுமே ஒருபோதும் கூறவே இல்லை. அவர்கள் இதை குறித்த எதையும் அதை குறித்த எதையும் கூறுகிறதே இல்லை. இந்த காரியங்களில் ஒன்றுமே அங்கு பேசப்படுகிறதே இல்லை.
Our preacher is more wide-minded than that. We don't say things like that.
எங்களுடைய பிரசங்கியார் அதை பார்க்கிலும் அதிகமாக பரந்த மனப்பான்மை உடையவர். எனவே நாங்கள் அதை போன்ற காரியங்களை கூறுகிறதில்லை.
What is it? You've got the taste of the world you're sucking for.
அது என்ன? நீ உறிஞ்சிக் கொண்டிருக்கும்படியான உலகத்தின் சுவையே நீ பெற்றுள்ளாய். உண்மையே.
But a thinking woman won't take that kind of a thing. She knows she's got to be holy.
ஆனால் ஒரு சிந்திக்கும் ஸ்திரீ அந்த விதமான ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள்.
And the only thing that you can draw through God's word is the spirit, the quickening power to make the word itself which is in you live to manifest Jesus Christ in the age you're living.
தேவனுடைய வார்த்தையினூடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே காரியம் ஆவியே. அந்த உயிர்ப்புக்கு வல்லமையானது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக உங்களுக்குள் இருக்கும் வார்த்தையை ஜீவிக்கும்படி செய்கிறது. அல்லேலூயா. சகோதரனே, அது சத்தியமாக இல்லை என்றால் சத்தியமானது என்ன என்பதை நான்
அறியேன்.
அது சத்தியமாக இல்லை என்றால் நான் என்னுடைய புத்தியை இழந்து விட்டேன் என்பதாயுள்ளது.
It is the word itself in your heart predestinated there that's drawing.
அது உங்களுடைய இருதயத்தில் அங்கே முன்குறிக்கப்பட்ட வார்த்தை தாமே இருக்கிறதாயுள்ளது.
And it spits out that world that don't want it.
அது அந்த உலகத்தை துப்பி விடுகிறது. அதற்கு அது தேவையே இல்லை.
But when it gets over here in the word it begins to draw.
ஆனால் அது இங்குள்ள வார்த்தையை வந்தடைகிற போது அது எடுத்துக் கொள்ள துவங்குகிறது. அது வார்த்தையினூடாக இருக்கிற போது அது அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியே அல்லாமல் வேறொன்றுமாக இருக்க முடியாது.
Holy taste that's in his heart. A thinking man's filter. A holy man's taste.
ஆகையால் ஒரு சிந்திக்கும் பக்தி உள்ள மனிதனுடைய வடிகட்டி வார்த்தையாயிருக்கிறது. அது அவனுடைய இதயத்தில் இருக்கிற பரிசுத்த சுவையை திருப்திப்படுத்துகிறது. ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவை.
Oh my. What we're into.
ஓ என்னே, நாம் எதற்குள் இருக்கிறோம்?
Instead of using God's filter for his soul, he's letting Satan deceive him by some denomination or creed, just exactly like the tobacco companies are deceiving you people who smoke cigarettes.
தன்னுடைய ஆத்துமாவிற்கு தேவனுடைய வடிகட்டியை உபயோகிப்பதற்கு பதிலாக அவன் சில சாபனங்கள் அல்லது சில கோட்பாடுகளின் மூலம் சாத்தான் தன்னை புகையிலை நிறுவனங்கள் சிகரெட்டு புகைக்கும் ஜனங்களாகிய உங்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பது போலவே வஞ்சிக்க அனுமதிக்கிறான்.
You just get more members and that's all.
அதனால் நீங்கள் அதிக அங்கத்தினர்களை வெறுமன பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அவ்வளவுதான்.
Oh, let me close in a few minutes saying this.
ஓ, இதை கூறி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் முடிக்கட்டும்.
Blind Laodicea. How blind can we get?
குருட்டு லவோதிக்கேயாவே, நாம் எப்படி குருடாக முடியும்?
Blind Laodicea. The leading the blind of this age.
குருட்டு லவோதிக்கேயா, இந்த குருட்டு காலத்தில்
under false pretense, under false creeds, under dogmas is false, under denomination is false, under creed books is false.
போலியான பாசாங்கின் கீழ், போலியான பிரமாணங்களின் கீழ், போலியான கோட்பாட்டின் கீழ், போலியான ஸ்தாபனத்தின் கீழ், போலியான கோட்பாட்டு புத்தகங்களின் கீழ் வழி நடத்துகிறது.
Oh, blind Laodicea, leading the blind, you're all headed for the ditch.
ஓ, குருட்டு லவோதிக்கேயாவே, குருடர்களை வழிநடத்துகிறாயே, நீங்கள் எல்லோரும் குழியை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறீர்கள்.
Change your filter tonight, preacher.
பிரசங்கியே, இன்றிரவே உங்களுடைய வடிகட்டியை மாற்றுங்கள்.
Don't draw that denominational nicotine into your system of dogmas and creeds which Jesus said whosoever shall add one word to it or take one word from it.
அந்த ஸ்தாபன விஷத்தை கொள்கைகளிலிருந்தும் கோட்பாடுகளிலிருந்தும் உங்களுடைய உறவைக்குள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இயேசுவோ இதனோடு ஒரு வார்த்தை கூட்டினால் அல்லது இதிலிருந்து எடுத்து போட்டால் என்று கூறியுள்ளாரே.
When you tell your congregation right them women to do that, those men to do that, and all these things, that and the other, as long as they stay true to this and do that and keep these creeds and things, aren't you ashamed of yourself?
ஸ்திரீகள் அதை செய்வது சரி என்றும், அந்த மனிதர்கள் அதை செய்வது சரி என்றும், இந்த மற்ற எல்லா காரியங்களையும் அதையும் மற்றதையும் சரி என்றும் நீங்கள் உங்களுடைய சபையோரிடத்தில் கூறுகின்றீர்கள். அப்பொழுது அவர்கள் இதற்கு உண்மையாக தரித்திருந்து அதை செய்யும் போது, இந்த கோட்பாடுகளையும் மற்ற காரியங்களையும் கை கொள்ளும் போது உங்களை குறித்தே உங்களுக்கு வெட்கமாயில்லையா? இயேசுவோ குருட்டு பரிசேயரே என்று கூறினாரே.
And Jesus cried, blind Pharisees, the Holy Spirit, my own heart tonight cries, blind Laodicea!
இயேசுவோ குருட்டு பரிசேயரே என்று கதறினது போலவே இன்றிரவு என்னுடைய சொந்த இருதயத்துக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் குருட்டு லகோதிக்கேயாவே.
How of God would give you a revival, but now your time has come. It's too late now.
எத்தனை தரமோ தேவன் உனக்கு ஒரு எழுப்புதலை கொடுக்க மனதாயிருந்தார், ஆனால் இப்பொழுது உன்னுடைய வேலை வந்திருக்கிறது. அது இப்பொழுது மிகவும் காலதாமதமாகிவிட்டது.
How did you laugh and make fun of the people that God sent to you? But now your time has come.
தேவன் உன்னிடத்தில் அனுப்பின ஜனங்களை நீ எப்படி பரிகசித்து ஏளனம் செய்தாய், ஆனால் உன்னுடைய நேரமோ இப்பொழுது வந்துள்ளதே.
ஓ யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், how that God would have hovered you as a hen does her brood, but you would not.
ஓ ஐக்கிய நாடுகளே, ஐக்கிய நாடுகளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மனமாக தேவன் எத்தனை தினமோ உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார், ஆனால் உனக்கோ மனதில்லாமற் போயிற்றே என்று கதறுகிறார்.
Now this voice is going from coast to coast, from north to south, from east to west.
இப்பொழுது இந்த சத்தமானது ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கும், வடக்கிலிருந்து தெற்குக்கும், கிழக்கிலிருந்து மேற்குக்கும் சென்று கொண்டிருக்கிறது.
How God would have hovered you, but you would not. Now your time has come.
எத்தனை தரமோ தேவன் உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார், ஆனால் உனக்கோ மனதில்லாமற் போயிற்றே, இப்பொழுதோ உன்னுடைய வேலை வந்துள்ளது.
Nations are breaking. The world is falling apart.
தேசங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது, உலகமோ விழுந்து கொண்டிருக்கிறது.
1500 mile chunk of it, 300 or 400 miles wide, or sink 100 or maybe 40 miles down into that great fault out down there. One of these days, then waves will shoot come out to the state of Kentucky.
1500 மைல் நீளமும் 400 மைல் அகலமும் கொண்ட பூமியின் ஒரு துண்டு இந்நாட்களில் ஒன்றில் அந்த பெரிய பிளவிற்குள் 100 or 40 மைல் ஆழத்தில் சரிந்து விழுந்துவிடும். அப்பொழுது அலைகள் கெண்டக்கி நாடு வரைக்கும் உயரமாய் எழும்பும். அவ்வாறு நிகழும் போது அது உலகத்தையே மிகவும் கடினமாக அசைக்கும். அப்பொழுது உயிரே உள்ள யாவுமே குலுங்கிவிடும். காலங்களின் கண்மலைக்குள் என்னை மறைத்துக் கொள்ளும்.
God, let me breathe upon me, Lord. Spirit of the living God, breathe on me.
தேவனே, நான் கர்த்தாவே, என் மேல் ஆவியை ஊதும், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை ஊதும்.
Let me take God's filter and live under that, Lord.
கர்த்தாவே, நான் தேவனுடைய வடிகட்டியை எடுத்துக்கொண்டு அதன் கீழே ஜீவிப்பேனாக.
Let me breathe the fresh air of the Holy Ghost into my lungs and my soul each day, that I sin not against you, O Lord.
Oh, கர்த்தாவே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என் ஆத்துமாவில் என்னுடைய நுயர்களிலும் புதிதான காற்றாகிய பரிசுத்த ஆவியை நான் சுவாசிப்பேனாக.
Breathe on me, Holy Spirit, breathe on me.
பரிசுத்த ஆவியானவரே, என் மீது ஊதும், என் மீது ஊதும்.
Let me plant the word of God in my heart in purpose there, that I'll not turn to the right hand or to the left hand away from it. But I'll live true to it all the days of my life.
நான் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நட்டு அதிலிருந்து வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ விலக மாட்டேன் என்ற நோக்கத்தை உடையவனாய் என்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் அதற்கு உண்மையாய் ஜீவிப்பேனாக.
Oh Father God, then sent down upon me the Holy Spirit of life to quicken those words to me, that I might manifest Jesus Christ before those who are before me, to looking for it to happen.
ஓ பிதாவாகிய தேவரே, ஜீவனாகிய பரிசுத்த ஆவியை என் மேல் அனுப்பி அந்த வார்த்தைகளை எனக்குள் உயிர்ப்பித்து அது சம்பவிக்க காத்திருப்பவர்களுக்கு முன்பாக நான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி செய்வீராக.
That's my prayer.
அதுவே என்னுடைய ஜெபமாய் உள்ளது.
Oh my, notice how they do today in those churches.
ஓ என்னே, இன்றைக்கு அவர்கள் அந்த சபைகளில் எப்படி செய்கிறார்கள் என்பதை கவனியுங்கள்.
Sucking the people through those denominational filters into the ecumenical council.
அந்த ஸ்தாபன வடிகட்டிகளினூடாக உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்குள்ளாக
உறிஞ்சிவிடுகின்றனர்.
ஏனென்றால் அது அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை அவர்களுக்கு தருகிறது. ஸ்தாபனம் அவர்களோ ஒரு ஸ்தாபனத்திற்கான சுவையே உடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் அதை செய்வார்கள். ஒவ்வொரு முறையும் தேவன் அவர்களுக்கு ஒரு எழுப்புதலை அனுப்பின போது அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். அது சரியா? ஆகையால் அவர்கள் அந்த விதமான வடிகட்டியே தங்களுக்கு பெற்றுக் கொண்டனர். ஏனென்றால் அவர்கள் ஒரு மகத்தான சுவையை
பெற்றிருக்கின்றனர்.
இப்பொழுது தேவன் அவர்களுக்கு அவர்களுடைய வாஞ்சையின் சுவையையே தரப்போகிறார். அவர் அதை அவர்களுக்கு தரப்போகிறார். அவர்கள் உலக சபை ஆலோசனை சங்கத்திற்குள்ளாக அவர்களை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஸ்தாபன சுவையை பெற்றுக்
கொள்ளுகின்றனர்.
அது அவர்களிடமே வந்தது.
Oh, Church of Laodicea, don't be deceived in this age by their deceptions.
ஓ லவோதிக்கேயா சபையே, இந்த காலத்தில் அவர்களுடைய வஞ்சகங்களினால் வஞ்சிக்கப்படாதே.
Oh, Pentecost, you who've gone into Laodicea.
ஓ பெந்தேகோஸ்தேவே, நீ லவோதிக்கேயாவுக்குள் சென்று விட்டாயே.
You who are part of Laodicea. The church dead through Methodist, Baptist, and Presbyterian. Just a ritualistic form.
நீங்களோ லவோதிக்கேயாவின் பாகமாக இருக்கிறீர்கள். சபையானது மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன் வழியாக மரித்து போய்விட்டது. வெறுமன ஒரு சடங்காச்சார ரூபத்தில் உள்ளது. ஆனால் பெந்தேகோஸ்துகளாகிய உங்களால் இன்னமும் ஒருமுறை எப்பொழுதாவது ஆமேன் என்று கூற முடிகிறது. ஆனால் நீங்கள் மேடையில் அதிக இசையை இசைத்து ஸ்திரீகள் குட்டை தலைமுடியை வெட்டிக்கொண்டு எல்லா இடத்திலும் நடனமாடும்படி செய்து இன்னமும் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம்
கொண்டிருக்கிறீர்கள்.
எத்தனை தினமோ தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார், ஆனால் நீங்களோ மற்றொரு வடிகட்டியை, ஒரு ஸ்தாபன வடிகட்டியை தெரிந்து கொண்டீர்கள். எத்தனை தினமோ தேவன் உங்களை தெரிந்து கொள்ள மனதாயிருந்தார். அது எவ்வளவு வஞ்சகமாய் உள்ளது.
மத்தேயு
24:24 இயேசு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அது வஞ்சிக்கும் என்றார்.
How close that you are, just like Eve, just leaving off one or two little things that you couldn't receive because you're organized and can't receive it.
ஏவாள் வெறுமன ஒன்று அல்லது இரண்டு சிறு காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது போன்றே நீங்களும் அதற்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஸ்தாபனமாக்கப்பட்டிருக்கிறபடியால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
That's all it takes. Just might as well take the whole thing.
அவ்வளவுதான் அதற்கு அவசியம். அப்படியே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம்.
For to offend in the least is guilty of the whole.
ஏனென்றால் ஒன்றிலே தவறினவன் எல்லாவற்றிலேயும் குற்றவாளியாக இருப்பான்.
Oh, Pentecost, Pentecost, pass thy thinking through God's filter, not your denominational dreams, and you will come out with a holy man's taste, the true baptism of the Holy Spirit.
Oh, பெந்தேகோஸ்தேவே, பெந்தேகோஸ்தேவே, உன்னுடைய சிந்தனையை தேவனுடைய வடிகட்டியினூடாக செலுத்து. உன்னுடைய ஸ்தாபன சொப்பனங்களினூடாக அல்ல. அப்பொழுதே நீ ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையோடு, உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு வெளிவருவாய்.
Could you imagine a man letting his wife cut her hair, wear shorts, or wear slacks, and say he's coming through a thinking man's filter?
ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை அவளுடைய தலைமுடியை வெட்டிக்கொள்ளவும் குட்டைக்கால் சட்டைகளை அல்லது தளர்கால் சட்டைகளை அணிந்து கொள்ளவும் அனுமதித்துவிட்டு அவன் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டினூடாக கடந்து வந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுவதை உங்களால் யூகித்து பார்க்க கூடுமா? அதை போன்ற ஒரு காரியத்தை செய்கின்ற ஒரு மனிதனை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா?
Can you imagine a preacher standing in the pulpit because he's paid good by a congregation that pats him on the back, calls him doctor, brother, reverend, and takes him out to all kinds of parties where he mixed bathing and everything else on the beaches?
ஒரு சபையோர் மூலம் நல்ல ஊதியத்தை பெற்றுக் கொண்டு பிரசங்கமிடத்தில் நிற்கும் ஒரு போதகரை அவருடைய சபையார் அவரை முதுகில் தட்டிக் கொடுத்து அவரை வேத பாண்டித்யம் பெற்றவரே, சகோதரனே, சங்கை என்று அழைத்து அவரை எல்லா விதமான விருந்துகளுக்கும் கடற்கரையில் கலப்பு குளியலுக்கும் மற்ற எல்லாவற்றுக்கும் அழைத்து செல்வதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா?
Could you imagine a man claiming he's coming through a thinking man's filter?
அவர் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டினூடாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார் என்று உரிமை கோருகிற ஒரு மனிதனை உங்களால் கற்பனை செய்து பார்க்க கூடுமா?
Some of those women on the platform with their dresses above their knees and cuts so tight and shows every form, every move they make in their underneath clothes showing through their dresses.
மேடையின் மேல் உள்ள ஸ்திரிகளில் சிலர் தங்களுடைய முடங்கால்களுக்கு மேல் உடை உடுத்திக் கொண்டு மிகவும் இறுக்கமாகவும் ஒவ்வொரு பாகத்தையும் காண்பிக்கிற விதமாகவும் அவர்களுடைய ஒவ்வொரு சரீரபாக அசைவையும் தெரியப்படுத்தும்படியாகவும் தங்களுடைய ஆடைகளினூடாக தங்களுடைய உள்ளாடைகளையும் காண்பிக்கிறவாறு உடை உடுத்துகிறார்களே.
Just as bad as wearing shorts, bikinis or anything else.
அவ்வளவு மோசமாக குட்டைக்கால் சட்டைகளையும் இரு சிறு துண்டு துணி போன்ற நீச்சல் ஆடைகளையும் மற்றவைகளையும் அணிகிறார்கள்.
You Pentecostal blind lady of sin preachers. How long will God suffer you? I don't know.
குருடரான பெந்தேகோஸ்தே லவோதிக்கேயா பிரசங்கிமார்களே, தேவன் இன்னும் எவ்வளவு காலம் உங்களுடன் பொறுமையாயிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. பார்வையற்ற உங்களுடைய கண்களுக்கு தேவன் இரக்கமுள்ளவராயிருப்பாராக. அவர் இன்றிரவு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் காணும்படியான கண்கலிக்கத்தை உடையவராயிருக்கிறார்.
As I said this morning, we're in the seeing age, the top. There's no more faculties above that that you can move outwardly to know.
நான் இந்த காலையில் கூறினது போல நாம் காண்கிற காலத்தில் உச்சியில் இருக்கிறோம். அதற்கு மேலே சென்று நீங்கள் கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய மனோசக்தியை கொண்ட சரீரபாகம் வேறொன்றுமே கிடையாது.
From your nose you can smell, from your lips you can speak, from your hands you can feel and reach and your feet and so forth, but you can't go farther than your eyes.
நீங்கள் உங்களுடைய மூக்கிலிருந்து முகர முடியும், உங்கள் உதடுகளிலிருந்து பேச முடியும், உங்களுடைய கரங்களினால் நீங்கள் உணர்ந்து ஏதோ ஒன்றை எட்டி எடுக்கலாம், உங்களுடைய பாதங்களையும் உபயோகிக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு மேலே செல்ல முடியாது. மல்கியா 4 வந்திருக்கிறது. பார்வை சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஒளியில் நடந்து செல்லுங்கள்.
We'll walk in the light, a beautiful light that comes for the dewdrops of mercy are bright.
நாம் ஒளியில், ஒரு அழகான ஒளியில் நடப்போம். அங்கிருந்துதான் இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாய் தோன்றுகின்றன.
Shine all around me by day and by night. Jesus, the Word, the light of the world.
இரவும் பகலும் என்னை சுற்றி பிரகாசிக்கும் இயேசுவே, வார்த்தையே உலகத்தின் ஒளி.
Yes, sir.
ஆமையா.
Pass through it, oh brother. And you will come out with a holy man's taste with the Holy Ghost.
Oh, sagodarane, adunudaga nee kadandu va. Appozhudhu nee parisutha aabiyodum, oru parisutha manidhudaiya suvaiyodum veliye varuvai.
Oh, woman, just pass your modern thinking of dress.
Oh, striye, unnudaiya aadaiyai kuritha naveena karuthai adunudaga kadandu sellumbadi sei.
Pass your modern thinking before you got on the street before man, you young women, you old women. Before you go out on the street with your clothes so tight pushed out in the back and front.
நீ வெளியே வீதியில் மனிதருக்கு முன்பாக செல்வதற்கு முன்பு உன்னுடைய நவீன சிந்தனையை அதனூடாக கடந்து செல்லும்படி செய். வாலிப ஸ்திரீகளாகிய நீங்கள், வயோதிப ஸ்திரீகளாகிய நீங்கள் உங்களுடைய மிக இறுக்கமான ஆடைகளை அணிந்து முன்பாகவும் பின்பாகவும் வெளியே தள்ளிக்கொண்டிருக்கும்படியான ஆடையோடு வெளியே வீதியில் செல்வதற்கு முன்பு உங்களுடைய சிந்தனைகளை அதனூடாக கடந்து செல்லும்படி செய்யுங்கள்.
I'm not critical. I'm your brother.
நான் குறை கூறவில்லை, நான் உங்களுடைய
சகோதரன்.
நான் ஜீவனுள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நடுவில் நின்று கொண்டு நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன்.
Before you enter out and know that your body is a sacred order, a sacred cast that God has given you, before you enter the street dressed like that, pass your mind through a thinking woman's filter.
நீங்கள் வெளியே செல்வதற்கு முன்பு உங்களுடைய சரீரம் ஒரு புனித ஒழுங்காய் இல்லை, தேவன் உங்களுக்கு அளித்துள்ள ஒரு புனித ஜாதியாய் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த விதமாக உடை உடுத்திக் கொண்டு வீதியில் செல்வதற்கு முன்பு ஒரு சிந்திக்கும் ஸ்திரீயினுடைய வடிகட்டினூடாக உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்கள்.
And let it remember that whosoever looks upon you to lust at you, you have committed adultery with him already.
உங்களை இச்சையோடு எவனாகிலும் பார்த்தால் நீங்கள் அவனுடன் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்பது நினைவிருக்கட்டும்.
Remember that, sister.
சகோதரியே, அது நினைவிருக்கட்டும்.
And brother, before you turn your head to look at her on that second glance, pass your mind through a thinking man's filter.
சகோதரனே, உன்னுடைய தலையை திருப்பி இரண்டாம் முறையாக அவளை கண்ணோட்டம் இடுவதற்கு முன்பு உன்னுடைய சிந்தனையை ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டினூடாக செலுத்து.
You'll come out with a holy man's taste of doing what's right.
அப்பொழுது நீ ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையோடு வெளியே வந்து எது சரியா இருக்கிறதோ அதை செய்கிறதை காண்பாய்.
Notice, if you pass your mind through a thinking woman's filter, you'll come out with a holy woman's dress. That's right.
கவனியுங்கள், நீ உன்னுடைய சிந்தையை ஒரு சிந்திக்கும் ஸ்திரீனுடைய வடிகட்டினூடாக செலுத்துவாயானால் அப்பொழுது நீ ஒரு பரிசுத்த ஸ்திரீனுடைய ஆடையோடு வெளியே வருவாய். அது உண்மை. சகோதரனே, நீ ஒரு பரிசுத்த மனிதனுடைய பார்வையோடு வெளியே வருவாய். இப்பொழுது அந்த ஒரு
காரியம்தான்,
நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அது சரியா அல்லது தவறா என்று பார்க்க அதை தேவனுடைய வார்த்தையின் வடிகட்டினூடாக செலுத்து.
With long hair, decently dressed, a quiet, humble spirit. Not up and brawling and fighting and carrying on.
அப்பொழுது நீ கண்ணியமாக உடை உடுத்திக் கொண்டு நீண்ட தலைமுடியோடு ஒரு பரிசுத்த ஸ்திரீனுடைய ஆடையோடு அமைதியாய் தாழ்மையான ஆவியோடு வெளியே வருவாய். சச்சரவு செய்து கொண்டோ சண்டையிட்டுக் கொண்டோ அல்ல, அவ்வாறு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க மாட்டாய்.
A quiet, meek spirit, which is a great treasure from God. The Bible said so.
ஒரு அமைதலுள்ள சாந்தமுள்ள ஆவி, அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய பொக்கிஷமாகும். வேதம் அவர்ணமாய் கூறியுள்ளது. இப்பொழுது தேசத்திற்கு வெளியே இருக்கிற உங்களிடத்தில் நான் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முடிக்கப் போகிறோம்.
Now let us all tonight check our desires and then you can see what kind of a filter you've been drawing through.
இப்பொழுது இன்றிரவு நாம் யாவரும் நம்முடைய வாஞ்சைகள் சரியா என ஆராய்ந்து பார்ப்போமாக. அப்பொழுதே நீங்கள் எந்த விதமான ஒரு வடிகட்டினூடாக வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களால் காண முடியும். இங்கும் தேசத்திற்கு வெளியில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஜீவியத்தில் உங்களுக்கு உண்மையாகவே என்ன தேவை என்ற உங்களுடைய வாஞ்சைகளை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் என்னத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் என்னத்திற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் என்னத்திற்காக சபைக்கு செல்லுகிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை எது போக செய்கிறது? சபைக்கு செல்வது நல்லது, ஆனால் வெறுமர சபைக்கு மாத்திரம் செல்வதுடன் நின்றுவிடாதே. அது உன்னை ரட்சிக்காது. புரிகின்றதா?
It's check just a few minutes. Say, is my objective? What kind of a filter am I drawing through anyhow?
அப்படியே ஒரு சில நிமிடங்கள். என்னுடைய குறிக்கோள் என்ன? எப்படியாயிரும் நான் எந்த விதமான வடிகட்டினூடாக இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று ஆராய்ந்து பாருங்கள்.
And if you won't cope with the word of God and your soul don't do it, then there's something wrong. For it shows up your taste that the life, what kind of a life is in you.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்துப்போகவில்லை என்றால், உங்களுடைய ஆத்மா அதை செய்யவில்லை என்றால், அப்பொழுது ஏதோ காரியம் தவறாயிருக்கிறது. ஏனென்றால் அது உன்னுடைய சுவையையும் உனக்குள் எந்த விதமான ஜீவியம் உள்ளது என்பதையும் காண்பிக்கிறது. அது பரிசுத்தமும் விவேகமும் கனமும் உள்ள ஒன்றாயிருக்குமானால் அப்பொழுது அது அந்தபடியாக வெளியே வரும். அது அவ்வாறில்லை என்றால் நீ உனக்குள் பெற்றிருக்கிற வேறொரு சுவை வேறொன்றிலிருந்து உன்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் உண்மை.
If the taste is the word of God and the will of God, then you know what's in you, what's drawing the taste.
அந்த சுவை தேவனுடைய வார்த்தையாயும் தேவனுடைய சித்தமாயும் இருக்குமானால் அப்பொழுது உங்களுக்குள் என்ன உள்ளது என்றும் அது எந்த சுவையை இழுத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
Shows you are a part of that word.
நீங்கள் அந்த வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள் என்பதை அது காண்பிக்கிறது.
That word is in you drawing from the word.
அந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்து கொண்டு வார்த்தையில் இருந்து இழுத்துக் கொண்டிருக்கிறது.
What's the drawing?
அது எதை இழுத்துக் கொண்டிருக்கிறது?
is drawing through the word because you are a part of the body of Christ of this age.
அது வார்த்தையினூடாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இந்த காலத்தின் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள்.
And if that word is in you, it can only draw through the word the spirit that quickens that word that's in you.
அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்குமேயானால் அப்பொழுது அதனால் வார்த்தையிலிருந்து மாத்திரமே எடுக்க முடியும். அப்பொழுது ஆவியானது உங்களுக்குள் இருக்கும் அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது. ஆவி இல்லாமல் வெறுமன வார்த்தை மாத்திரமே ஜீவிக்காது.
That's the reason all the Father has given me will come to me, and if I be lifted up, I'll draw all men unto me. See?
அந்த காரணத்தினால் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன் என்று கூறப்பட்டுள்ளது. புரிகின்றதா? பாருங்கள்,
the Father, the part of the body of Christ that's in the world, predestinated, put into the heart.
பிதாவானவர் உலகத்தில் உள்ள கிறிஸ்துவின் சரீரத்தின் பாகம் முன்குறிக்கப்பட்டு இருதயத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளது.
Any man that's a real Christian born again today knows since he was a little kid or a little girl either that there was something in you that hungered for God.
ஒரு உண்மையான கிறிஸ்தவராக இருக்கிற எந்த மனிதனும் இன்றைக்கு மறுபடியும் பிறந்துள்ள எவனும் அவன் ஒரு சிறு பையனாய் அல்லது ஒரு சிறு பெண்ணாய் இருந்தது முதற்கொண்டே உங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று தேவனுக்காக பசி கொண்டிருந்தது என்பதை அறிவீர்கள். நீங்கள் சபையை சேர்ந்து கொள்ள முயற்சித்து எல்லாவற்றையும் செய்தீர்கள், ஆனால் அது கிரியை செய்யவில்லை.
அது
என்னவாக இருந்தது? அது வார்த்தையாக இருந்தது. நீங்கள் ஒரு வடிகட்டிக்காக தேடிக்கொண்டிருந்தீர்கள்.
You've seen Jesus Christ the same yesterday, today, and forever.
ஒரு நாள் அது உங்களுக்கு முன்பாக கடந்து சென்றது. அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை கண்டீர்கள்.
That satisfied the taste.
அதுவே அந்த சுவையை திருப்திப்படுத்தினது. பார்த்தீர்களா?
Because life is in you drawing.
காரணம் உங்களுக்குள் இருந்த ஜீவன் இழுக்கிறது.
See, the life in you is drawing. It's telling what desire you got. You're pulling.
பாருங்கள், உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் இழுத்துக் கொண்டிருக்கிறது. அது நீங்கள் இங்கே பெற்றுள்ள வாஞ்ச என்ன என்பதை கூறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இழுத்துக்
கொண்டிருக்கிறீர்கள்.
உங்களால் இதனுடாக அதனுடாக மற்றதினுடாக இழுக்க முடியாது. நீங்கள் அந்த சரியான வடிகட்டியை கண்டறிய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு சிந்திக்கும் நபராக இருக்கின்றீர்கள். புரிகின்றதா?
If you're a thinking person, you are predestinated or filtered for from the for the foundation of the world.
நீங்கள் ஒரு சிந்திக்கும் நபராய் இருப்பீர்களேயானால், நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருப்பீர்களேயானால், அல்லது உலக தோற்றத்திற்கு முன்னே வடிகட்டப்பட்டிருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும்.
And if a denominational minister hears this, I hope that he takes the thinking man's filter if he's a denomination minister.
ஒரு ஸ்தாபன ஊழியக்காரர் இதை கேட்பாரேயானால் அவர் அந்த சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை எடுத்துக்கொள்வார் என்றே நான் நம்புகிறேன். அவர் ஒரு ஸ்தாபன ஊழியக்காரராக இருந்தால் அப்பொழுது அவர் நிச்சயமாகவே அழிந்து போகக்கூடிய அந்த ஸ்தாபன பெட்டியை எரிந்து விடுவார். ஏனென்றால் அது மனிதனுடைய வார்த்தையாக இருக்கிறது.
எனவே
அவர் ஒருபோதும் ஒழிந்து போக முடியாத தேவனுடைய வடிகட்டப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்வார். அது அந்த பரிசுத்த மனிதனுடைய சுவையை ஏற்புடையதாக்கும்.
And like Jacob will sacrifice all the world and the appetites of every denomination or fame that there is in the world, where you can be bishop, cardinal, where you can be a state presbyter or a pastor of some great church, you'll sacrifice everything that there is.
யாக்கோபை போல நீங்கள் உலகமனைத்தையும் ஒவ்வொரு சாபனத்தின் பசியையும் புகழையும் உலகத்தில் நீங்கள் பேராயராக இருந்தாலும் போப்பாண்டவரின் மன்ற உறுப்பினராக இருந்தாலும் நீங்கள் மாநில திருச்சபை மூப்பராக இருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு பெரிய சபையின் போதகராக இருந்தாலும் அதை தியாகம் செய்து விடுவீர்கள். நீங்கள் அதில் உண்டாயிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தியாகம் செய்வீர்கள்.
Not like Esau to become poor of the world, but like Jacob, you'll give everything you've got to obtain the birthright. The filtered of the thinking man calls it'll give you the holy man's taste.
ஏசாவை போல உலகத்தின் பாகமாக மாட்டீர்கள், ஆனால் யாக்கோப்பை போல நீங்கள் சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லா காரியத்தையும் கொடுத்து விடுவீர்கள். சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, ஏனென்றால் அது உங்களுக்கு பரிசுத்த மனிதனுடைய சுவையை அளிக்கும்.
And it will satisfy And if we satisfy and we'll sanctify with the eternal taste of the holy goodness of God.
அது திருப்தியை அளிக்கும். அது திருப்திப்படுத்தும். தேவனுடைய பரிசுத்த நன்மையின் நித்திய சுவையோடு திருப்திப்படுத்தும்.
Remember, Satan punched the first hole through Eve's mind or her thinking to let the taste of his wisdom and knowledge get through.
நினைவிருக்கட்டும், சாத்தான் தன்னுடைய ஞானத்தின் சுவையையும் அறிவின் சுவையையும் உள்ளே அனுமதிக்கும்படியாக ஏவாளினுடைய சிந்தனையினூடாக அல்லது அவளுடைய யோசனையினூடாக முதல் துளையை போட்டான்.
Now think of this, I'm closing.
இப்பொழுது இதை குறித்து சிந்தியுங்கள், நான் முடிக்கப் போகிறேன்.
Satan punched the first hole through, because all she could draw was the word.
அவள் இழுத்துக் கொள்ள முடிந்ததெல்லாம் வார்த்தையாயிருந்த காரணத்தால் சாத்தான் முதல் துளையை போட்டான்.
That was the spirit through the word of God, because she said, as long as you breathe through this filter, you'll never die. But you take a breath of this I hear, you'll die. See?
அது தேவனுடைய வார்த்தையினூடாக பெற்ற ஆவியாயிருந்தது. ஏனெனில் அவள், நீ இந்த வடிகட்டினூடாக சுவாசிக்கும் வரை நீ ஒருபோதும் மரிக்கவே மாட்டாய், ஆனால் நீ இதற்கு வெளியே சுவாசிப்பாயானால் நீ மரித்து போவாய் என்று கூறினாள். புரிகின்றதா?
And Satan said, but you don't know nothing here. But you take a little taste of this here, and then you'll know, you'll be like God.
அதற்கு சாத்தான், உனக்கு இங்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஆனால் நீ இங்கு இந்த சிறிய சுவையை சுவைத்துப்பார், அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய், நீ தேவனைப் போலவே இருப்பாய்.
See, he knows right and wrong, you don't.
பாருங்கள், அவன் சரியானதையும் தவறானதையும் அறிந்திருந்தான், உங்களுக்கோ அது தெரியாது.
And if you just take a little taste of this, and she let him punch a hole in it. Just one little hole.
நீ இந்த கொஞ்சம் சுவையை மட்டும் சுவைத்து பார்த்தால் நலமாயிருக்கும் என்று கூறினான். அப்பொழுது அவள் வெறுமன ஒரு சிறு துவாரத்தை அவன் அதற்குள் ஓட்டையை போட அனுமதித்தாள்.
Now, you see why I say, you say, why don't you teach women and so forth how to receive gifts and things like that?
இப்பொழுது நான் இதை கூறுகிறேன் என்று நீங்கள் பாருங்கள். நீங்களோ, நீர் ஏன் ஸ்திரீகளுக்கு எப்படி வரங்களையும் அதை போன்ற மற்ற காரியங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று போதிக்க கூடாது என்று கேட்கிறீர்கள்?
I said, how can you teach them algebra when they won't even learn their ABCs?
அதற்கு நான், அவர்கள் தங்களுடைய மொழியின் முதல் எழுத்துக்களையே அறியாதிருக்கும் போது நீங்கள் எப்படி அவர்களுக்கு பீஜ கணிதத்தை கற்பிக்க முடியும் என்று கேட்கிறேன்? ஒரு சிறு துவாரமே அவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டது.
He took the world's wisdom, and when it did, it set death to the whole family, wanting to taste of wisdom.
அவன் உலகத்தினுடைய ஞானத்தை எடுத்துக்கொண்டான். அதை எடுத்துக்கொண்ட போது அது ஞானத்தின் சுவையை விரும்பின முழு குடும்பத்திற்கும் மரணத்தை விளைவித்தது.
Now look at the filter, and certainly it expressed her taste.
இப்பொழுது அந்த வடிகட்டியை பாருங்கள், நிச்சயமாகவே அது அவளுடைய சுவையை வெளிப்படுத்தினது.
Her taste was for the world. That's what she's got.
அவளுடைய சுவை உலகத்திற்கானதாயிருந்தது. அதைத்தான் அவள் பெற்றுக் கொண்டாள்.
That's what it is today.
அதுதான் இன்றைக்கும் உள்ளது.
They love the world and the things of the world with a form of godliness, but denying the power thereof.
அவர்கள் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறார்கள்.
See, Satan will let him speak in tongues, he'll let him shout, he'll let him have divine healing service, he'll let him do all these kind of things.
பாருங்கள், சாத்தான் அவர்களை அந்நிய பாஷைகளில் பேச அனுமதிப்பான். அவன் அவர்கள் சத்தமிட அனுமதிப்பான். அவன் அவர்களை தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்த அனுமதிப்பான். அவன் அவர்களை இந்த விதமான எல்லா காரியங்களையும் செய்ய அனுமதிப்பான்.
He say, many will come to that day, and Lord, have not cast out devils, have not I done many things on this?
அவரோ அந்நாளில் அநேகரிடத்தில் வந்து, கர்த்தாவே, நான் பிசாசுகளை துரத்தினேன் அல்லவா, நான் அநேக காரியங்களை செய்திருக்கிறேன் அல்லவா, நான் இதை செய்திருக்கிறேன் அல்லவா என்று கூறுவார்கள். அப்பொழுதோ அவர், அக்கிரம செய்யக்காரரே, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்றே கூறுவார்.
When the word was placed right before you and you still suck that old filter of the world. See, shows the taste that was in the heart.
தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன் வைக்கப்பட்ட போது நீங்கள் அப்பொழுது உலகத்தின் பழைய வடிகட்டியிலிருந்து உறிஞ்சினீர்கள். பாருங்கள், எனவே அது அந்த இருதயத்தில் இருந்த சுவையையே காண்பிக்கிறது.
Doves cannot eat a carrion.
புறாக்களால் ஒரு அடுகிய பிணத்தை புசிக்க முடியாது.
They cannot eat it. They don't have any gall.
அவைகளால் அதை புசிக்க முடியாது. அவைகளுக்கு எந்த பித்தநீர் பையும் கிடையாது.
A crow can eat the seed like a dove and can eat a carrion like a crow. See, because he's a hypocrite.
ஒரு காகம் ஒரு புறாவை போன்றே தானியத்தை புசித்து அதே சமயத்தில் ஒரு காகத்தை போல் அழுகிய பிணத்தையும் அதனால் புசிக்க முடியும். பாருங்கள், ஏனென்றால் அது மாய்மாலம் உள்ளது.
But a dove is not built like any other bird. That's why God represents himself as a dove descending from heaven.
ஆனால் ஒரு புறாவோ மற்ற பறவைகளைப் போல உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த காரணத்தினால்தான் தேவன் தம்மை வானத்திலிருந்து இறங்கி வரும் ஒரு புறாவைப் போல தம்மை உருப்படுத்தி காண்பித்தார். புரிகின்றதா?
It cannot stand the stink of a can.
அதனால் அழுகிய பிணத்தின் துர்நாற்றத்தில் நிற்க முடியாது.
It's not a vulture. The reason it don't have any gall, it couldn't digest it. It would kill it if it eat it.
அது ஒரு பருந்தல்ல. அந்த காரணத்தினால்தான் அதற்கு பித்தநீர் பையே கிடையாது. அதனால் அதை ஜீரணிக்க முடியாது. அது அதனை புசிக்குமாயின் அது அதனை கொன்று போட்டுவிடும்.
And a dove never has to take a bath.
ஒரு புறா ஒருபோதும் குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
A dove's body puts out oil from the inside that keeps it clean.
ஒரு புறாவினுடைய சரீரமானது உட்புறத்திலிருந்து எண்ணெயை வெளியே சுரக்க செய்து அதன் மூலம் அதை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது.
It's a life that's in the dove. It generates in it an oil that keeps the feathers clean.
அது அந்த புறாவுக்குள் இருக்கிற ஜீவனாய் இருக்கிறது. அது அதற்குள் இருக்கும் ஒரு எண்ணெயை உற்பத்தி செய்து சிறகுகளை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது. அது வடிகட்டப்பட்டுள்ளது.
And so is a Christian. There's a life within him that keeps him clean. It's filtered.
எனவே ஒரு கிறிஸ்தவரும் அவ்வாறே இருக்கிறான். அவர்களுக்குள் இருக்கும் ஒரு ஜீவன் அவர்களை சுத்தமாக காத்துக் கொள்கிறது. அது வடிகட்டப்பட்டுள்ளது.
Oh, notice. Now look at either at the filter, and certainly you can see the taste thereof of what they're doing today.
Oh, கவனியுங்கள். இப்பொழுது அந்த வடிகட்டியை பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அதனுடைய சுவையையும் உங்களால் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும்.
Look at this modern church. Look at the filter. You see what they love. See what they got.
இந்த நவீன சபையை நோக்கி பாருங்கள். அவர்களுடைய வடிகட்டியை பாருங்கள். அவர்கள் எதை நேசிக்கிறார்கள் என்பதை உங்களால் காண முடியும். அவர்கள் எதை பெற்றுள்ளார்கள் என்பதை பாருங்கள்.
The love, what do they love? Miss Laodicea, which is headed for God's judgment. That's right.
அவர்கள் எதை நேசிக்கிறார்கள்? குமாரி லவோதிக்கேயா தேவனுடைய நியாய தீர்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். அது உண்மை.
The love, the church love today is for Laodicea. A great organization, a great setup, a great pauper thing.
அன்பு, சபையின் அன்பு இன்றைக்கு லவோதிக்கேயாவின் பேரிலான ஒரு பெரிய ஸ்தாபனமாய், ஒரு பெரிய அமைப்பாய், ஒரு மகத்தானதாய், புகழ் வாய்ந்த காரியமாய்.
Fine dressed people, highly cultured, full of wisdom, full of the devil. Under the deceit of the church of Christ.
அருமையான உடை உடுத்தின ஜனங்களாய், உயர்ந்த நாகரிக பண்பாடு கொண்டவர்களாய், ஞானத்தால் நிறைந்ததுமாய், முழுவதும் பிசாசினால் ஆனதாயும் கிறிஸ்துவின் சபை என்னும் வஞ்சனையின் கீழ் உள்ளது.
There's only one word ought to be in there, Antichrist.
அங்கு அன்டி கிறிஸ்து என்ற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரமே இருக்க வேண்டியதாய் உள்ளது.
For everything that Christ taught, they're against practically everything. Just enough so they can call themselves that.
ஏனென்றால் கிறிஸ்துவானவர் கற்பித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் செயல்முறையில் விரோதமாயிருக்கிறார்கள். உண்மையே. எனவே அவர்கள் தங்களை அவ்வாறு அழைத்துக் கொள்ளும் அளவிற்கு
விரோதமாயிருக்கின்றனர்.
இப்பொழுது நீங்கள் இன்றிரவு சிந்திக்கும் ஜனங்களாக இருப்பீர்களேயானால் இங்குள்ளவர்களும் இந்த செய்தி சென்று கொண்டிருக்கும் தேசத்தில் உள்ளவர்களும் சிந்திக்கும் ஜனங்களாக இருப்பார்களேயானால் அப்பொழுது உங்களுடைய வாஞ்சை ஒரு வேதாகம சுவையாகவே இருக்குமே என்று ஒரு ஸ்தாபன சுவையாக இருக்காது.
For you will be judged by the very Bible, the word that I'm asking you to filter your soul through.
ஏனென்றால் நான் உங்களுடைய ஆத்மாவை எந்த வார்த்தையின் வழியாக வடிகட்டும்படியாக கேட்டுக் கொண்டிருக்கிறேனோ அதே வேதாகமத்தை கொண்டே நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள்.
And to reject one word of it and not let your soul pass through that one word, you'll be turned down. For man shall not live, breathe by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God.
அதில் நீங்கள் ஒரு வார்த்தையை புறக்கணித்து அந்த ஒரு வார்த்தையின் வழியாக நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை வடிகட்டாமற் போனால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்,
சுவாசிப்பான்.
அது முன்குறிக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்குள்ளே கொண்டு வரப்படும்.
And when the Lord breathes upon you, His Spirit will quicken that word to a reality. And you'll see that Jesus Christ is the same yesterday, today, and forever.
கர்த்தர் உங்கள் மேல் ஊதும்போது அவருடைய ஆவியானது அந்த வார்த்தையை உயிர்ப்பித்து தத்ரூபமாக்கும். அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை காண்பீர்கள்.
Oh my, leave the world's denomination religious pack.
Oh, என்னே, உலக ஸ்தாபனத்தை, மத சம்பந்தமான பெட்டியை விட்டு விலகுங்கள்.
Let it lay like a cigarette pack in the woods. Let it rot in decay.
அது காடுகளில் கிடந்த சிகரெட் பெட்டியை போல கிடக்கட்டும். அது மக்கி அழுகி போகட்டும்.
It's a wrong filter. And take the word which is Christ that gives and reaches and preserves the taste of eternal life to everyone that will take it. Eternal life.
அது ஒரு தவறான வடிகட்டியாயிருக்கிறது. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவாயிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அது நித்திய ஜீவனை அளித்து நித்திய ஜீவனின் சுவையை அருளி பாதுகாக்கிறது.
The word, if you are predestinated, you sip. There's no way to hide it from you.
நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருந்தால் வார்த்தையை காண்பீர்கள். அதை உங்களிடத்திலிருந்து மறைக்க எந்த வழியுமே கிடையாது.
You look there and say, watch this plain before my face. I look at it. There it is.
நீங்கள் அங்கே நோக்கி பார்த்து அது எனக்கு முன்பாக மிகவும் வெளிப்படையாய் உள்ளது. நான் அதை நோக்கி பார்க்கலாம். அதோ அது உள்ளது.
I'm looking right at it. I see it. Here is the word, every word, just word by word, living out.
நான் அதை சரியாக நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதை காண்கிறேன். இதோ அது வார்த்தையாயிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தைக்கு வார்த்தை ஜீவிக்கிறது என்று கூறுகிறீர்கள்.
Then there's a taste of eternal life that you want.
அப்பொழுது நீ விரும்புகிற நித்திய ஜீவனின் ஒரு சுவை உண்டு.
And when you breathe through that, what can come through that? God's filter? Nothing but the Spirit. No world at all. No unbelief at all. It's God's filter.
நீங்கள் அதனூடாக சுவாசிக்கும் போது அதனூடாக தேவனுடைய வழிகட்டினூடாக என்ன வர முடியும்? ஆவியை தவிர வேறொன்றுமே வர முடியாது. உலகமே வர முடியாது. எந்த அவிசுவாசமும் வர முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய வழிகட்டியாயிருக்கிறது.
And when you breathe through that, nothing can get through that but the Holy Ghost.
நீங்கள் அதனூடாக சுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை தவிர வேறொன்றும் அதன் வழியாக வர முடியாது. இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் அத்தாட்சியை பெற்றுக் கொண்டீர்கள். பாருங்கள், ஒரு பரிசுத்த மனிதனுடைய அல்லது பரிசுத்த ஸ்திரீயினுடைய சுவையை பெற்றுக்
கொண்டீர்கள்.
அவர்கள் ஜீவிக்க விரும்புகின்றனர். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்
கொண்டனர். A thinking man's filter and a holy man's taste.
ஏனென்றால் இந்த வார்த்தை அவர்களுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி, ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவை.
Don't take the world like them cigarette companies under deception, but take the real thinking man's filter.
அந்த சிகரெட்டு நிறுவனங்களைப் போல ஒரு வஞ்சனையின் கீழ் உலகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் உண்மையான சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள்.
Filter the breath that you breathe, the food that you eat, everything that you are, breathe it through God's word. And you'll have a holy man's taste.
நீங்கள் சுவாசிக்கும் சுவாசத்தை, நீங்கள் உண்ணும் உணவை, உங்களுக்குள் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வடிகட்டுங்கள். அதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை பெற்றுக்
கொள்வீர்கள். ஏனென்றால்
அது அதை உற்பத்தி செய்யும். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் இருந்தாலும் இல்லாமற் போனாலும் நாம் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் என்பதை நான் அறிவேன்.
But if we are not, there's somebody in the world today that's part of the body of Christ.
ஆனால் நாம் இல்லாமற் போனால் உலகில் வேறு யாராயிலும் அந்த கிறிஸ்துவின் சரீரத்தின்
பாகமாயிருப்பார்கள். அது
தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே பிழைக்கும். நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கான தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிழைக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே அது பிழைக்கும்.
fancy word denomination of those words so plainly in the Bible said it would happen, and the things that would be in here, we are living right in it now. I can't see where it could be anything else but this.
என்னால் ஸ்தாபனம் எங்கே இருக்கும் என்பதையே காண முடியவில்லை. அதற்கு என்ன சம்பவிக்கும்? அந்த காரியங்கள் எப்படி இருக்கும்? இப்பொழுது நாம் அதற்குள் இங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ள அந்த வார்த்தைகள் வேதத்தில் மிகவும் தெளிவாக உள்ளன. அது இதைத் தவிர வேறென்ன காரியமாக இருக்கும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சபையே, என்றோ ஒரு நாள் நான் உன்னோடு நியாயத்தீர்ப்பில் இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன். புகழுக்காக எந்த காரியத்தையாவது நான் உங்களிடம் தவறாக எப்போதாவது கூறுவது எனக்கு தூரமாயிருப்பதாக, அது எனக்கு வேண்டாம்.
என்னுடைய
வாஞ்சையா இருந்தது, என்னுடைய மானிட வாஞ்சையா இருப்பதோ, நான் என்னுடைய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு காடுகளுக்கு சென்று எனக்கு ஒரு சிறு அறையை கட்டிக்கொண்டு என் ஜீவிய முழுவதும் வேட்டையாட வேண்டும் என்பதே ஆகும். எனக்கு வயதாகிக் கொண்டே போகிறபடியால் களைப்புற்று சோர்வுற்று நலிந்து காணப்படுகிறேன். ஆனாலும் என்னால் ஊழியத்தை விட்டு செல்ல முடியவில்லை. எனக்குள் இருக்கின்ற ஏதோ ஒன்று சிரமப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நான் சத்தியத்தை முழு சத்தியத்தையும் எடுத்துரைக்காவிட்டால் எனக்கு ஐயோ. என்னுடைய சரீரத்திலிருந்து கடைசி மூச்சு என்னை விட்டு செல்லும் வரை நான் இங்கு நிற்காவிட்டால் எனக்கு ஐயோ.
யார் என்ன
கூறினாலும் அதை பொருட்படுத்தாமல் நான் நிற்க வேண்டும். நான் தேவனுக்கு முன்பாக உத்தரவாதம்
உள்ளவனாயிருக்கிறேன்.
நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் சத்தியமாக இருக்கிறது என்று நான் உண்மையாகவே
விசுவாசிக்கிறேன். நான்
அதை பிரசங்கிக்கிற காரணத்தினால் அல்ல. இல்லை என்னுடைய சகோதரனே, இல்லை ஐயா, தேவன் என் இருதயத்தை அறிவார்.
நான்
சபையில் அமர்ந்து கொண்டு அபிஷேகம் பெற்றவர்கள் பிரசங்கிப்பதை கேட்க எவ்வளவு
வாஞ்சையாயுள்ளேன்.
அது எனக்கு எவ்வளவு எளிதாக இருக்கும், நிச்சயமாகவே. ஏனென்றால் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருக்கும் மனிதனைப் போலவே எனக்கும் நித்திய ஜீவன் இருக்கும். அவர் அதனுடைய பாகமாக இருப்பது போலவே நானும் அதனுடைய ஒரு பாகமாக இருக்கிறேன். அப்பொழுது நானும் அதே பரலோகத்திற்கு செல்வேன், அதே சிலாக்கியங்களை உடையவனாயிருப்பேன்.
How easy it would be for me to sit out there and not take all these bruises and beats and carry on.
இந்த எல்லா அடிகளையும் இடிகளையும் நான் பெற்றுக்கொள்ளாமல் அங்கே அமர்ந்திருப்பது எனக்கு எவ்வளவு எளிதாக இருக்கும்.
How easy it would be for out there all night with no sleep, an hour and a half or two hours wrestling all night with things that's come up.
அது எவ்வளவு எளிதாக இருக்கும், ஏனென்றால் இரவு முழுவதும் உறக்கமின்றி ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் அல்லது இரண்டு மணி நேரமும் உறங்கி எழுப்புகின்ற எல்லா போராட்டங்களோடும் முழு இரவும் போராடுகிறேன்.
How easy for me to do that? Take up my gun the next morning, my fishing rod, and go fishing or hunting. How easy it would be.
அடுத்த நாள் காலையில் என்னுடைய துப்பாக்கியையும் என்னுடைய மீன் பிடிக்கும் தூண்டலையும் எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கவோ அல்லது வேட்டையாடவோ செல்வது எனக்கு எவ்வளவு எளிதாக இருக்கும். அது எவ்வளவு எளிதாக இருக்கும்.
Brother, it fell on my lot. God help me to never shun my post of duty, but to stand loyal and true and produce to you a thinking man's filter that'll give you a holy man's taste.
ஆனால் சகோதரனே, அது என் மேல் விழுந்த கடமை. நான் என்னுடைய கடமையின் உத்தியோகத்தை ஒருபோதும் உதறித்தல்லாமல் உண்மையும் உத்தமமாக நின்று ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுபையை உங்களுக்கு அளிக்கும் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உங்களுக்கு முன்கொணர்ந்து ஒப்புவிக்க தேவன் எனக்கு உதவி செய்வாராக.
The thinking man filter is the waters of the waters of separation. It's the purification from sin, which is the word of God.
சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஜலமாயும் தீட்டு கழிக்கும் ஜலமாயும் உள்ளது. அது பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறதாயிருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது.
And the thinking man, the man that knows he's got to stand before God, knows he's got to answer for every word of the Bible, it'll satisfy that taste that's in your heart.
எனவே சிந்திக்கும் மனிதன் அவன் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்றும் அவன் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கூற வேண்டியவனாயிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதுவே உங்களுடைய இதயத்தில் உள்ள சுவையை திருப்திப்படுத்தும்.
May God help us to receive it as we bow our heads.
நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துகையில் அதை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வாராக.
Dear God, another hour or two has passed on the clock has moved around now.
அன்புள்ள தேவரே, மற்றொரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் கடந்துள்ளது. இப்பொழுது நேரமோ கடந்து விட்டது.
The message now goes into history. And it's recorded on the book.
இந்த செய்தி சரித்திரமாகி அது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
We all have to answer now for this. Every move that we made, every word that we said, every thought went through our mind, the record is still playing.
இப்பொழுது நாம் இதற்காக பதில் கூற வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் செய்த ஒவ்வொரு அசைவும், நாம் கூறின ஒவ்வொரு வார்த்தையும், நம்முடைய சிந்தனையினூடாக சென்ற ஒவ்வொரு சிந்தனையும் இன்னும் ஒலிப்பதிவில் பதிவாகி
ஓடிக்கொண்டிருக்கின்றன.
ஜீவியம் முடிவுறும் வரை அது ஓடும். அதன் பின்னர் நாம் நியாயத்தீர்ப்பு நாளிலே பதில் கூறுவோம்.
ஓ காட், the great creator of heavens and earth, whom we do believe, I pray for this people of this day.
Oh, Devane, vanangalaiyum bhoomiyum srishtitha magathuvamanavare, naangalum ummai viswasikkirom. Naan indha naalil indha janangalukkaga jabikkiren.
I pray for myself with them, that Lord Jesus, that you'll hold your filter.
Kartharaagiya Yesuve, naan avargalodu ennaiyum serthukondu நீர் உம்முடைய வடிகட்டியை பிடிக்க வேண்டும் என்று எனக்காக
ஜெபிக்கிறேன். நான்
தூஷணமாக எந்த காரியத்தையாவது கூறியிருந்தால் கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தில் நான் அதை அறியாமல்
கூறியிருப்பேன். நான்
உம்முடைய வார்த்தையை எடுத்து அதை போன்ற ஒரு காரியத்திற்கு பயன்படுத்துவது தவறாயிருக்குமாயின் நீர் அதற்காக என்னை மன்னியும் என்றே நான்
ஜெபிக்கிறேன். When you spoke to me there in the woods, you know the time in the morning. I couldn't get it off my mind.
ஆனால் கர்த்தாவே, நீர் எங்கே காட்டில் என்னிடத்தில் பேசினதை நான் நினைத்து பார்த்தபோது, காலையில் பேசின அந்த மணி நேரத்தை நீர் அறிவீர். என்னால் அதை என்னுடைய சிந்தையிலிருந்து விலக்கவே முடியவில்லை.
I accepted this coming from you.
உம்மிடத்திலிருந்து அது வருகிற காரணத்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டேன்.
So Father God, I have already spoken. And I pray, God, that you'll let it be in the way that I thought it to be.
ஆகையால் பிதாவாகிய தேவனே, நான் அதை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அது எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அந்த விதமாகவே அது இருக்கும்படி நீர் அனுமதிக்க வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன்.
That the thinking man, the man if he's got any thinking at all, he'll know he has to stand in the presence of God. And he won't take into his soul anything that contaminates or is contrary to the word of God.
அந்த சிந்திக்கும் மனிதன் அவன் எதையாவது சிந்திக்கும்படி பெற்றிருப்பானேயானால் அப்பொழுது அவன் தான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொள்வான். எனவே அவன் அசுசிப்படுத்துகிற எந்த காரியத்தையும் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயுள்ள எதையுமே தன்னுடைய ஆத்மாவிற்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
Father, we realize that as I compared it with these organizations of today, not to be different, Lord. You'll judge me someday from my heart.
பிதாவே, வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை இன்றைய இந்த ஸ்தாபனங்களோடு ஒப்பிடவில்லை என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்கிறோம். என்றோ ஒரு நாள் என் இருதயத்தில் இருக்கின்றவர்களிலிருந்தே நீர் என்னை நியாயம் தீர்ப்பீர்.
And I pray God that you see that it wasn't to be different, but it was to be honest, to try to be sincere, realizing I hold the purchase of your blood from coast to coast right now in my hand.
அது வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லவென்றும், ஆனால் அது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், உத்தமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பதையும், ஒரு கரையிலிருந்து மறுகரை வரைக்கும் உள்ளவர்களுக்கே இப்பொழுது என்னுடைய கையில் உம்முடைய ரத்தத்தின் கிரயத்தை நான் பிடித்திருக்கிறேன் என்பதை அறிந்துள்ளதை நீர் காண வேண்டும் என்று தேவரே நான் ஜெபிக்கிறேன். அவர்களில் அநேகர் கேள்விப்பட்டதை
விசுவாசித்திருக்கின்றனர்.
பரலோகத்தின் தேவரே, அவர்களில் ஒருவரும் இழந்து போகாதிருப்பார்களாக.
I claim them every one and hold before them the filter from sin, the waters of separation, the blood of Jesus Christ, the Word made flesh.
நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் உரிமை கோரி அவர்களுக்கு முன்பாக பாவத்தை நீக்கும் வடிகட்டியையும் தீட்டுக்கழிக்கும் ஜலத்தையும் வார்த்தை மாம்சமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் பிடித்திருக்கிறேன்.
Grant it, Lord. May the Holy Spirit pour through every promise into our souls.
அதை அருளும் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் எங்களுடைய ஆத்துமாக்களில் அதனூடாக பொழிவாராக.
May we be living representatives of the bride of Jesus Christ in the time of the eyes of the seeing and the evening light. For we present it to you in Jesus Christ's name. Amen.
நாங்கள் இந்த கண்களின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியின் ஜீவிக்கும் பிரதிநிதிகளாக இருந்து சாயங்கால வெளிச்சத்தை காண அருள் புரியும். ஏனென்றால் நாங்கள் இதை உம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா?
If I said anything wrong by saying thinking man's filter, I can't say no more. I have no education. I just have to say what comes to me.
நான் எந்த காரியத்தையாவது தவறாக கூறியிருந்தால், சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்று கூறுவது தவறானால் என்னால் இதற்கு மேல் ஒன்றுமே கூற முடியாது. எனக்கு கல்வி அறிவு கிடையாது. எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே நான் அப்படியே கூற வேண்டும்.
And when I seen that land there, I thought, what a line of hypocrisy, and something said just like the church.
நான் அது அங்கு கிடப்பதை கண்டபோது என்ன ஒரு மாய்மாலத்தனமான வரியா இருக்கிறது என்று எண்ணினேன். அப்பொழுது ஏதோ ஒன்று சபையை போல என்றது.
A thinking man's filter. Oh my. It's more than that good.
ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி ஆயிற்றே. ஓ என்னே, இது அதை பார்க்கிலும் அதிகமாய் உள்ளது.
A thinking man wouldn't use it at all. Certainly not.
ஒரு சிந்திக்கும் மனிதன் அதை உபயோகிக்கவே மாட்டான். புரிகின்றதா? நிச்சயமாகவே உபயோகிக்க மாட்டான்.
And it desires a smoking man's taste, that's right. Because he's got to have it to satisfy his taste.
அது ஒரு புகைபிடிக்கும் மனிதனுடைய சுவையை வஞ்சிக்கிறது. அது உண்மை. ஏனென்றால் அவன் தன்னுடைய சுவையை திருப்திப்படுத்த அதை பெற்றுக்கொள்ள வேண்டியவனாயிருக்கிறான்.
But a real thinking man that knows his soul's going to judgment will filter his taste through the word of God.
ஆனால் உண்மையான சிந்திக்கும் மனிதன் தன்னுடைய ஆத்மா நியாயத்தீர்ப்புக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து தன்னுடைய சுவையை தேவனுடைய வார்த்தைகளூடாக
வடிகட்டுவான்.
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது பாவத்திலிருந்து நம்மை வேறு பிரிக்கிற தீட்டு கடிக்கும் ஜலமாயிருக்கிறது.
For when it comes to the word, we see that it's sin to disbelieve it, so we just believe it and go on. It's a separation from sin.
ஏனென்றால் அது வார்த்தையினூடாக வரும்போது நாம் அதை அவிசுவாசிப்பது பாவமாயுள்ளது என்பதை நாம் காண்கிறோம். எனவே நாம் அதை அப்படியே விசுவாசித்துக் கொண்டே போகிறோம். அது பாவத்திலிருந்து ஒரு வேறு பிரிதலாயிருக்கிறது. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா?
I love him.
நான் அவரை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறேன்.
Let's just raise our hands out to him.
இப்பொழுது நம்முடைய கரங்களை அவரிடத்திற்கு அப்படியே உயர்த்துவோமாக.
Because he loves me and purchased my salvation.
ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார், சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே.
What did he say? This will all men know you are my disciples when you love have love one for the other.
அவர் என்ன செய்தார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லா மனிதரும் அறிந்து கொள்வார்கள்.
Now let's shake somebody's hand while we sing it again. Say, I love you too, brother.
இப்பொழுது நாம் அதை மீண்டும் பாடுகையில் யாராகிலும் ஒருவரோடு கரத்தை குலுக்கி சகோதரனே நானும் கூட உம்மை நேசிக்கிறேன் என்று கூறுவோமாக. நான் அவரை நேசிக்கிறேன். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் என்னை முதலில் நேசித்தார், சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே.
Are you like a thinking man's filter?
இப்பொழுது நீங்கள் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை விரும்புகிறீர்களா?
When you go on the street to rub arms with the world tomorrow, brother, sister, have you got the thinking man's filter?
சகோதரனே சகோதரியே, நாளை நீ தெருவில் சென்று உலகத்துடன் சம்பந்தப்படும் போது நீ சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை வைத்துள்ளாயா?
Well, that man calls you a holy roller. Do you use a thinking man's filter?
அந்த மனிதன் உன்னை ஒரு பரிசுத்த உருளை என்று அழைக்கும் போது நீ ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உபயோகப்படுத்துகிறாயா?
When that somebody says something evil against you,
யாரோ ஒருவர் உனக்கு விரோதமாக பொல்லாப்பை கூறும்போது நீ ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை உடையவனாயிருக்கிறாயா?
Do good for evil. Pray for those that despitefully use you and those who persecute you. Then you're breathing through the thinking man's filter.
பாருங்கள், தீமைக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுதே நீங்கள் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டினூடாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
For if you love those just who love you, as we shook one another's hands as dearly beloved in the Lord, that's good. But can you also love the unlovable?
ஏனென்றால் நீங்கள் உங்களை நேசிக்கிறவர்களை நேசிப்பீர்களேயானால் நாம் கர்த்தருக்குள் நேசிக்கப்படத்தக்க அருமையானவர்களோடு ஒருவருக்கொருவர் கரங்களை குலுக்கினது போல அது நல்லது. ஆனால் நேசிக்காதவர்களையும் கூட உங்களால் நேசிக்க முடியுமா?
That's the thinking man's filter.
அதுவே சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியாகும்.
That's the spirit of Christ in you. Loving those who don't love you, then you have the reward of God.
அதுவே உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஆவியாகும். உங்களை நேசிக்காதவர்களை நேசித்தல், அப்பொழுது நீங்கள் தேவனிடமிருந்து பலனை பெறுகின்றீர்கள்.
But if you do it as a duty, you still haven't got the thinking man. You're only up in the second cycle.
ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை ஒரு கடமையாக செய்வீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் இன்னமும் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை பெற்றிருக்கவில்லை. நீங்கள் இரண்டாம் வட்ட சுழற்சியில் மாத்திரமே இருக்கிறீர்கள்.
But it's from your heart you really love him. Then you're breathing through the thinking man's filter.
ஆனால் நீங்கள் உண்மையாகவே அவரை உங்களுடைய இருதயத்திலிருந்து நேசிக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டினூடாக சுவாசித்துக்
கொண்டிருக்கிறீர்கள்.
அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை திருப்திப்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது என்ன சம்பவித்தாலும் பொருட்படுத்தாமல் உங்கள் இதயத்திலிருந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறீர்கள்.
Is he wonderful?
அவர் அற்புதமானவர் அல்லவா?
First love me and precious my salvation on
Calvary. முதலில் என்னை நேசித்தார், சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே.
It's a beautiful light. It comes where the dewdrops of mercy are bright. Shine all around.
நாம் ஒளியில் நடப்போம். அது ஒரு அழகான ஒளியாய் உள்ளது. இரக்கத்தின் படித்துளிகள் பிரகாசமாய் இருக்கிற இடத்திற்கு அது வருகிறது. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிறது. இயேசுவே உலகத்தின் ஒளி.
Walk in this light, it's such a beautiful light, and it comes where filtered drops of mercy are bright. Oh, shine all around.
நாம் ஒளியில் நடப்போம். அது அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒளியாய் உள்ளது. வடிகட்டப்பட்ட இரக்கத்தின் துளிகள் பிரகாசமாயிருக்கிற இடத்திற்கு அது வருகிறது. ஓ, இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிறது. இயேசுவே உலகத்தின் ஒளி.
Come all ye saints of light, proclaim Jesus, the light of the world. Then the bells.
ஒளியின் பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் வந்து இயேசுவே உலகத்தின் ஒளி என்று அறிவியுங்கள். அப்பொழுது பரலோகத்தின் மணிகள் இயேசுவே உலகத்தின் ஒளி என்று துணிக்கும். ஓ, நாம் ஒளியில் நடப்போம். அது அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒளியாயிருக்கிறது. இரக்கத்தின் படித்துளிகள் பிரகாசமாயிருக்கிற இடத்திற்கு அது வருகிறது. ஓ, இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிறது. இயேசுவே உலகத்தின் ஒளி. நீங்கள் அதை நேசிக்கிறீர்களா?
Walk in this light. It's such a beautiful light. And it comes where the dewdrops of mercy are. Shine all
around. நாம் இந்த ஒளியில் நடப்போம். அது அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒளியா இருக்கிறது. இரக்கத்தின் படித்துளிகள் பிரகாசமாயிருக்கின்ற இடத்திற்கு அது வருகிறது. நம்மை சுற்றி இரவும் பகலும் பிரகாசிக்கிறது. இயேசுவே உலகத்தின் ஒளி. நான் அதை
நேசிக்கிறேன்.
என் விசுவாசம் உம்மையே மேல் நோக்கி பார்க்கிறது. கல்வாரியின் ஆட்டுக்குட்டியாகிய உம்மையே, ஓ தெய்வீக இரட்சகரே, நான் ஜெபிக்கையில் இப்பொழுதே எனக்கு செவிகொடும். என் பாவம் எல்லாவற்றையும் எடுத்து போடும். கர்த்தாவே, வார்த்தையினூடாக என்னை வடிகட்டும். ஓ, இந்நாள் முதற்கொண்டு நான் முற்றிலும் உம்முடையவனாய் இருக்கட்டுமே.
Just think of it, filter to the word, wholly thine.
அதை குறித்து சற்று சிந்தியுங்கள். வார்த்தையினூடாக வடிகட்டப்பட்டு முற்றிலும் உம்முடையவனாய் இருக்கட்டும்.
Life's dark maze I tread, and grief around me spread. Be thou my guide. If darkness turn to day, what sorrows, fears away.
வாழ்க்கையின் இருளான பாதையில் நான் நடந்து செல்கையில் துயரங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது நீரே என்னுடைய வழிகாட்டியாயிரும். இருள் பகலாக மாற கட்டளையிட்டு துயரத்தின் பயங்களை துடைத்து போடும். உம்மை விட்டு அலைந்து திரிய என்னை எப்போதும் அனுமதியாதேயும். சோர்ந்து போகின்ற என்னுடைய இருதயத்தை என் வைராக்கியத்தினால் ஊக்குவியும். ஓ, இருள் பகலாக மாற கட்டளையிட்டு துயரத்தின் கண்ணீர்களை துடையும். ஓ, இந்நாள் முதற்கொண்டு நான் முற்றிலும் உம்முடையவனாயிருக்கட்டும்.
Dear God, we love to sing to you, for it's there we express our feelings, our emotion, the whole congregation, as you breathe upon us the word of life.
அன்புள்ள தேவனே, நாங்கள் உமக்கு பாடலை பாட விரும்புகிறோம். ஏனென்றால் நீர் எங்கள் மீது ஜீவ வார்த்தையை ஊதும் போது அங்குதான் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய உணர்ச்சிகளை முழு சபையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, அந்த பாடலின் மூலமாக எங்களை ஏற்றுக்கொள்வீரா?
That's our desire, is to be filtered through the word of God. Walk each day in the light. The light of the gospel.
தேவனுடைய வார்த்தையினூடாக வடிகட்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒளியில், சுவிசேஷ ஒளியில் நடக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சையாய் உள்ளது.
But fill our way each day with love as we walk with the heavenly dove.
நாங்கள் பரலோக புறாவோடு நடந்து செல்லும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வழியை அன்பினால் நிரப்பும்.
Let us go all the while with a song and a smile. Fill our way each day with love.
நாங்கள் வழிநடுக எப்பொழுதும் பாடலோடும் புன்னகையோடும் செல்வோமாக. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வழியை அன்பினால் நிரப்பும். இதை அருளும் கர்த்தாவே, இப்பொழுது எங்களை ஒருமித்து ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடு இருப்பதாக. தேசத்தினுடாக வியாதியஸ்தரையும் துன்பப்படுகிறவர்களையும் சுகப்படுத்தும். சகோதரன் காகின்ஸ் அவர்கள் மருத்துவமனையை விட்டு வீட்டிற்கு சென்று சுகமடையும்படி நீ செய்ததற்காக இன்றிரவு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Thank you for all the things that you've done and for our own strength that we feel lifted up now.
நீர் செய்திருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் எங்களுடைய சொந்த பலன் இப்பொழுது உயர்த்தப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்வதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கோர்வையற்ற இந்த சிறு செய்திக்காக இன்றிரவு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
But I pray, Lord, that you'll make it right in the people's sight, that they might see and know what it was meant for.
நான் அதை சரியாக அளிக்கவில்லை, ஆனாலும் கர்த்தாவே, நீர் அதை ஜனங்களுடைய பார்வைக்கு சரிபடுத்தி அவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாகவும் அது எதனை பொருட்படுத்தினது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
Get glory out of it, Lord, and may we have this understanding, if nothing else, that we are to live by the bread of the Word of God, filtered from God just for His children only.
கர்த்தாவே, இதிலிருந்து மகிமையை எடுத்துக்கொள்ளும். ஒன்றுமே இல்லாமற் போனாலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் அப்பத்தினால் ஜீவிக்க வேண்டும் என்றும், அது அவருடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமே தேவனிடத்திலிருந்து வடிகட்டப்பட்டுள்ளது என்ற இந்த புரிந்து கொள்ளுதலை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக.
It's a separated congregation. It's for no one else. It's only for those you're chosen. As the red heifer's waters of separation was for the congregation of Israel only.
இது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட சபையாயிருக்கிறது. இது வேறு யாருக்காகவும் அல்ல. சிவப்பு கிடாரியின் திட்டுக்கடிக்கும் ஜலம் இஸ்ரவேல் சபையாருக்கு மாத்திரமே என்றிருந்தது போலவே இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரமே ஆகும்.
So Father, we know that the bread is for the sheep only.
ஆகையால் பிதாவே, அப்பம் ஆடுகளுக்காக மாத்திரமே என்பதை நாங்கள் அறிவோம்.
It's not meat that I take the children's bread and cast it to dogs, said Jesus.
இயேசுவானவரோ, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார்.
And the woman in return said, "Yes, Lord, that's true, but I'm willing to take the crumbs."
அதற்கு அந்த ஸ்திரியோ, "ஆம், உண்மைதான் ஆண்டவரே, நான் அந்த துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள சித்தமாக இருக்கிறேன்" என்று பதிலுரைத்தாள்.
And we feel that way tonight, Lord.
கர்த்தாவே, இன்றிரவு நாங்களும் அந்த விதமாகவே உணர்கிறோம்.
We want all that you can give us, Father, for we're hungering and thirsting for more of you.
பிதாவே, உம்மால் எங்களுக்கு அளிக்கக்கூடிய அனைத்தும் எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உம்மை குறித்து அதிக பசிதாகம் கொண்டவர்களாயிருக்கிறோம்.
Grant that our hungers will be fulfilled and our desires be made known. For Father, we want to have a righteous man's desire.
எங்களுடைய பசி தீர்த்து வைக்கப்படவும் எங்களுடைய வாஞ்சைகள் தெரியப்படுத்தப்படவும் அருள் புரியும். ஏனென்றால் பிதாவே, நாங்கள் ஒரு நீதியுள்ள மனிதனுடைய வாஞ்சையை பெற்றுக் கொள்ள விரும்புகிறோம்.
And the righteous man was Jesus Christ, and his desire was to do the will of the Father, which was the Word.
அந்த நீதிமான் இயேசு கிறிஸ்துவே, அவருடைய வாஞ்சை வார்த்தையாயிருந்த பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதாகவே இருந்தது.
Grant it to us, Father. We ask it in his name. Amen.
பிதாவே, இதை எங்களுக்கு அருளும். நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
Let us stand now while we sing our dismissing song of Take the Name of Jesus with you.
இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல் என்று நாம் கூட்டம் முடிந்து கலைந்து செல்கையில் பாடும் அந்த பாடலை பாடுகையில் இப்பொழுது நாம் எழும்பி நிற்போமாக.
Out across the places now in where the message is gone tonight, may God be with you now as we dismiss in prayer.
இப்பொழுது இன்றிரவு இச்செய்தி சென்றுள்ள இடங்களில் உள்ளவர்களே, இப்பொழுது நாம் ஜபத்தில் முடித்து கலைந்து செல்லும் போது தேவன் உங்களோடு இருப்பாராக.
May each one of you out there, I hope you've enjoyed as much listening as I have bringing it to you.
வெளியே அங்குள்ள ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. நான் இதை உங்களுக்கு கொண்டு வந்த போது நீங்கள் அதை அவ்வளவாய் கேட்டு மகிழ்ந்துள்ளீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
And I trust that God will place it in your hearts and give you the right interpretation to it.
எனவே தேவன் அதை உங்களுடைய இதயத்தில் வைத்து உங்களுக்கு அதற்குரிய சரியான வியாக்கியானத்தை அளிப்பார் என்று நான் நம்புகிறேன்.
You people here in the audience has got these handkerchiefs laying here. I've laid hands upon them.
இங்கே கூட்டத்தில் இந்த உருமாள்களை வைத்துள்ள ஜனங்களாகி உங்களைத்தான் நான் அவைகளின் மேல் கரங்களை வைத்திருக்கிறேன்.
I pray that God will heal every one of you. There won't be any sick people among us. You see how our God answers prayer.
தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்க வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் சுகவீனமான ஜனங்களே இருக்க கூடாது என்றும் நான் ஜெபிக்கிறேன். எப்படி நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள்.
When we gather together, the people's called by my name shall assemble themselves together and pray, then I'll hear from heaven.
நாம் ஒன்று கூடி இருக்கும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபமணினால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்பேன் என்று கூறியுள்ளார்.
He promised to it.
அவர் அதை செய்வதாக வாக்களித்தார்.
So we are not divided, we're just one person. We're all one in Christ Jesus.
ஆகையால் நாம் பிரிந்திருக்கவில்லை. நாம் ஒரே நபராய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம்.
Each one praying for each one. You pray for me as I pray for you.
ஒவ்வொருவரும் மற்ற ஒவ்வொருவருக்காக ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கையில் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள்.
God bless you. Till we see you again.
நாங்கள் உங்களை மீண்டும் காணும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
And I trust that you'll
be a constant, you who live here close will come to the tabernacle and visit here with our good pastor, Brother Neville. He'll do you good, Brother Mann, and the fine people they have here in the tabernacle.
நீங்கள் தொடர்ந்து வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கு அருகில் வசிக்கிற நீங்கள் கூடாரத்திற்கு வந்து இங்குள்ள நம்முடைய நல்ல போதகர் சகோதரன் நெவிலை சந்தியுங்கள். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். சகோதரன் மேன் மற்றும் இங்கே கூடாரத்தில் அருமையான ஜனங்களாய் அவர்கள் உள்ளனர்.
If you're close to Brother Junior Jackson or some of the rest of them throughout the land, New York and different places where they got their meetings around through Arizona and California, visit those churches.
நீங்கள் சகோதரன் ஜூனியர் ஜாக்சனுக்கு அல்லது தேசத்தினூடாக உள்ள மற்றவர்களுக்கு அருகில் இருந்தால், அதாவது நியூயார்க் மற்றும் அவர்கள் தங்களுடைய கூட்டங்களை நடத்தும் வெவ்வேறு இடங்களுக்கு அருகில் இருந்தால், அதாவது அரிசோனா கலிபோர்னியாவுக்கு அருகில் இருந்தால், அந்த சபைகளுக்கு விஜயம்
செய்யுங்கள்.
நீங்கள் அங்கு வெளியில் இருப்பீர்களாயின் கர்த்தராகிய இயேசுவை குறித்து அதிகம் அறிந்து கொள்ள போதகர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
God bless you now while we sing, take the name of Jesus with you.
இப்பொழுது இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல் என்னும் பாடலை நாம் பாடுகையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
The name of Jesus with you, child of sorrow and of woe.
துயரமும் துக்கமும் கொண்ட பிள்ளையே, இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். அது உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அளிக்கும். நீங்கள் அதை கொண்டு செல்லுங்கள். விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம். ஓ எவ்வளவு இனிமையானது, ஓ எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம்.
Looking over the congregation tonight, seeing Brother Estel Beeler back there, Brother Palmer, and many, Brother JT, and so many of the ministers standing around here, I can't call all their names.
இன்றிரவு சபையோரை நோக்கி பார்க்கும்போது அங்கு பின்னால் சகோதரன் எஸ்எல் பீலர், சகோதரன் பாமர் மற்றும் பலர், சகோதரன் ஜேடி மற்றும் இங்கே அநேக ஊழியக்காரர்கள் சுற்றிலும் நிற்பதை காண்கிறேன். என்னால் அவர்களை பெயரிட்டு அடைக்க முடியவில்லை.
Wish I could have everyone up here and all of you dismiss the congregation or do something, you understand, don't you?
உங்கள் ஒவ்வொருவரையும் இங்கு அழைத்து நீங்கள் யாவருமாய் சேர்ந்து கூட்டத்தை முடித்து வைக்கும்படி அல்லது வேறு ஏதாவது ஒன்றை செய்யும்படிக்கு கூறவே நான் விரும்புகிறேன். உங்களுக்கு புரிகிறதா இல்லையா?
I know you got a Christian heart and know that we have to how we are, we're all together one person in Christ Jesus.
நீங்கள் கிறிஸ்தவ இருதயத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிவோம். நாம் யாவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே நபராய் இருக்கிறோம்.
Now let's remember this next verse as we sing it while Brother Martin here will dismiss us in prayer.
இப்பொழுது நாம் இந்த அடுத்த சரணத்தை ஞாபகப்படுத்தி அதை பாடுகையில் நம்முடைய சகோதரன் மார்ட்டின் இங்கு நம்மை ஜபத்தில் முடித்து அனுப்பி வைப்பார்.
And I want to this is Brother Earl Martin from I believe him Arkansas or Missouri.
இந்த சகோதரன் ஏர்ல் மார்ட்டின் ஆர்கன்சாஸ் அல்லது மிசோரியில் இருந்து வந்துள்ளார் என்று நான் நினைக்கிறேன்.
Missouri, around the Arkansas-Missouri line there. They got a church down there.
மிசோரி, அங்கே ஆர்கன்சாஸில் உள்ள மிசோரி எல்லையில் உள்ளார். அவர்களுக்கு அங்கு ஒரு சபை உள்ளது.
I noticed this other brother from down there. I keep thinking his name is Brewer.
அங்கே கீழே இருந்து வந்துள்ள இந்த மற்றொரு சகோதரனை நான் கவனித்தேன். அவருடைய பெயர் ப்ரூவர் என்பதை என்னால் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியவில்லை. அவர் இக்காலையில் இங்கே இருந்தார். அவர் இன்னமும் இன்றளவும் இங்கே இருக்கிறார் என்று நான் யூகிக்கிறேன். ஆம், நான் அவர் அங்கு நிற்பதை காண்கிறேன். சகோதரன் ப்ரூவர், நான் அநேக முறை அவருடைய சபைகளை பிரதிஷ்டை செய்ய வருவேன் என்று வாக்களித்தேன். என்னால் முடிந்த அளவு கர்த்தருடைய உதவினால் என்று ஒவ்வொரு நாள் நான் அங்கு செல்வேன்.
Now, while we sing this next verse now,
இப்பொழுது நாம் இந்த அடுத்த சரணத்தை இப்பொழுது பாடுவோம்.
At the name of Jesus, bowing, falling, prospered at his feet.
இயேசுவின் நாமத்தில் தலைவணங்கி அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் படிவோம்.
King of kings and heaven will crown him when our journey is complete.
நமது பயணம் முடிவரும் போது பரலோகத்தில் உள்ள ராஜாதி ராஜாவுக்கு நாம் கிரீடம் சூட்டுவோம்.
Let's sing it now.
இப்பொழுது அதை பாடுவோமாக.
The name of Jesus bowing, falling, prospered at his feet. King of kings.
இயேசுவின் நாமத்தில் தலைவணங்கி அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் படிவோம். நமது பயணம் முடிவரும் போது பரலோகத்தில் உள்ள ராஜாதி ராஜாவுக்கு நாம் கிரீடம் சூட்டுவோம். விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது, ஓ எவ்வளவு இனிமையானது. பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது, பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம். ஒவ்வொரு கன்னிக்கும் ஒரு கேடயமாக ஓ இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். இப்பொழுது கவனியுங்கள், ஓ சோதனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரிசுத்த நாமத்தை ஜபத்தில் உச்சரியுங்கள். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது, பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம். விலையேற்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது, பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
ஓ பிரெஷியஸ் நேம், ஓ ஹவ் ஸ்வீட்,
ஓ விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது, பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. விலையேறப்பட்ட நாமம், அதில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அதில் ஜெபியுங்கள். ஓ எவ்வளவு இனிமையானது, பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. சகோதரன் மார்ட்டின்,